மாலை வணக்கம் நண்பர்களே, நாம் இப்பொழுது ஜபத்திற்காக சற்று நேரம் எழும்பி நிற்போமாக. நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோம்.
Our Heavenly Father, as we hear that beautiful hymn, we are thinking,
எங்கள் பரலோக பிதாவே, அந்த அழகான பாடலை நாங்கள் கேட்கும் போது கத்தாவே, நீர் அருகில் இருக்கிறீர் என்றே நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். கத்தாவே, இன்றிரவு நீர் எங்களை உன் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களையும் தப்பிதங்களையும் மன்னித்து நாங்கள் தேவையுள்ள ஜனங்களாய் இருக்கிறபடியால் உமது ஆசீர்வாதங்களை எங்களுக்கு அருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிற மகத்தான வேளையில் வருடந்தோறும் உலகமானது அந்தகாரமாய்க்கொண்டே செல்வதை நாங்கள் காண்கிறோம். கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமும் தமது வெளிப்படுத்துதலின் மூலமும் தம்மை வெளிப்படுத்துகிற காரணத்தால் அவருடைய வருகை பிரகாசமடைந்து வருவதையும் நாங்கள் உணர்கிறோம். கர்த்தாவே, இந்த புஸ்தகத்தின் இந்த மூன்றாம் முத்திரையை நீர் எங்களுக்கு திறந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றும் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்றும் எப்படி சிறந்த கிறிஸ்தவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தர வேண்டும் என்பதற்காகவே அதற்காக நாங்கள் ஜெபிக்கும்படியாகவே கர்த்தாவே, இன்றளவு மீண்டும் இந்த கூட்டத்திற்கு நாங்கள் வருகை தந்துள்ளோம். இன்றளவு இங்கு கூடியுள்ள கிறிஸ்தவர்களாத ஒவ்வொருவரும் உம்மை குறித்த அவர்களுடைய தேவையை நீர் அவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்ய வேண்டும் என்று தேவனே நான் ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர் யாவரும் முன்பிருந்ததை காட்டிலும் உம்மில் இன்னும் அதிகமாக நெருங்கி ஜீவிக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அதுவே கிறிஸ்தவ அன்பின் ஐக்கியத்திலும் விசுவாசத்திலும் நாங்கள் எல்லோரும் நிலை நிற்கவும் எங்களுக்கு ஏதுவாயிருக்கும் என நான்
ஜெபிக்கிறேன்.
கர்த்தாவே, எங்கள் மத்தியில் வியாதியாயுள்ள எல்லோரும் இன்றிரவு சுகமடைய அருள் செய்யும். உம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியத்தை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். பிதாவே, உம்முடைய கனத்திற்கென்று மகிமைக்கென்று இங்கு நடப்பவைகளையும் பேசப்படுபவைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நாங்கள் இயேசுவின் நாமத்தில் இவைகளை கேட்டுக் கொள்கிறோம். ஆமேன்.
Well, again tonight we've assembled together again for this the
நல்லது இன்றிரவு இந்த வார இந்த புதன்கிழமை இரவன்று நாம் எல்லோருமாக மறுபடியும் கூடி வந்துள்ளோம். கத்தத்தாமே தமகத்தான ஆசீர்வாதங்களை அவருடைய வார்த்தையின் மேல் பொழிவார் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம்.
Today I have been studying as usual and trying to think of the things that would be more appropriate to say in the
வழக்கப்படி நான் இன்று படித்துவிட்டு உங்களிடம் எடுத்துக் கூறுவதற்கு பொருத்தமானவை எவை என்று யோசித்துக் கொண்டே வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கும் இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையான விளக்கத்தையும் அர்த்தத்தையும் என கழிக்க அவர் பேரில் சார்ந்திருந்தேன். இவ்வாரத்தில் அவர் நமக்கு செய்துள்ள யாவற்றிற்கும் இந்த முத்திரைகளை திறந்ததற்காக அவருக்கு நான் நன்றியுள்ளவனாயிருக்கிறேன். இப்பொழுது ஞாயிறு காலை இது ஒருவேளை நன்மையான காரியமாக இருக்கலாம். நீங்கள் அறிவீர்கள், அநேக சமயங்களில் நாம் கூறியுள்ளவை தவறாக புரிந்து கொள்ளப்படுகின்றன என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆகையால் இவைகளை குறித்த கேள்விகள் உங்கள் மனதில் எழுமானால் அவைகளை எழுதி நான் அது என்னவென்று காணும்படியாக அடுத்த சனி இரவு இங்குள்ள மேஜையின் மேல் வைத்துவிடுவேன். நான் அவைகளை படித்துவிட்டு கர்த்தருக்கு சித்தமானால் ஞாயிறு காலை என்று பதிலளிக்க முயற்சிப்பேன். நாம் என்ன திட்டமிட்டுக் கொண்டிருந்தோமோ அதை காட்டிலும் இது நன்மையாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். ஏனெனில் அது சில சமயங்களில் தவறாக புரிந்து கொள்ளப்படுகின்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே நான் அதை சரிப்படுத்துவது மேலானதாயிருக்கும். அது என்னவாய் இருக்க வேண்டுமோ அந்த விதமாகவே அது இருக்கும். காரணம், சில சமயம் இப்பொழுது இன்று ஒருவர் என்னை அணுகி எடுத்துக் கொள்ளப்படுதலின் போது ஜெபர்சன்வில் பட்டணத்திலிருந்து ஒருவரும் நியூயார்க் பட்டணத்திலிருந்து ஒருவர் மட்டுமே எடுத்துக் கொள்ளப்படுவார் என்றும் மற்ற யாவரும் அயல் நாடுகளிலிருந்து எடுத்துக் கொள்ளப்படுவார் என்பது உண்மையா என்று கேட்டார். ஆகவே நீங்கள் பாருங்கள், அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒன்றாகும். வேறொருவர், சனி இரவு கடைசி முத்திரையை கர்த்தர் நமக்கு திறப்பாரே ஆனால் அப்பொழுது ஞாயிறு காலையில் இங்கே வந்து விடுவார் என்றார். பாருங்கள், அது அவ்வாறு இல்லை, உங்களால் முடியாது. அதுவல்ல, நாம் அதை அறியோம். யாராவது அவர் எப்பொழுது வருவார் என்று அறிந்துள்ளதாக உங்களிடம் கூறினால் அவர் ஆரம்பத்திலேயே தவறாயிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் அதை எவருமே அறியார். ஆனால் அவர் இன்றைக்கு இப்பொழுதே வந்து விடலாம் என்பது போன்று நாம் நினைத்து வாழ வேண்டும். நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நிமிடம் நான் இதை இந்த விதமாக கூறப்போகிறேன். அவருடைய கால அளவின்படி இயேசு இன்னும் 3 நிமிடங்களுக்குள் வந்து விடுவார் என்று நான் நம்புகிறேன். அது எவ்வளவு காலம் என்று தெரியுமா? சுமார் 35 வருடங்கள். பாருங்கள், அவருடைய பார்வைக்கு 1000 வருடங்கள் ஒரு நாள் போன்று உள்ளது. நீங்கள் பாருங்கள். எனவே அப்போஸ்தலனும் இங்கே காலம் சமீபித்து விட்டது என்றும் காலம் சமீபமாயிற்று என்றும் கூறுவதை கேட்கிறீர்கள். அதை வெளிப்படுத்தின விசேஷத்தில் அப்போஸ்தலன் கூறினார். அது எவ்வளவு காலம் என்பது உங்களுக்கு தெரியுமா? அது தேவனுக்கு நேற்று கடிந்த நாள் போன்று உள்ளது. அவருடைய கால அளவின்படி அவருடைய வருகை நேரம் வந்துவிட்டது என்று கூறப்பட்டு இன்னும் 2 நாட்கள் ஆகவில்லை. ஆகவே பாருங்கள், அவர் வருகைக்கு 3 நிமிடங்களை விட குறைவான நேரம் தான் உள்ளது. பாருங்கள், 3 நிமிடங்கள் என்பது அவருக்கு எவ்வளவாய் உள்ளது? நமக்கு அது 30 வருடங்களுக்கு சமானம். அவர் வருவதற்கே சிங்காசனத்தை விட்டு அவர் ஏற்கனவே எழுந்து விட்டார். சில சமயங்களில் நீங்கள் இங்கே வாசிக்கையில் அவர் தம்முடைய வார்த்தையின் கருத்தின்படி பேசுகிறார். பாருங்கள், நம்முடைய கருத்தின்படி அல்ல. நாளை இரவு அவர் வருவார் என்று நான் ஒரு கால் அறிந்திருந்தாலும், நாளை இரவு பிரசங்கிக்கவிருக்கும் 4வது முத்திரை குறித்த செய்தியை அருளுமாறு அவரிடத்தில் கேட்டு நாளை இரவு இங்கு வந்து உங்களுக்கு அதை பிரசங்கிப்பேன். பாருங்கள், அவர் வரும்போது நான் என்ன செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறேனோ அதையே நான் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருப்பேன். அவர் வரும்போது எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின் ஸ்தானத்தில் நான் காணப்படுவதை தவிர வேறு சிறந்த ஸ்தானம் எதுவுமில்லை. பாருங்கள், ஆகையால் அவர் வரும் வரையில் நாம் தொடர்ந்து உத்தியோகத்தில் நிலைத்திருத்தல் அவசியம். சில சமயங்களில் நாம் சற்றே படிக்கும் போது, ஆகவே இப்பொழுது மிக கவனமாக இருங்கள். நீங்கள் படிக்கையில் ஒலிநாடாக்களை பெற்று அவைகளை கவனமாக கூர்ந்து கேளுங்கள். ஏனெனில் நீங்கள் அதை ஒலிநாடாவில் திருப்பி கேட்கலாம். ஏனென்றால் அவைகள் திருப்பி போட்டு கேட்கப்படும் போது அவைகள் உண்மையாகவே நல்ல முறையில் பதிவு செய்யப்பட்டு மிக தெளிவாக இருக்கின்றன. எனவே நீங்கள் அதை தெளிவாகவே கேட்கலாம். இப்பொழுது கிறிஸ்துவில் அன்பு கூறுகின்றவர்களே, நீங்கள் எல்லோருமே கிறிஸ்துவை நேசிக்கிறவர்கள் என்று இன்றிரவு நான் நம்புகிறேன். சில நேரங்களில் ஜனங்களை குழப்பமுற செய்வது எது என்பதை நான் இப்பொழுது உங்களுக்கு கூறவுள்ளேன். சிலர் ஆராதனையில் செய்தியின் முதல் பாகத்தை கேட்காமல் தாமதித்து வந்து பிரசங்கத்தின் முதலாம் பாகத்தில் இருந்த சில குறிப்புகளையோ அல்லது யாரையாவது நான் குறை கூறுவதையோ மாத்திரம் கேட்பதனால் அவர்கள் குழப்பமுற்று முரண்பட்ட காரியங்கள் பிரசங்கிக்கப்பட்டதாக எண்ணுகிறார்கள். ஆனால் அது உண்மையல்ல. ஆகையால் நீங்கள் புரிந்து கொள்ள முடியாத ஏதாவது ஒன்றை குறித்த கேள்வி இருக்குமானால் அதை நீங்கள் ஒரு துண்டு காகிதத்தில் எழுதி சனிக்கிழமை இரவுக்குள்ளாக கொடுத்து விடுங்கள். உதாரணமாக, நல்லது, இதன் அர்த்தம் என்னவென்று எனக்கு புரியவில்லை, அது எனக்கு சற்று புதிராகவே உள்ளது என்று நீங்கள் எழுதி கொடுக்கலாம். நான் என்ன கருதுகிறேன் என்று நீங்கள் அறிவீர்கள். கர்த்தருக்கு சித்தமானால் ஞாயிறு காலை என்று அவைகளுக்கு பதிலளிக்க முயற்சி செய்வேன். இப்பொழுது இந்த இரவு நாம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்டுள்ள பண்டைய வார்த்தையிலிருந்து மறுபடியுமாக 6வது அதிகாரத்தில் வாசிக்கப் போகிறோம். நாம் இன்றிரவு 3வது முத்திரையை துவங்கப் போகிறோம். அதாவது 5வது, 6வது வசனங்களில் உள்ளது. நாளை இரவோ குதிரை சவாரி செய்யும் நால்வரை குறித்தும், வெள்ளை குதிரை, சிவப்பு குதிரை, கருப்பு குதிரை, மங்கின நிறமுள்ள குதிரை, இவைகளை குறித்து தியானித்து முடித்திருப்போம். ஆகவே நான் இதை கூற விரும்புகிறேன், ஒவ்வொரு முறையும் அந்நாளின் அன்றாட நடவடிக்கைகள் துவங்குவதற்கு முன்பாகவே அதிகாலையில் நான் எழுந்து ஜெபிக்க ஆரம்பித்து விடுகிறேன். நாள் முழுவதுமாக ஜெபத்தில் தரித்திருக்கிறேன். இன்று விடியற்காலை பரிசுத்த ஆவியானவர் நான் இருந்த இடத்தை அடைந்து எல்லாவற்றையும் வெளியரங்கமாக்கினார். இந்த முத்திரை முற்றிலுமாக திறக்கப்பட்டதை நான் கண்டேன். இப்பொழுது நான் பேசுவதை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்று நான் அறிவேன். அதற்காக நான் மிகவும் நன்றியுள்ளவனாயிருக்கிறேன். இப்பொழுது ஏதோ ஒரு காரியம் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். பாருங்கள், முக்கியமான ஒரு காரியம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் கிரகித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று நான் நம்புகிறேன். பாருங்கள், ஏதோ ஒன்று சம்பவித்துக் கொண்டு வருகின்றது. அது நடந்திருவதற்கு முன்பாகவே அது ஏதோ ஒன்றை அவர்களால் கண்டுகொள்ள முடியுமா என்று இந்த சபையை ஒருமுறை நான் சோதித்து பார்க்க விரும்புகிறேன். இப்பொழுது உங்களிடம் நான் என்ன கூறியிருக்கிறேன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள், நினைவில் கொள்ளுங்கள். ஆகவே இப்பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இப்பொழுது 5வது வசனத்தில் அவர் 3வது முத்திரையை உடைத்த போது 3வது ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். இம்முத்திரையை குறித்து சிந்திக்கும் முன்பாக, இதுவரை முத்திரைகளை குறித்து ஜாரித்தவர்களை நாம் அதற்கு ஆதாரமாக சற்று சிந்தித்துவிட்டு அவைகளை முத்திரையுடன் ஒன்றுக்கொன்று சம்பந்தப்படுத்தி பார்ப்போம். வேதாகமத்தின்படியே சபை காலங்களும் அவ்வாறே ஒன்றுக்கொன்று பொருத்தமாயிருக்கின்றன. ஏணியில் ஏறுவது போன்று ஒவ்வொரு படியாக ஏறுவது, நீங்கள் ஒவ்வொரு அடியாக ஏறுகையில் கீழிருந்து மேல் வரை ஒவ்வொன்றுக்கும் தொடர்பு உண்டு. இப்பொழுது இந்த முத்திரைகள், இது முத்திரிக்கப்பட்டுள்ள மீட்பின் புஸ்தகமாய் உள்ளது. நீங்கள் ஒவ்வொருவரும் அதை புரிந்து கொள்கிறீர்களா? மீட்பின் புஸ்தகம் ஏழு முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டுள்ளது. இது ஏழு முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட புஸ்தகம். பாருங்கள், ஆகவே இப்பொழுது ஞாபகம் கொள்ளுங்கள், நான் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து உங்களுக்கு எடுத்து காண்பித்தேன். அவர்கள் காகிதத்தில் விதமாக எழுதி, ஒரு காகிதத்தில் அல்ல, சரியாக கூறினால் காகிதத்தில் அல்ல, ஆனால் ஒரு தோலில் இருந்தது. எனவே அவர்கள் அதை இந்த விதமாக சுருட்டி வைத்திருந்தனர். அதன் முனையோ இவ்வாறு விடப்பட்டது. அது என்னவென்பதை அம்முனைபாகம் குறிக்கும். அடுத்த ஒன்றும் அதே விதமான நிலையில் அந்த விதமாகவே சுருட்டப்பட்டிருந்தது. அவ்விதம் ஒவ்வொன்றுமாக சுட்டப்பட்டு அதன் முனை தெரியுமாறு அது கிழிந்தது போன்று விடப்பட்டிருந்தது. நல்லது, அதுதான் ஏழு முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட புத்தகமாகும். தற்போது நம்மிடம் புத்தகங்கள் உள்ளது போன்று அக்காலத்தில் கிடையாது. பழைய காலங்களில் புத்தகங்கள் சுருள்களாக இருந்தன, அவைகள் சுட்டப்பட்டிருந்தன. அப்பொழுது அவர்கள் அதிலிருந்து ஒரு பொருளை அல்லது எதையாவது வாசிக்க வேண்டுமென்றால், வேதம் விதமாக சுட்டப்பட்டிருந்தால், அதிலிருந்து ஏசாயாவின் புஸ்தகத்தை நீங்கள் படிக்க வேண்டுமானால், அப்பொழுது நீங்கள் ஏசாயா என்று எழுதப்பட்ட முனைக்கு திருப்பி சுருளை பிரித்து அதை படிக்க வேண்டும். இது ஏழு முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட மீட்பின் புஸ்தகமாகும். ஆகவே இப்பொழுது ஆட்டுக்குட்டியானவர் புறப்பட்டு வந்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருடைய கரத்திலிருந்து புஸ்தகத்தை எடுத்து ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கருதி முத்திரைகளை அவிழ்க்கிறார் என்று நாம் கண்டறிகிறோம். சபையின் காலங்களை குறித்து நாம் சிந்தித்த போது நாம் கண்ட அதே நான்கு ஜீவன்கள், அவைகளை வேதம் முழுவதிலுமே நாம் காணலாம். அவைகள்தான் இந்த முத்திரை உடைக்கப்படுதலை அறிவிப்பு செய்கின்றன.
Now, and we see it is a book of redemption. Then we went back and got the kinsman redeemer.
இப்பொழுது இது ஒரு மீட்பின் புஸ்தகம் என்பதை நாம் காண்கிறோம். பின்பு மீட்பின் இடத்தான் ஊழியம் என்னவென்பதை பார்த்து அவரை கண்டுகொண்டோம். இப்பொழுது இத்தனை வருடங்களாக கிறிஸ்து மீட்பின் இனத்தான் ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார். அதை புரிந்து கொண்டவர்கள் எல்லோருமே ஆமேன் என்று சொல்லுங்கள். அவர் மீட்பின் இனத்தான் ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார். ஆனால் அவருடைய மீட்பின் ஊழியம் முடிவடைய போகும் தருணம் ஒன்று வரும். ஆகவே மீட்பின் ஊழியமானது முடிவிற்கு வருகையில் அப்பொழுது அவர் தற்பொழுது அமர்ந்திருக்கும் தேவனுடைய சிங்காசனத்தை விட்டு புறப்படுவார். அது அவருடைய சிங்காசனம் அல்ல. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே உட்கார்ந்தது போல ஜெயங்கொண்டிருவன் அவரோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஆகையால் அவர் வீற்றிருப்பது அவருடைய சிங்காசனம் அல்ல, அது ஆவியாகிய தேவனுக்கு சொந்தமானது. அது ஆட்டுக்குட்டியானவராகிய கிறிஸ்துவுக்கு சொந்தமானது அல்ல. அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். பாருங்கள், ஆவியாகிய அதே தேவன் தான் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இப்பொழுது அவர் சிங்காசனத்தை விட்டு எழுந்திருக்கிறார். முதலாவதாக மீட்பின் புஸ்தகத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரமான் யார் என்னும் அறிவிப்பு விடப்பட்டது. பாருங்கள், ஆதாமில் இருந்து முழு மீட்பின் திட்டம், ஆதாம் இழந்த யாவும், ஆதாம் வரையிலும் ஒன்றும் இழக்கப்படவில்லை. ஆதாமுக்கு பிறகோ பூமியில் உள்ள யாவுமே இழக்கப்பட்டன. பூமியினுடைய சிருஷ்டிப்பு யாவும் இழக்கப்பட்டன. ஆதாமுடன் சர்வ சிருஷ்டிக்கும் எல்லாவற்றையும் இழந்து ஆதாமுடன் பாவத்தில் விழுந்து திரும்ப வரக்கூடாதபடிக்கு பிளவை கடந்தன. வழியே இல்லாதிருந்தது. மனிதன் பாவம் செய்த போது அவன் தன் வழியை விட்டுவிட்டான். அவன் திரும்பவும் வர முடியாத அளவிற்கு தனக்காக எந்த ஒரு வழியுமே விட்டு வைக்கவில்லை. ஆகவே அப்பொழுது அந்த திவ்ய வாசகனாகிய யோவான், தீர்க்கதரிசியாகிய யோவான் இந்த கேள்வி கேட்கப்படுவதை தரிசனத்தில் காண்கிறார். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவரும் அந்த புஸ்தகத்தை பார்க்கவும் கூட பாத்திரமானாக இல்லை. பாருங்கள், இப்பொழுது அதை குறித்து சற்று சிந்தனை செய்யுங்கள். அப்பொழுது ஆட்டுக்குட்டியானவர் முன்வந்து அவரே புஸ்தகத்தை எடுக்கிறார். யோவான் இனி அழாதபடிக்கு கேட்டுக் கொள்ளப்பட்டார். புஸ்தகத்தை வாங்கவும் அதை திறக்கவும் யூதா கோத்திரத்தின் சிங்கமானவர் ஜெயங்கொண்டிருக்கிறார் என்று ஒரு மூப்பன் கூறினான். யோவான் சிங்கத்துக்கான திரும்பி பார்த்தபோது அவன் ஒரு ஆட்டுக்குட்டியை கண்டான். மூப்பனானவர் அழைத்து சிங்கமானவர் ஜெயங்கொண்டிருக்கிறார் என்றான். ஆனால் அவர் வந்து பார்த்தபொழுது சிங்காசனத்தில் இருந்து புறப்பட்டு வருகிற ஒரு ஆட்டுக்குட்டியையே கண்டான். இப்பொழுது யோவான் அதற்கு முன்பு இந்த ஆட்டுக்குட்டியானவரை காணவில்லை. ஏன்? அவர் ரத்தம் தோய்ந்தவராய் உலக தோற்றத்திற்கு முன்பு ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயரெழுதப்பட்டிருக்கும் கடைசி ஆத்மா உட்பிரவேசிக்கும் வரை மத்தியஸ்த ஊழியத்தை செய்து ஜனங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருந்தார். அநேகர் அதில் உட்பிரவேசித்திருப்பார்கள், அவ்வளவுதான். மற்றவர்களோ உட்பிரவேசிக்க விரும்பக்கூட மாட்டார்கள். அவர்களுக்கு உட்பிரவேசிக்க வேண்டும் என்ற வாஞ்சையே கிடையாது. ஆகவே கடைசி ஆத்மா உட்பிரவேசித்த பின்பு மீட்கப்படும் சமயம் முடிவடைகிறது. அப்பொழுது ஆட்டுக்குட்டியானவர் தாம் மீட்டுள்ளவர்களை சொந்தமாக்கிக் கொள்ள புறப்பட்டு வருகிறார். உலகமும் சர்வசிருஷ்டியும் அப்பொழுது அவருக்கு சொந்தமாகும். பாருங்கள், அவர் தமது சொந்த ரத்தத்தினால் அவர்களை மீட்டிருக்கிறார். அப்புஸ்தகத்தை எடுத்து அதை திறப்பதற்கென அவர் புறப்பட்டு வரும்போது, ஏன் யோவான் அதன் பின்னர் அழவே இல்லை. அவன் அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கும் ஆட்டுக்குட்டியை கண்டான். அது ஏற்கனவே கொல்லப்பட்டிருந்தது, ஆனால் அது மறுபடியும் உயிரோடு இருந்தது. அடிக்கப்பட்டிருக்கும் ஆட்டுக்குட்டியானது முழுவதுமாக ரத்தத்தால் தோய்ந்திருந்தது என்று நாம் அறிந்து கொண்டோம். அது அடிக்கப்பட்டிருந்தது. அது அடிக்கப்பட்டு கொல்லப்பட்ட பிறகு அது மறுபடியும் உயிரோடு எழுந்தது. அது சிங்காசனத்தில் வீற்றிருந்து உட்பிரவேசிக்க வேண்டிய ஆத்துமாக்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. கடைசி நபர் உட்பிரவேசிக்கும் வரை தேவன் மீட்பின் புஸ்தகத்தை கையில் வைத்திருக்க வேண்டும். பாருங்கள், இப்பொழுது அவர் மீட்பின் இரத்தானின் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். போவாஸ் புறப்பட்டு சென்ற போது ரூத் அங்கே அமர்ந்து போவாசிற்காக காத்துக் கொண்டிருந்தது போன்றே போவாஸ் இனத்தான் மீட்பின் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார் என்று நான் குறிப்பிட்டு கூறுகிறேன். ரூத்தை பற்றி அண்மையில் நான் பிரசங்கித்தது நினைவிருக்கிறதா? ரூத் தானியத்தை சேர்த்தல். ரூத் அவள் என்ன செய்தாலும் கடைசி காரியமாக ரூத் காத்துக் கொண்டிருந்தது. இச்சரித்திரத்தை நான் சபையோடு எப்படி ஒப்பிட்டு பேசினேன் என்பது நினைவிருக்கிறதா? போவாஸ் மீட்பின் இனத்தானின் ஊழியத்தை செய்து தன் பாதரட்சையை கழற்றி போட்டு உறுதிப்படுத்தி நகோமியை மீட்டெடுத்து அவள் மூலம் ரூத்தை அடைந்தான். இப்பொழுது ரூத் ஏற்கனவே பணி செய்து அதன் பின்பு காத்துக் கொண்டிருந்தாள். அவள் செய்ய வேண்டிய யாவையும் செய்து முடித்த பின்னர் காத்துக் கொண்டிருந்தாள். அவ்வாறே ஆட்டுக்குட்டியானவர் மீட்பின் இனத்தான் ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கும் போது சபையின் அநேகர் பூமியின் தூளில் நித்திரையடைந்து மீட்கப்படுவதற்கென காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது உலகமோ இன்னும் மோசமாய் கொண்டே செல்கிறது. பாவம் அதிகரித்து குவிந்து கொண்டு வருகிறது. அதன் விளைவால் வியாதியும் துன்பமும் மரணமும் துயரமும் உண்டாகின்றன. தேவனற்ற மனிதரும் தேவனற்ற ஸ்திரீகளும் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். புற்றுநோய் மற்றும் பல வியாதிகள் அவர்களை அறிக்கும் போது அதற்குரிய சுகத்தை பெற்றுக் கொள்ள போதிய விசுவாசம் இல்லாமல் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கவனியுங்கள், பரிந்து பேசும் ஊழியம் முடிவடைந்த பின்னர் அவர் புறப்பட்டு வந்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருடைய கரத்தில் இருந்து புஸ்தகத்தை வாங்குகிறார். அப்பொழுது யோவானும் பரலோகத்தில் உள்ள மற்றவரும் களி கூறுகின்றனர். பலிபீடத்தின் கீழ் உள்ள ஆத்துமாக்கள் கூச்சலிடுகின்றனர். நாம் அதை மீண்டும் ஆறாம் முத்திரையில் காணலாம். எப்படியாய் அவர்கள் களி கூர்ந்தனர்? மூப்பர்களோ தாழ விழுந்து பரிசுத்தவான்களின் ஜபங்களை தரையிலே ஊற்றினர். பலிபீடத்தின் கீழே உள்ள ஆத்துமாக்கள், நீர் பாத்திரமானாயிருக்கிறீர், நீர் தேவனுக்கென்று எங்களை விட்டுக் கொண்டீர், நாங்கள் பூமிக்கு சென்று ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் வாழ்வோம் என்று சத்தமிட்டனர். ஓ, அது அங்கே மகத்தானதாயிருந்தது. பரலோகத்தில் உள்ள யாவரும் பூமியின் கீழ் உள்ள அனைவரும் யோவான் தான் தேவனுக்கு என்னிடத்த துதியை கேட்டதாக கூறுகிறார். உங்களுக்கு தெரியுமா, யோவான் தன் பெயர் அதில் எழுதப்பட்டிருப்பதை அங்கே கண்டிருக்க வேண்டும். அந்த நேரத்தில் அப்பொழுது அந்த மூப்பன் அவர் மீட்பின் புஸ்தகத்தை வாங்கிக் கொள்ள பாத்திரமானா இருக்கிறார் என்றார். அவர் அதை வாங்கிய பிறகு அது நியாயாதிபதிக்கு சொந்தமானதல்ல, அது மீட்பிற்கு சொந்தமானதாகிறது. மீட்பரே அந்த மீட்பின் ஊழியத்தை செய்து முடித்திருக்கிறார். இப்பொழுது அவர் செய்தது யாதென்பதை சபைக்கு காண்பிக்கப் போகிறார். ஆமே, பாருங்கள், அவர் புஸ்தகத்தை வாங்கின போது ஆனால் அந்த புஸ்தகம் மூடப்பட்டிருந்தது. அதில் உள்ள ரகசியம் யாருக்கும் தெரியவில்லை. அது மீட்பின் புஸ்தகம் என்பதை அவர்கள் அறிவார்கள். அது கடைசி நாட்களில் வெளிப்படுத்தப்பட வேண்டியதாக உள்ளது. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 10 அதிகாரத்தின்படி அதற்குரிய செய்தியானது 7 தூதனால் அளிக்கப்படவிருக்கிறது. ஏனென்றால் 7 சபையின் தூதன் எக்காலம் ஊதும் நேரத்தில் அவர் எக்காலம் ஊதும் போது அவர் எக்காலம் ஊதுவதனால் தேவ ரகசியம் யாவும் நிறைவேற வேண்டும். இவை யாவும் வெளிப்பட்ட பின்பு கிறிஸ்துவாகிய அந்த தூதன் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகின்றார். இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள், பூமியில் உள்ள இந்த தூதன் ஒரு செய்தியாளன் ஆவான். கிறிஸ்து இறங்கி வருவதை நீங்கள் அவரை வெளிப்படுத்தின விசேஷம் 10 அதிகாரத்தில் காண்கின்றீர்கள். அவர் சிரசின் மேல் வானவில் கொண்டவராய் அக்கினி ஜுவாலை போன்ற கண்களையும் அக்னிஸ்தம்பம் போன்ற கால்களை உடையவராய் ஒரு காலை பூமியின் மீதும் மற்றொரு காலை சமுத்திரத்தின் மீதும் வைத்து கையை வானத்திற்கு நேராக உயர்த்தி இனி காலம் செல்லாது என்று சதா காலங்களில் உயிரோடு இருந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் மேல் ஆணையிட்டு கூறுகிறார். அவர் இவ்விதம் ஆணையிடும் போது 7 இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின. ஆவிக்குள்ளாகி பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட யோவான் தான் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் எழுத வேண்டும் என்ற உத்தரவு பெற்றிருந்தார். அவர் அதை எழுத ஆரம்பித்தார். அவரோ அதை எழுதாதே என்றார். ஏனெனில் நீ அதை எழுதாதே, அவர் அதை முத்திரை போடு என்றார். உள்ளே இருக்கிறது என்ன? முத்திரை போடு, அதை கூறாதே. பாருங்கள், அது வெளிப்பட வேண்டும். ஆனால் அது வார்த்தையிலும் கூட எழுதப்படவில்லை. ஆகவே அப்பொழுது ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளை திறந்த போது அவை யாவும் புதிராயிருந்தன என்பதை நாம் கண்டறிகிறோம். பாருங்கள், அவர் முதல் முத்திரையை திறந்த போது இப்பொழுது அது இன்னார் இன்னார் சிங்காசனத்தில் அமர்வார், நிச்சயமாக இதை செய்வார், இது அதை செய்யும் என்று இவ்விதமாக கூறும் என்று எண்ணியிருந்தான். ஆனால் அதற்கு மாறாக ஒரு வெள்ளை குதிரையையும் அதன் மேல் ஏறி இருக்கிறவனையும் அவன் காண்கிறார். நல்லது, குதிரையின் மேல் இருக்கிறவன் கையில் ஒரு வில் இருந்தது. சற்று பின்னர் அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்படுகிறது என்று கூறினார். அவ்வளவுதான். ஆகவே ஆட்டுக்குட்டியானவர் மறுபடியும் திரும்பி வேறொரு முத்திரையை திறந்த போது சிவப்பு குதிரையின் மேல் இருக்கிறவன் புறப்பட்டு சென்றான். அவனுக்கு ஒரு பட்டயம் கொடுக்கப்பட்டது. அவன் யுத்தம் பண்ண போகிறான். பூமியில் சமாதானத்தை எடுத்து போடவும் ஒருவரை ஒருவர் கொல்லத்தக்கதாகவும் அவருக்கு அதிகாரம் அளிக்கப்படுகிறது. அவர் முத்திரையை திறந்த பொழுது அது ஒரு ரகசியமான காரியமாக இருக்கிறது அல்லவா? அது தொடர்ந்து இவ்வேழு இடி முழக்கங்களுக்கு சற்று முன்னாளில் இங்குள்ள தேவ ரகசியம் யாவும் வெளிப்படுத்தப்படுகின்றன என்று கூறினது. இப்பொழுது கவனியுங்கள், சபையின் காலங்களை நாம் ஆராய்ந்து கொண்டே வரும்போது சீர்திருத்தக்காரர்கள் உண்டாயிருந்தனர். தீர்க்கதரிசிகள் அல்ல என்று நாம் கண்டறிகிறோம். சீர்திருத்தக்காரர், ஒவ்வொரு உத்தியோகத்துக்கும் ஒரு பிரத்யேக ஊழியம் உண்டு. தொலைபேசி இயக்குனர் சரியாக மின்சார வேலை செய்பவராக இருக்க முடியாது. ஒரு கால சிறு மின்சார வேலையை அவர் செய்யலாம், அதற்காக அவரை மின்சார வேலைக்காரனாக கருத முடியாது. அவ்வாறே மின்சார கம்பிகள் அமைப்பதற்கென கம்பம் நடுபவன் மின்சார கம்பிகளை அமைக்க முடியாது. அந்த வேலையை அவன் செய்ய முயற்சிக்காமல் இருப்பது நலமாக இருக்கும். ஆனால் ஒரு கால அந்த அலுவலை அவன் சிறிதறிந்திருக்கலாம். ஆனால் கடைசி நாட்களில் சபையின் கடைசி பாகத்திற்கு வேத வசனங்களின் படியாய் நமக்கு அனுப்பப் போவதாக தேவன் கூறியுள்ளார். நாம் அதை முற்றிலுமாக ஆராய்ந்து பார்த்து அவர் முன்னுரைத்துள்ள எலியாவின் ஆவி யாரோ ஒரு மனிதனுக்குள் திரும்ப வரும்போது அந்த உண்மையான காரியம் வெளிப்படுத்தப்படும். நாம் அதை முற்றிலுமாக ஆராய்ந்தோம். இப்பொழுது அது வெளிப்படையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அது நிகழ்வதற்காக நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். அபிஷேகம் பெற்ற ஒருவர் எங்கேயாவது கடைசி நாட்களில் எழும்புவார். இப்பொழுது தீவிர மதப்பற்றுள்ள காரியங்களையும் இன்னும் மற்ற எல்லா காரியங்களையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். ஆனால் அவை அது பிசாசாகும். அந்த உண்மையான மனிதன் இங்கே தோன்றும் போது இன்னும் ஜனங்கள் கண்டுகொள்ள கூடாதபடிக்கு இது பிசாசு செய்யும் சூழ்ச்சியாகும். பாருங்கள், ஆனால் அந்த உண்மையான மனிதன் சரிவர அறிந்து கொள்ளப்படுவார். எலியா பழைய ஏற்பாட்டில் எவ்விதம் இருந்தான் என்பது உங்களுக்கு தெரியும். இக்காலத்தில் வேறொருவன் அதுபோன்று இருக்கின்றானா என்று கவனித்துக் கொண்டே பாருங்கள். இப்பொழுது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அவரை அறிந்து கொள்வார்கள், மற்றவர்கள் அல்ல. மற்றவர்களோ அவரை நிச்சயமாகவே அறிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் லட்சக்கணக்கான மைல்கள் தொலைவில் அதை இழந்து விடுவார்கள். இவை எல்லாவற்றையும் நாம் சந்தித்துக் கொண்டே வந்தோம். எவ்வாறு அவர்கள் யோவானை காண தவறினர் என்றும், எவ்வாறு அவர்கள் எலியாவை காண தவறினர் என்றும், எவ்வாறு அவர்கள் இயேசுவை காண தவறினர் என்றும், அவர்கள் எவ்வாறு தொடர்ந்து காண தவறினர் என்பதையும் காண்பித்தோம். ஆகவே அவர்கள் அதை போன்றே செய்வார்கள். ஏனெனில் அவர்கள் அவ்வாறு செய்வார்கள் என்று வேதாகமம் கூறியுள்ளது. பாருங்கள், அது கடைசி காலத்தில் மிகவும் தாழ்மையாயும் எளிமையுமாக காணப்படுவதால் ஜனங்கள் அதை கண்டு இடறி விடுவார்கள். அது அவர்களுக்கு மிகவும் எளிமையாக அமைந்திருக்கும். நான் காண்பது என்னவெனில், எப்பொழுதுமே ஜனங்கள் மெருகேற்றப்பட்டவர்களாய் கல்வி ஞானம் பெற்ற புத்திசாலிகளாய் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளும் போது அப்பொழுது அதுவே அவர்களை காணக்கூடாதவாறு இழந்து போக செய்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். பாருங்கள், இயேசுவானவர் ஒருபோதும் புத்திமான்களையும் கல்விமான்களையும் தம்முடைய சிஷ்யர்களாக இருக்கும்படி தெரிந்து கொள்ளவில்லை. படிப்பறியாத ஜனங்களையும் மீன்பிடிப்பவர் போன்றவரையே அவர் தெரிந்து கொண்டார். அவர்கள் அக்காலத்து சபைகளோடு எவ்வித தொடர்பும் கொண்டிருக்கவில்லை. அவர் சாதாரண துறையில் உள்ள மனிதரை, சுங்கம் வசூலிப்பவர்கள், குடியானவர்கள், மீன்பிடிப்பவர்கள் போன்றவரையே தம்முடைய ஊழியத்துக்கென்று தெரிந்து கொண்டார். பாருங்கள், ஏனென்றால் அவர்கள் தாங்கள் ஒன்றுமற்றவர் என்பதை அறிந்திருந்தனர். அப்பொழுதே அவர்களிடத்திலிருந்து ஏதோ ஒரு காரியத்தை அவரால் உண்டு பண்ண முடிந்தது. அவர்கள் தங்களை ஒன்றுமில்லாதவர்கள் என்று எண்ணும் போது மாத்திரமே தேவனால் கிரியை செய்ய முடியும். ஆனால் அவர்கள் ஏதோ ஒன்றை அறிந்திருப்பதாக அவர்கள் எண்ணிக்கொள்ள துவங்கும் போது அப்பொழுது நீங்கள் அறிய வேண்டியவைகள் ஒன்றையுமே அறிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்பதாக வேதம் கூறுகிறது. எனவே நாம் அதை கண்டறிகிறோம். ஆகவே இப்பொழுது இந்த ரகசியங்கள் வெளியரங்கமாக வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல் போன்றவர்களை போதித்த லூத்தர், வெஸ்லி, இன்னும் மற்ற அந்த மகத்தான இந்த மனிதர்களான சீர்திருத்தக்காரர்களாலும், பெந்தேகோஸ்தே காலத்தினூடாக உள்ள பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், மற்ற காரியங்களினாலும் ஏன் இந்த செய்திகளை புரிந்து கொள்ள முடியாமல் போயிற்று? ஏன் அவர்களால் அவைகளை பெற்றுக் கொள்ள முடியவில்லை? ஏனென்றால் அவர்கள் சீர்திருத்தக்காரர்களாக இருந்தனர். பாருங்கள், அங்கே உள்ளே வந்த ஜனங்களோ ராஜாக்களைப் போல் வல்லமை உடையவர்களாக இருந்தனர். ஆனால் அவர்கள் ராஜாக்கள் அல்ல என்பதை போன்றதாகும். பாருங்கள் பாருங்கள், எந்த ஒன்றுக்கும் நீங்கள் வேத கூற்றை உடையவராக இருத்தல் வேண்டும். பாருங்கள், இப்பொழுது கவனியுங்கள், ஆனால் இந்த நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவின் அபிஷேகம் போன்ற சத்தியங்களில் இதுவரை வெளிப்படாத ரகசியங்களும் ஏவாள் புசித்தது ஆப்பிள் கனியா அல்லது மாதுளம் பழமா அல்லது வேறொன்றா? பாருங்கள், சர்பத்தின் வித்து என்பது என்ன? பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் எடுக்கும் ஞானஸ்தானமா அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எடுக்கும் ஞானஸ்தானமா? இவைகளில் எது சரி போன்ற விடுபட்டுள்ள நூற்றுக்கணக்கான ரகசியங்களும் இப்போது வெளிப்பட வேண்டும். பாருங்கள், ஆகவே கடைசி மணி வேளையில் இந்த நபர் தோன்றி வேதத்தின் வாயிலாக இந்த ரகசியங்களை வெளிப்படுத்த வேண்டும். அது சரிவர அடையாளம் கண்டுகொள்ளப்படும். கவனியுங்கள். ஆமையா, ஆகவே இப்பொழுது அது ஒரு மகத்தான பெரிய காரியமாக இருக்காது. இங்கே வேதாகமத்திலோ அது ஒரு பெரிய காரியம் போன்று காணப்படுகிறது. அது பெரிய காரியமாக இருக்கும். யோவான் ஸ்நானகன் வந்து ஞானஸ்தானம் கொடுப்பதாக இருந்த பொழுது அது எவ்வளவு மகத்தான ஒன்றாக இருந்தது. இப்பொழுதோ அதை குறித்து சற்று சிந்தித்து பாருங்கள். யோவான் ஸ்நானகனின் தோற்றத்தை ஏசாயா, மல்கியா அவர்கள் எல்லோருமே அவன் வரும்போது எப்படி இருப்பார் என்பதை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்திருந்தனர். ஆனால் அவன் வந்தபோது அவன் தனித்தவனாய், வயது முதிர்ந்தவனாய், கல்வேறு இல்லாதவனாய், முகம் முழுவதும் தாடியை வளர்த்துக் கொண்டு, தலைமுடியோ பஞ்சை போன்ற புழுவை போல் இருக்க ஒரு பழைய ஆட்டுத்தோலை போர்த்திக் கொண்டு வனாந்திரத்தில் இருந்து வந்தான். கல்வியறிவே அவனுக்கு இருக்கவில்லை. நமக்கு தெரிந்த வரையில் அவன் ஜீவிய காலத்தில் ஒரு நாளாவது பள்ளிக்கூடம் செல்லவே இல்லை. பாருங்கள், இங்கே அவன் வனாந்திரத்தை விட்டு வெளியே வருகிறான். ஒரு பிரசங்க பீடத்திற்கு கூட அழைக்கப்படக்கூடாத நிலைமையில் அவன் இருந்தான். அவன் யோர்தான் நதியில் நின்று கொண்டு ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று பிரசங்கித்தான். உங்களால் அதை கற்பனை செய்யக்கூடுமா? மலையும் குன்றும் தாழ்த்தப்படும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்படும் அளவிற்கு அந்த காலத்தில் இருக்கும் ஒவ்வொன்றும் மகத்தானதாக இருக்கும் என்று வேதம் கூறுகின்றது. ஆமையா, கரடுமுரடானவை சமமாகும். யோவான் கிறிஸ்துவின் முன்னோடியாக வரும்போது வனாந்திரத்தை எல்லாம் சமப்படுத்தி அதன் புல்லை முளைப்பிப்பான் என்று அவர்கள் எண்ணி இருக்க கூடும் என்று நான் கற்பனை செய்து பார்க்கிறேன். பாருங்கள், ஓ மகத்தான காரியங்கள் நடைபெறும் என்று இன்று எண்ணுவது போன்றே ஜனங்கள் அன்றும் எண்ணியிருப்பார்கள் என்று நான் யோசிக்கிறேன். ஆனால் அது எளிமையாக அமைந்திருந்த காரணத்தால் அப்போஸ்தலர்களும் கூட அதை காண தவறினர். அவர்கள் இயேசுவினிடத்தில், நீர் உம்மை பலியாக ஒப்புக் கொடுக்க போகிறீர், எலியா தீர்க்கதரிசி முதலில் வர வேண்டும் என்று வேதம் உரைத்துள்ளதே என்று கேட்டனர். அதற்கு அவரோ, அவன் வந்தாயிற்று, நீங்களோ அதை அறியவில்லை, அதே போல அவர்கள் மனுஷகுமாரனுக்கும் அதையே செய்வார்கள் என்று பதிலளித்தார். ஆனால் யோவானோ என்ன செய்ய வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்ததோ அதை அவன் செய்தான். அவர்கள் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எழுதப்பட்டுள்ளதோ அதை அவர்கள் செய்தார்கள் என்று அவர் சொல்லி மனுஷகுமாரனும் இவ்விதம் பாடுபட வேண்டும் என்று முடித்தார். முழு யூத வம்சத்தில் இருந்தவர்களில் மூன்றில் ஒரு பாகம் கூட ஏசு கிறிஸ்து பூமியில் இருந்ததை அறிந்திருக்கவில்லை. மூட நம்பிக்கை கொண்ட ஒருவன் அங்கெங்கோ இருக்கிறான் என்று அவர்கள் அவனை குறித்து கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் அதற்கு அவர்கள் எவ்வித கவனத்தையும் தொடர்ந்து செலுத்தவே இல்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்பொழுது நான் விசுவாசிக்கிறேன், இப்பொழுது அவர் ரகசியமாக வருவார் என்று சொல்லப்படவில்லை, ஆனால் எடுத்துக்கொள்ளப்படுதலோ ரகசியமாக நிகழும். ஆகவே அவரது தோற்றம் அவ்வளவு ரகசியமாக இருந்தால் அதை காட்டிலும் அதிக ரகசியமாக எடுத்துக் கொள்ளப்படுதல் இருக்க வேண்டுமே. பாருங்கள், அவர்கள் அதை அறிய மாட்டார்கள். அவர்கள் பூமியில் இந்த நியாயத்திற்பு உண்டாகும் முன்பு எடுத்துக் கொள்ளப்படுதல் சம்பவிக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம் என்று நேரடியாக கூறுவார்கள். அவரோ, அது ஏற்கனவே சம்பவித்து விட்டது, நீங்கள் அதை அறியாமற் போனீர்கள் என்பார். பாருங்கள், அது இரவிலே திருடன் வருகிற விதமாயிருக்கும். நான் ஒருமுறை படித்த அந்த புத்தகத்தை போல அது என்னவென்று அழைக்கப்படுகிறது? ரோமியோவும் ஜூலியட்டுமா அல்லது வேறொன்றா? ரோமியோ ஜூலியட் என்ற நாடகத்தில் காதலன் இரவு நேரத்தில் ஏணியை வைத்து அதன் வழியாக இறங்கி காதலியை அவன் அடைந்ததற்கு ஒப்பாகாது இருக்கும். நான் அதை நீண்ட காலத்திற்கு முன்பு படித்திருக்கிறேன். இப்பொழுது அது இவ்விதமாகவே சம்பவிக்கும், அது கடந்து போகும். ஒரு கூட்ட தேவ தூதர்கள் அனுப்பப்பட்டு மண்வெட்டிகளினால் கல்லறைகளை தோண்டுவார்கள் என்பதல்ல. உங்கள் கண்களை நீங்கள் இமைக்கும் முன்பு இமைப்பொழுதில் நாம் எல்லோருமே மர்மமாக்கப்படுவோம் என்று வேதம் உரைத்துள்ளது. ஒரு இமைப்பொழுதில் அவை அவ்வளவு துரிதமாக முடிந்துவிடும். அவர் காணாமற் போய்விட்டார் என்று நீங்கள் சொல்லுவீர்கள். நல்லது, நான் இவ்விதம் கற்பனை செய்து பார்க்கிறேன். இன்றைக்கு பூமியில் இருந்து ஒவ்வொரு நாளும் மறைந்து காணப்படாமற் போன 500 பேரை நாம் உலகம் முழுவதும் தேடுவோமேயானால் பாருங்கள். ஆனால் அவர்கள் காணாமற் போனதை உலகில் உள்ள எவருமே அறிவது கிடையாது. அவர்கள் காணாமற் போய்விடுவர். நல்லது, அந்த எடுத்துக் கொள்ளப்படுதலிலும் அநேகர் செல்லப்போவதில்லை. இப்பொழுது நான் உங்களை பயமுறுத்த விரும்பவில்லை, அது அவ்விதம் அல்ல என்று நான் நினைக்கிறேன். ஆனால் கர்த்தர் கூறியுள்ளதை நான் உங்களிடம் கூற விரும்புகிறேன், நீங்களே அதை அறிவீர்கள். நோவாவின் நாட்களில் தண்ணீரினால் 8 பேர் காப்பாற்றப்பட்டது போல உலகத்திலிருந்தே 8 ஆத்துமாக்கள் மாத்திரமே தண்ணீரினால் காப்பாற்றப்பட்டனர். நல்லது, ஓஹோ என்ன, அப்படியானால் நான் முயற்சி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை என்று நீங்கள் கூறலாம். எடுத்துக் கொள்ளப்படுதலுக்கு அவசியமான விசுவாசம் உங்களிடத்தில் இல்லை என்பதையே அது காண்பிக்கிறது. எடுத்துக் கொள்ளப்படுதலில் ஒருவர் மாத்திரமே செல்வாரையானால் அது நானா இருக்க வேண்டும்? ஆமே, பாருங்கள், ஏனெனில் நான் விசுவாசிக்கிறேன். பாருங்கள், அது நான் தான் என்று அந்த விதமாக நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். பாருங்கள், நிச்சயமாகவே நான் அவரிடத்தில் நெருங்கி ஜீவிக்க விரும்புகிறேன். அப்படியானால் அவர் வரும்போது என்னை கொண்டு செல்ல போகிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். நான் அதை விசுவாசிக்கிறேன், அது உண்மை. மற்றவர் அதில் செல்ல தவறினாலும் அவருடைய கிருபையால் நான் அங்கிருக்க போகிறேன், ஏனெனில் அவரிடம் கவிதம் வாக்களித்துள்ளார். நான் அங்கிருப்பேன் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஏனென்றால் அவரால் பொய்யுரைக்க முடியாது. நான் அனுதினமும் அவர் இன்று வருவார் என்று கருதியே அவருக்கு உகந்த விதத்தில் ஜீவிக்கிறேன் என்பதை என் ஆத்மாவும் ஜீவனும் சாட்சி பகர்கின்றன. ஆகவே எடுத்துக் கொள்ளப்படுதலில் செல்லும் அந்த ஒருவனாக நான் இருக்கப் போகிறேன். அந்த விதமாகவே நீங்களும் உணர வேண்டும். எட்டு பேர் எடுத்துக்கொள்ளப்பட போவதா இருந்தால் நான் அந்த எட்டு பேரில் ஒருவனாக இருப்பேன். 500 பேர் எடுத்துக்கொள்ளப்பட போவதா இருந்தால் அப்பொழுது நான் அந்த 500 பேரில் ஒருவனாக இருக்க வேண்டும். மற்ற நபரை குறித்து நான் அறியேன், ஆனால் அந்த 500 பேரில் ஒருவனாக இருக்கவே விரும்புகிறேன் என்று அந்த விதமாகவே நீங்கள் உணர வேண்டும். பாருங்கள், அந்த விதமாகத்தான் நீங்கள் நினைவில் கொண்டிருக்க வேண்டும். பாருங்கள், நீங்கள் அவ்வாறு விசுவாசிக்காவிட்டால் நீங்கள் கொண்டிருக்கும் விசுவாசத்தில் ஏதோ தவறு உண்டு. பாருங்கள், அவ்வாறாயின் ரட்சிக்கப்பட்டதன் நிச்சயம் இன்னும் உங்களுக்கு ஏற்படவில்லை. ரட்சிக்கப்பட்டதாக நீங்கள் யூகித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவ்விதம் செய்ய வேண்டாம். சரி, நாம் இம்முத்திரைக்குள் வர முடியாமல் இருக்கிறோம் அல்லவா? சரி, நான் விரும்புவதோ ஒவ்வொரு இரவும் நான் உங்கள் நேரத்தை எடுத்துக்கொள்வதை குறித்து நீங்கள் என்ன கருதுகின்றீர்கள் என்பதை நான் அறியேன். நாம் சிறிது சீக்கிரமாகவே போகக்கூடும். அவ்விதம் அதிகமாக, அதாவது இந்த முத்திரைகள் வெளிப்படுத்தலில் ஒவ்வொரு முத்திரை பற்றி விவரணமும் ஒரே வசனத்தில் அடங்கியுள்ளது என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். முதல் வசனம் அதை குறித்து அறிவிக்கிறது, அதன் பின்னர் இரண்டாம் வசனம். நான் மற்றவர்களின் வர்ணனைகளையும் அவர்கள் சிந்தனைகளையும் நான் படித்து பார்த்தபோது முதல் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் ஆதி சபை என்றே அவர்களைப் போல நானும் நினைத்திருந்தேன். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அதன் உண்மையான அர்த்தத்தை வெளிப்படுத்தின போதோ அது முற்றிலும் அதற்கு முரண்பட்டதாயிருந்தது. ஆகவே அது செய்வதெல்லாம் அது என்ன என்பதையே காண்பிக்கின்றது. அதன் பின் நான் முயற்சிக்கிறேன், இப்பொழுது இது எனக்கு மிகவும் புனிதமாய் உள்ளது. அதன் காரணமாகவே நான் அந்த கேள்விகளுக்கு பதிலளிப்பேன். நாம் ஒவ்வொருவரும் ஒளிநாடாக்களை கேட்பவரும் கூட அதை சரியாக புரிந்து கொள்ளும்படியாக நாம் இதை இப்பொழுது பெற்றுக் கொள்வோம். பாருங்கள், நான் ஒவ்வொரு இரவும் ஜனங்கள் பெற்றுக் கொள்ள, அதாவது முன்னால் பேசினவைகளையே பின்னடியாக சற்று நேரம் பேச முயற்சிக்கிறேன். நீங்கள் தள்ளிக்கொண்டு உள்ளே வருவது நீங்கள் அவிதம் செய்யக்கூடாது. பாருங்கள், ஆனால் நாம் அவ்வாறு செய்யும் போது அது மனித இயல்பாய் உள்ளது. இங்கே மிகவும் உஷ்ணமாக இருக்கிறது, நீங்களும் தவித்து விடுகின்றீர்கள். ஆனால் நீங்கள் மிக மிக அருமையாக இருந்து வருகின்றீர்கள். நீங்கள் அமைதியாக அமர்ந்திருப்பதும் தாய்மார்கள் தங்கள் குழந்தைகள் அடத்துவங்கும் போது அவர்களை குழந்தைகள் அறைக்கு எடுத்துச் செல்வதும் இவ்வாறு ஜனங்கள் செயல்படுவது இந்த கூட்டங்களில் தான் மிக சிறப்பாக இருந்து வருகின்றது. நான் வேறு எப்பொழுதுமே இவ்வாறு கூடாரத்தில் கண்டதில்லை. ஒவ்வொன்றும் மிக அருமையாகவே இருந்து வருகிறது. எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது எதுவோ அந்த வார்த்தைகளை நான் சொல்லும்படியாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என் மேல் வருவதை நான் உணரும் வரையில் நான் பின்னணியாக முன்பு பேசியவைகளை பேச முயற்சிக்கிறேன். நான் அவ்வாறு செய்யையில் நான் இங்கே தவறு செய்திருப்பேனே, ஆனால் எல்லா மக்களுக்கு முன்பாக நிச்சயமாக அவர் அதை எனக்காக திருத்துவார். நான் அதை விரும்புகிறேன், நான் அதை உண்மையாகவே விரும்புகிறேன். நீங்கள் என்ன கற்பனை செய்கிறீர்களோ அதை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியானது ஒன்று உண்டு, நமக்கு அதுதான் வேண்டும். தேவன் நமக்கு சரியானதையே தர வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஆகவே நாம் இப்பொழுது குதிரையின் மேல் சவாரி செய்கிற இவர்களை ஒவ்வொன்றாய் நாம் பார்த்தோம். முதல் குதிரையின் மேல் புறப்பட்டு சென்றவன் அந்தி கிறிஸ்து என்று நாம் பார்த்தோம். வெள்ளை குதிரையின் மேல் அந்தி கிறிஸ்துவாக புறப்பட்டு சென்ற அதே நபர் சிவப்பு குதிரையின் மேல் ஏறி சவாரி செய்து கையில் உள்ள பட்டயத்தினால் ஜனங்களை கொல்வதாக நாம் கடந்த இரவு அறிந்து கொண்டோம். இப்பொழுது மாம்ச பிரகாரமான ஒன்றும் ஆவிக்குரிய பிரகாரமான ஒன்றும் எப்பொழுதுமே இருந்து வருகிறது. இந்த முத்திரை குறித்த வெளிப்பாட்டை நான் பெற்றுக் கொள்ள முன்பு சபை நிமித்தமாக நான் இந்த மாதிரியை எடுத்துக் கூற விரும்புகிறேன். தேவன் அவைகளை எனக்கு கொடுத்தார், அதை நான் இங்கு எழுதி வைத்துள்ளேன். நான் அதை குறித்த அநேக வேத வாக்கியங்களை இங்கு எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். அவைகள் 7 அல்லது 8 பக்கங்கள் இருக்கின்றன. நான் அந்த குறிப்புகளை கொண்டு பேசுவேன். கவனியுங்கள், நான் சபையை குறித்த ஒரு மாதிரியை கொடுத்து நீங்கள் அவைகளை கட்டாயமாக புரிந்து கொள்ளும் விதத்தில் மிகவும் தெளிவாக்க விரும்புகிறேன். பாருங்கள், இப்பொழுது ஏதேன் தோட்டத்தில் மாம்ச பிரகாரமான மனவாட்டி இருந்தால் நேற்று இரவு கூறுவது நினைவிருக்கிறதா? மாம்ச பிரகாரமான மனவாட்டியான அவள் ஆதாமினுடைய இனிய இருதயமாக இருந்தாள். அதே சமயத்தில் அவள் அப்பொழுது அவன் மனைவியாகவில்லை. ஏனென்றால் ஆதாம் அப்பொழுது அவளை மனைவியாக அறிந்திருக்கவில்லை. அது மரியாளும் யோசேப்பும் போல. யோசேப்பு தன் மனைவியாகிய மரியாளை அறியும் முன்பே அவளுக்கு பிள்ளை உண்டாயிருந்தது. பாருங்கள், இப்பொழுது ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறியும் முன்பு அவள் அவனுடைய மனவாட்டியாக மட்டுமே இருந்தாள். சரி, நாம் இங்கே கண்டறிவதோ அவள் தேவனுடைய வார்த்தையில் நிலை நிற்க தவறியதால் அவள் ஏதேன் தோட்டத்தில் விழுந்து போனாள். இப்பொழுது சாத்தான் அவர்கள் மத்தியில் அவிழ்த்து விடப்படுவான் என்பதை கர்த்தர் அறிந்திருந்தார். ஆகவே அவர்கள் மறைந்து தங்கியிருக்க அரணாக ஒரு ஸ்தலத்தை அளித்திருந்தார். நல்லது, தேவன் தம் சொந்த பிள்ளைகளை பாதுகாக்க முன்வரும் போது தேவனை தவிர வேறு யார் சிறந்த அரண் ஒன்றை அமைத்து தர முடியும்? என் மகன் ஜோசப்பை உயிர் போகும் ஆபத்திலிருந்து காக்க வேண்டும் என்று நான் விரும்பினால், நல்ல சகோதரனே, அதற்கு 40 அடி தளமிடப்பட்ட அமைப்பு போதுமாய் இருந்தாலும் அதிக பாதுகாப்பு அளிக்க நான் 90 அடி தளமிடப்பட்ட அமைப்பை கட்டுவதற்கு நிச்சயமாக முயற்சி செய்வேன். ஏதாவது ஒரு நாள் இறக்க வேண்டிய என் சிறு பையனை குறித்து குழந்தையும் ரட்சிக்கப்படக்கூடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதாவது நான் இவ்வளவு அக்கறை கொள்வேறையானால் அதை காட்டிலும் எவ்வளவு அதிகமாக தேவன் தம் பிள்ளை நித்தியத்தை இழக்கக்கூடாது என்று பாதுகாப்பு அளிப்பார். அவர் எதற்கு பின்னால் ஆதாமை மறைத்திருந்தார்? அவர் தம் சொந்த வார்த்தையின் பின்னால் அவனை வைத்திருந்தார். நீங்கள் வார்த்தையில் நிலைத்திருக்கும் வரை நீங்கள் பாதுகாப்பாயிருக்கின்றீர்கள். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அதுதான் வார்த்தையின் முக்கியத்துவம்.
Eve got to strolling in the garden and she ran into the serpent.
ஆகவே ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்த சமயம் சர்ப்பத்தை சந்திக்க நேர்ந்தது. அவன் மிகவும் நாகரிகமும் பெருமையும் கொண்டவன். அவன் ஆரம்பித்தான், அவன் மற்றொரு பக்கத்தில் இருந்தான். தேவன் எளிமையில் வாழ்ந்து கிரியை செய்பவர் ஆவார், வேறு எவ்விதத்திலும் அல்ல. பாருங்கள், இப்பொழுது அதற்கு மாறான தன்மைகளையே சாத்தான் கொண்டிருந்தான். தாழ்மையுள்ள அந்த சிறிய ஸ்திரீ அங்கு நடந்து சென்று கொண்டிருந்த போது புத்தியும் நாகரிகமும் கொண்ட சாத்தான் அங்கு வந்து அவன் தீட்டியிருந்த திட்டத்தை அவளுக்கு விற்க முற்பட்டான். சாத்தான் எவ்வளவாக அவளை சூழ்ந்திருந்தாலும் வார்த்தையை அவள் அரணாக கொண்டிருந்திருந்தால் எல்லாமே சரிவர அமைந்திருக்கும். பாருங்கள், சாத்தான் அவன் விருப்பப்படி எதை வேண்டுமானாலும் செய்யட்டும், நீங்கள் வார்த்தையில் மாத்திரம் நிலைத்திருங்கள். எந்த விதத்திலும் அதில் சிறிதளவு வித்தியாசமும் வேண்டாம். அவன் நீ ஏன் வியாதிப்பட்டிருக்கிறாய் என்று கேட்டால் அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்று பதில் கூறுங்கள். மீண்டும் அவன் நீ மறிக்கப் போகிறாய் என்று கூறினால் அவர் என்னை மீண்டும் உயிரோடு எழுப்புவார், அவரது வாக்களித்துள்ளார் என்று பதில் கூறுங்கள். பாருங்கள், வார்த்தையை அரணாக கொண்டு அதன் பின்னால் மறைந்திருங்கள், அவ்வளவுதான். கிறிஸ்துவும் கூட எழுதியிருக்கிறதே என்று கூறி வார்த்தையின் பின்னால் ஒதுங்கியிருந்தார். பாருங்கள், இப்பொழுது வார்த்தையின் பின்னால் மறைந்திருங்கள்.
She began to kind of let down.
ஆனால் ஏவாளோ வார்த்தையை தளரவிட்டார். ஆனால் வார்த்தை முழுவதையும் அவள் விட்டுவிடவில்லை. அதில் ஒரு சிறிய பதத்தை மாத்திரமே அவள் விட்டுவிட்டாள். சாத்தானும் அதைத்தான் அவள் செய்ய வேண்டும் என்று விரும்பினார். ஞானத்தின் காரணத்தால் அவள் தேவனுடைய வாக்குத்தத்தை விட்டு அகன்று சென்றாள். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விவேகிக்க தலைப்பட வேண்டாம், அதை அப்படியே விசுவாசியுங்கள். பாருங்கள், ஆகவே அவள் அங்கிருந்து அடியெடுத்து வைத்தாள். ஆதாம் ஏவாளை மனைவியாக அறியும் முன்பே அவள் சாத்தானால் ஏற்கனவே கரைபட்டு போனாள். நீங்கள் அதை கவனிக்கிறீர்களா? நம்மை மீட்பதற்காக கிறிஸ்துவும் சரியாக அவ்வாறே செய்தார். இப்பொழுது நாம் மீட்கப்படுவதற்கு நமக்கு தேவன் முதலில் அவசியமாக இருந்தது. நீங்கள் அதை கவனிக்கிறீர்களா? ஆகையால் யோசேப்பு மரியாளை அறியும் முன்பு பரிசுத்த ஆவியானவர் அவளை நிழலிட்டார். ஆமென். பாருங்கள், அதன் விளைவாகவே மீட்பர் தோன்றினார். இப்பொழுது கவனியுங்கள், மாம்ச பிரகாரமான ஸ்திரீ பாவத்தில் விழுந்தபோது அவளை மீட்டெடுக்க தேவன் ஒரு வழியை வகுத்தார். அவள் விழுந்துவிட்ட போதிலும் அவர் ஒரு வழியை ஏற்படுத்தினார். இப்பொழுது பூமியின் மேல் முதல் மனவாட்டியாக இருந்த அவள் ஆதாமின் மனைவியாக வாழ்க்கைப்படும் முன்பு விழுந்து போனாள். அவள் வார்த்தையில் நிலை நிற்பதற்கு பதிலாக விவேகத்தை உபயோகித்து விழுந்து போனாள். அவள் விழுந்தாள். அவள் மரணத்துக்கு எதுவாக விழுந்து நித்திய பிரிவினையை அடைந்தாள். அவளுடன் அவன் கணவனும் பூமியில் உள்ள மற்ற எல்லாமே விழுந்து போயின. அவள் விழுந்து போனாள். இப்பொழுது ஆனால் இரக்கம் நிறைந்த தேவன் ஸ்திரீ மீட்கப்படுவதற்கு ஒரு வழியை வகுத்தார். உண்மையான வார்த்தை அவளிடத்தில் மறுபடியும் ஒரு நேரத்தில் எதிர்காலத்தில் தோன்றும் என்று அவர் வாக்களித்தார். உண்மையான வார்த்தை அவளுக்கு அறிவிக்கப்படும். இப்பொழுதோ அது நினைவிருக்கட்டும். கிறிஸ்து ஸ்திரீயின் மூலம் தோன்றுவார் என்று அவர் வாக்குத்தத்தம் செய்தார். ஆகவே கிறிஸ்துதான் வார்த்தை. பரிசுத்த யோவான் 1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசமணினார். தேவன் நம் மத்தியில் மாம்சத்தில் வாசம் செய்தார். அவர் வார்த்தையாயிருந்தார். பாருங்கள், அது வார்த்தையாகும் முன்பு சிந்தையாயிருக்கும். ஒரு சிந்தை என்பது உருவாக்கப்பட வேண்டும். சரி, ஆகவே தேவனுடைய சிந்தனைகள் ஒரு வார்த்தையினால் பேசப்படும் பொழுது அது சிருஷ்டிப்பாகிறது. அதாவது அவர் ஒரு சிந்தையை தம்முடைய சிந்தையை உங்களிடத்தில் கொடுக்கும் பொழுது அது உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. நீங்கள் அதை பேசுகின்ற வரையில் அது இன்னமும் சிந்தையாகவே இருக்கின்றது. அதன் காரணமாகவே மோசே ஜெபிக்க சென்றான். மோசேயை சுற்றி அக்னிஸ்தம்பம் இருந்தது. அவர் அவனிடத்தில், உன் கோலை கீழ்திசைக்கு நேராக நீட்டி வண்டிகளை வரவழைப்பாயாக என்றார். அப்பொழுது வண்டிகள் அங்கில்லை. ஆனால் அவன் போய் தன் கோலை நீட்டி வண்டிகள் உண்டாகட்டும் என்று கட்டளையிட்டான். இன்னும் வண்டிகள் என்பதே அங்கு இல்லை. அவனோ கடந்து போய்விட்டான். ஆனால் தேவனுடைய சிந்தையானது வார்த்தையாக பேசப்பட்டு அது வண்டிகளை சிருஷ்டித்தது. அது ஏற்கனவே உரைக்கப்பட்டாயிற்று. அது தேவனுடைய வார்த்தையாக இருப்பதால் அதன் சொற்படி நிகழ வேண்டும். இயேசுமானவரும் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போய் என்று சொல்ல நான் சொல்லும் போதல்ல, ஆனால் நீங்கள் இந்த மலையை பார்த்து சொல்லும் போது அது போகும் என்றார் என்பதை நீங்கள் காணவில்லையா? மோசே வண்டிகள் உண்டாக கட்டளையிட்ட போது முதலில் சில பச்சை வண்டிகள் ரீங்காரம் செய்து பறந்திருக்கும். பின்னர் ஒரு கஜம் நிலத்திற்கு 5 பவுண்ட் எடையுள்ள வண்டிகள் உண்டாயிருந்தன. பாருங்கள், அவை எங்கிருந்து வந்தன? தேவன் அவைகளை சிருஷ்டித்தார். எவ்விதம் என்று நீங்கள் காணவில்லையா? தேவன் விரும்பினால் இவ்வுலகை இந்திரமே சிறிய கொசுக்களால் அடிக்க முடியும். நல்லது. ஏன்? அவர் சந்திரன் உயரத்துக்கு கொசுக்களை குவியலாக குவிக்க முடியும். அவர் சந்திரன் வரை கொசுக்கள் உண்டாகட்டும் என்று சொன்னால் மாத்திரம் போதும், அது அந்த அளவிற்கு வந்துவிடும். ரசாயனங்களோ வேறொன்றோ அல்ல, அவை உயர்ந்து 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 கொண்டே சென்று சந்திரனை அடைந்துவிடும். பாருங்கள், தேவன் சிருஷ்டிக்கத்தராக இருப்பதால் அவர் விரும்பும் எதையும் சிருஷ்டிக்கலாம். அதை சிருஷ்டிக்க அவர் பேசினால் போதும், அது உண்மை. அவர் சிருஷ்டிகர். இப்பொழுது அவர் எவ்வளவு மகத்தானவர் என்பதை மட்டும் நாம் அறிந்து கொள்வோமேயானால் பாருங்கள், அவர் தம் விருப்பம் எதுவோ அதை மட்டும் செய்கிறார். அத்தகைய மகத்தான தேவன் பரலோகத்தில் வச்சிருந்து தேவன் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கும் இச்சிறு கல்விமான்களையும் புத்திமான்களையும் ஜனங்களையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஏன்? சரியா கூறினால் மறுபடியும் பாபேல் காலத்தில் அவர்கள் இருந்தது போன்றே இது உள்ளது. இப்பொழுது கவனியுங்கள், வெகு காலம் கழித்து வார்த்தை கொண்டத்திலே திரும்பவும் வரும் என்று தேவன் ஏவாளிடத்தில் கூறினார். இப்பொழுது அவள் எவ்விதம் விழுந்தாள்? என்னுடைய வகுப்பு அதை சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவள் எதிரின்று விழுந்தாள். ஏவாள் எதிலிருந்து விழுந்தாள்? வார்த்தை. அது உண்மையா? வார்த்தை. எனவே தேவன் அவளை மீட்டெடுத்து வார்த்தைக்கு கொண்டு வர ஒரு வழியை உண்டாக்குவேன் என்று சொன்னார். சரி, வெகு காலம் கழித்து அவள் வார்த்தையை அறிந்து கொள்வாள். சரி, ஒரு நோக்கத்திற்காகவே வார்த்தையானது இப்பொழுது அவளிடம் வரும். நான் கூறிக்கொண்டிருக்கிறதை இறுக பற்றிக் கொள்ளுங்கள். ஒரு முக்கிய நோக்கத்திற்காகவே வார்த்தை அவளிடம் வரும், அது அவளுடைய மீட்பிற்காகவே. சரி, ஆனால் அந்த மூல வார்த்தை வரும் நேரம் வரை ஒரு பதிலி அவளுக்கு அளிக்கப்பட்டது. இப்பொழுது நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்கிறீர்களா? பாருங்கள், அவர் அவளிடத்தில் வார்த்தையானது மறுபடியும் அவளிடத்திற்கு வரும் என்று கூறினார். ஆனால் அந்த நேரம் வரும் வரையிலும் அவர் அவளுக்கு ஒரு பதிலியை அளித்தார். ஆகவே அந்த ரத்தத்திற்காக அவள் ஒரு பலியை செலுத்தும்படி ஒரு பதிலியை அவர் அவளுக்கு அளித்தார். இப்பொழுது அது காளை, செம்மறியாடு, வெள்ளாட்டுக்கடாய்களின் ரத்தமாயிருந்தது. ஆனால் அது அவளுடைய பாவத்தை போக்கவில்லை. பாருங்கள், அது அவளுடைய பாவத்தை மூடினது. அது பாவத்தை ஒருபோதும் போக்கவில்லை, அது அதனை மூடினது. ஏனெனில் அது மிருகத்தின் ரத்தமாயிருந்தது. மிருகத்தின் ரத்தத்தில் மிருகத்தின் ஜீவன் தான் உள்ளது. நிஜமானது வரும் வரையில் அது ஒரு பதிலியாக இருந்தது. இப்பொழுது நீங்கள் மிகவும் உன்னிப்பாக கவனியுங்கள். உண்மையான மனித ரத்தத்திற்காக, மானிட வர்க்கத்திற்காகவே தேவன் மனிதனாய் அவதரித்தார். இனச்சேர்க்கையின்றி கன்னியினால் கன்னி பிறப்பே அதை தோற்றுவித்தது. இப்பொழுது தேவன் வாக்குத்தம் செய்த வார்த்தையானது ரத்தமாகி இயேசு கிறிஸ்து என்னும் நபராகிய நம் இரட்சகரில் குடிகொண்டது. காளை, வெள்ளாட்டுக்கடா, மற்றவர்களின் ரத்தமோ? ஆனால் இப்பொழுது பொறுத்திருங்கள், ஸ்திரீயின் வித்து வரும்போது அந்த சர்பத்தின் தலையை நசுக்கும் என்று இங்கே தேவன் வாக்களித்திருந்தார். இப்பொழுது அவளுடைய வித்து ஆதாமில் இருந்ததைப் போலவோ அல்லது சர்பத்தில் இருந்ததைப் போலவோ அவ்வழியில் தோன்றியதால் அது இன்னும் பாவத்தில் பிறந்த வித்தாயிருக்கும். அதன் காரணமாகத்தான் யோவான் அழுதான். ஒரு மனிதனும் பாத்திரவனாக காணப்படவில்லை. எல்லோருமே பிளவின் மற்றைய பாகத்தில் தான் இருந்தனர். ஆனால் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு அவருடைய ரத்தம் சிந்தப்படும் போது அதற்கு பதிலியாக அளிக்கப்பட்டிருந்த காளை, வெள்ளாட்டுக்கடா இவர்களின் ரத்தம் செலுத்தப்படுதலோ முடிவடையும். தேவன் மாம்சமும் ரத்தமும் ஆகுதல் தேவன் அபிதமானார் என்று வேதம் உரைத்துள்ளது. 1 தீமோத்தேயு 3:16 அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகாமேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், அது உண்மை. கன்னிப்பிறப்பே இதை செய்தது. இப்பொழுது காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தமானது பாவத்தை மூடினதே என்று அதை போக்கவில்லை. ஏனெனில் அது மிருகத்தின் ரத்தமாக இருந்தது. அது ஒரு பதிலியாக மாத்திரமே அளிக்கப்பட்டிருந்தது. அது சரியாக இருக்கும்படியாக இருந்தது. ஆகவே பதிலியாக அளிக்கப்பட்ட இப்பழக்கத்தை அவர்கள் செய்து வந்தனர். ஆகவே இப்பழக்கம் தொடர்ந்து அனுசரிக்கப்பட்டுக் கொண்டே வந்தது. நிஜமான வாக்குத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையானது இயேசு கிறிஸ்துவுக்குள் வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மகத்தான சிருஷ்டிகராகிய தேவகுமாரனாக தோன்றினார். அவர் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை என்பதை தாமே ரூபகாரப்படுத்தினார். என்ன அவர்தான் அது என்று நிரூபித்தார். அவர் பேசி காரியங்களை சிருஷ்டிக்க முடிந்தது. எந்த ஒரு மனிதனும் அல்லது உலகத்தில் உள்ள எந்த ஒன்றும் அதை செய்ய முடியாது. தேவரை தவிர பூமியில் உள்ள ஒன்றுமே சிருஷ்டிக்க முடியாது. சாத்தான் ஒன்றையுமே சிருஷ்டிக்க முடியாது. ஏற்கனவே சிருஷ்டிக்கப்பட்டதை அவன் தாறுமாறக்க செய்வானே என்று அவனால் சிருஷ்டிக்க முடியாது. பாவம் என்பது தாறுமாறாக்கப்பட்ட நீதியாகும். நான் என்ன கூறுகிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பொய் என்பது என்ன? உண்மை தாறுமாறாக்கப்படுவதே பொய்யாகும். பாருங்கள், அவ்வாறே உபச்சாரம் எனப்படுவது என்ன? தேவன் அளித்த ஒரு சட்டப்பூர்வமான செயல் தாறுமாறாக்கப்படுவதாகும். ஒவ்வொன்றும் பாவத்தில் உள்ளது. பொய் என்பது சத்தியம் தாறுமாறாக்கப்படுவதேயாகும். சாத்தானால் சிருஷ்டிக்க முடியவில்லை. ஆனால் கிறிஸ்து வந்தபொழுது அவர் சிருஷ்டி கர்த்தர் என்பதை நிரூபித்தார். நம்முடைய பாவங்களுக்காக சிந்தப்படும் என்று வாக்களிக்கப்பட்ட அந்த ரத்தம் அவருக்குள் இருந்தது. இப்பொழுது நீங்கள் அதை படிக்க விரும்பினால் ஒரு நிமிடம் திருப்போம். எப்படியாயினும் இன்றிரவு நாம் சிறிது நேரத்தை எடுத்துக் கொள்வோம். அது என்னை தளர்ச்சிக்குள்ளாக்குகிறது. ஒவ்வொருவருமே வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா? நாம் இப்பொழுது அப்போஸ்தலர் 2 பார்ப்போம். உங்களுக்கு நன்றி. இயேசு தேவன் என்று நிரூபிக்கப்பட்டார் என்பது சரியா அல்லது தவறா என்பதை அப்போஸ்தலர் 2 நாம் கண்டறியலாம். சரி, அப்போஸ்தலர் 2. இப்பொழுது நாம் இங்கே 22 வசனத்தை பார்ப்போம். பெந்தேகோஸ்தே நாள் என்று பேதுரு பேசுகிறான். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேனாக இயேசுவைக் கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். ஒரு மனிதன் மேய்பித்து காட்டப்பட்டதினாலே அது தேவன் உங்கள் மத்தியில் இருக்கிறார் என்பதை நிரூபித்தது. அது அவர்தான் என்பதை அவர் செய்த கிரியைகளே நிரூபித்து விட்டது. பேதுரு ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நின்று இதை அவர்களுக்கு சொல்லுகிறான். நிக்கதேமும் இதை அறிந்திருந்தான். அவன், ரபி, நீர் தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவன் தேவனிடத்திலிருந்து வராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட கிரியைகளை செய்ய மாட்டான் என்று கூறினான். பாருங்கள், அவர்கள் அதை அறிந்திருந்தார்கள். ஆனால் ஏன்? இப்பொழுது கவனியுங்கள், ஏவாளுக்கு இது வாக்களிக்கப்பட்டிருந்தது. ஆனால் உண்மையான வார்த்தை அவளிடத்தில் வந்தபொழுது அந்த ஸ்திரீ எபிரேய மனவாட்டி அதை அவள் அடையாளம் காண மறுத்துவிட்டாள். எனவே தேவன் அவளை தள்ளிவிட எச்சரித்தார். ஏனெனில் அவள் தேவனுடைய மனவாட்டியா இருந்தார். அது உண்மையா? அவள் தேவனுடைய மனவாட்டியா இருந்தார். நீங்களோ, நல்லது, அவர்களுக்கு இன்னும் விவாகமாகவில்லை என்று கூறலாம். அது உண்மை. ஆனால் அதைத்தான் யோசிப்பு செய்ய வேண்டும் என்று எச்சரித்தார். அவர்களுக்கு விவாகமாகும் முன்பே அவளை தள்ளிவிட எச்சரித்தான். பாருங்கள், அவள் அவனுக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்தாள். ஆகவே அவர் வந்தபோது அவர் வாக்குத்தத்தம் செய்த வார்த்தையானது விவாகம் செய்து கொள்வதற்கென வரும்போது மனவாட்டி தேவனுடைய உண்மையான வாக்குத்தத்தமான வார்த்தையாகிய கிறிஸ்து என்னும் போர்வையினால் சுற்றப்படுவதற்கு பதிலாக ஸ்தாபன தத்துவங்களினால் சுற்றப்பட்டிருப்பதை அவர் கண்டார். நீங்கள் அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். அதை மறுபடியும் நான் சொல்லுகிறேன். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பாருங்கள், மீட்பர் ஒருவர் வருவார் என்று மனவாட்டியாகிய ஏவாளுக்கு வாக்களிக்கப்பட்டது. அந்த மீட்பர் வார்த்தையாயிருப்பார். அந்த வார்த்தை மாம்சமாகி வந்தபோது அவள் அதை புறக்கணித்து விட்டாள். அவளுக்கு பதிலிகள் அளிக்கப்பட்டிருந்தன. இப்பொழுது பதிலி என்பதை இருகப்பற்றிக் கொள்ளுங்கள். மீட்பர் வரும் வரை அதற்கு பதிலாக அவளுக்கு பதிலிகள் அளிக்கப்பட்டன. ஆனால் மீட்பர் வந்த பிறகும் அவள் அந்த உண்மையான வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மறுத்து அவளுக்கு அளிக்கப்பட்டிருந்த பதில்களில் நினைத்திருக்க விரும்பினார். அதை காண்கின்றீர்களா? அதுதான் எபிரேய மனவாட்டி. ஆகவே அவர் செய்தார். அவள் 2 ஏவாளாகிய மனவாட்டி. அவள் ஆவிக்குரிய ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். பாருங்கள், ஏவாள் என்பதற்கு ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள் என்பதுதான் அர்த்தம். அதாவது ஏவாள் ஜீவனுள்ளோர் அனைவருக்குமே. இப்பொழுது அவர் எபிரேய மனவாட்டியினிடத்தில் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயான அவளிடத்தில் வந்தபோது அவள் அவரை புறக்கணித்தாள். மாம்சத்துக்குரிய ஏவாள் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான சாத்தானின் விவேகத்துக்கு செவிசாய்த்து ஏதேன் தோட்டத்தில் விழுந்து போனாள். அவள் அவிதமாகத்தான் விழுந்து போனாள். சரி ஐயா, அவள் அதை செய்ததால் விழுந்து போனாள்.
Now that's the church, Christ, bride. She fell not in Eden but in Rome. See?
ஆனால் ஆவிக்குரிய ஏவாள் கிறிஸ்துவின் மனவாட்டி சபை ஏதேனில் விழவில்லை, ரோமாபுரியில் விழுந்தாள். பாருங்கள், நிசாயா மாநாட்டில் அவள் உண்மையான பெந்தேகோஸ்தே சபையை புறக்கணித்து வார்த்தையில் நிலை நிற்பதற்கு பதிலாக ரோமாபுரியின் விவேகத்துக்கு செவி கொடுத்தாள். அவளும் அவளை சூழ்ந்த அனைவரும் ஆவிக்குரிய மரணத்தை எய்தினர். மாம்ச பிரகாரமான ஏவாள் விழுந்தது போன்றே ஆவிக்குரிய ஏவாளும் விழுந்து போனாள். தேவனுடைய மனவாட்டி ஏதேன் தோட்டத்தில் விழுந்தாள். கிறிஸ்துவின் மனவாட்டியோ ரோமாபுரியில் விழுந்து போனாள். பாருங்கள், கவனியுங்கள், இருவரும் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான சாத்தானின் விவேகத்தை ஏற்றுக்கொண்டு தங்கள் கற்பை சாத்தானுக்கு விற்று போட்டனர். முத்திரைகள் உடைக்கப்பட்ட போதோ அது சாத்தான் என்றும் இன்று வரையிலும் அவன்தான் என்றும் நாம் கண்டறிந்தோம். ரோமாபுரி சாத்தானின் சிங்காசனம் இருக்கிற இடம் என்று வேதம் உரைத்துள்ளது. ஏவாள் தன் கற்பை ஏதேன் தோட்டத்தில் சாத்தானுக்கு அளித்தாள். சபை கிறிஸ்துவின் மனவாட்டியும் அதையே செய்து ரோமாபுரியில் வேதத்துக்கு பதிலாக அவர்களுடைய ரோம கொள்கைகளையும் விவேகத்தையும் ஏற்றுக்கொண்டாள். அந்த உதாரணத்தை நீங்கள் கவனித்தீர்களா? பழைய ஏற்பாட்டில் முன்னடையாளங்களை புதிய ஏற்பாட்டின் சமங்களோடு பொருத்தி நோக்கினால் நீங்கள் ஒருகாலும் தவறு செய்யவே முடியாது. என்னுடைய கரமானது இவ்விதம் இருக்குமானால் நான் என்னையே பாராதிருந்து என் நிழல் வருவதை நான் காணும் போது காண்பதற்கு நான் எவ்விதம் இருக்கிறேன் என்பதை நான் அறிந்து கொள்வேன். பாருங்கள், அதுபோன்று என்ன வரப்போகின்றது என்பதை நீங்கள் அறிய வேண்டுமானால் என்ன நிகழ்ந்தது என்பதை நீங்கள் முதலில் கவனியுங்கள். முன்பு நடந்த யாவும் இனி நடக்கப் போவதற்கு நிழலாயிருப்பதாக வேதம் கூறியுள்ளது. சரி, கிறிஸ்துவின் மனவாட்டி வேதத்தை விற்று போட்டதால் கற்புள்ள தேவனுடைய வார்த்தையை இழந்து எல்லாவற்றையும் மாற்றி அமைப்பதற்கு சபைக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லும் ஒரு மனிதனை ஏற்படுத்தினார். அவர்கள் அதை செய்துவிட்டனர். ஏவாள் தன் கற்பை சாத்தானுக்கு ஏதேன் தோட்டத்தில் விற்று போட்டது போன்று கிறிஸ்துவின் மனவாட்டியும் பெந்தேகோஸ்தே மனவாட்டி அவள் கற்பை மிசாயாவில் விற்று போட்டாள். சரியா? சரி, ஏவாளுக்கு தேவன் வாக்குத்தத்தம் செய்திருந்தது போல இந்த சபையும் அதையே செய்யும் என்பதை அறிந்தவராய் பெந்தேகோஸ்தே சபைக்கும் அவர் வாக்களித்துள்ளார். அவள் பெந்தேகோஸ்தே சபையானவள் மனைவியாவதற்கு முன்பு தன் பிறப்புரிமையை விற்று போட்டாள் என்பதை நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களா? ஆம், அவள் அதை நிச்சயமாகவே செய்துவிட்டாள். இந்த வேதாகமத்தை ஆதாரமாக கொண்டாத பிரமாணங்களினால் என்ன பலன்? அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணம் எனப்படுவதில் ஒரு வார்த்தையாவது வேதத்தில் காணப்படுகிறதா என்பதை நீங்கள் கண்டறிய நான் விரும்புகிறேன். அது கத்தோலிக்க பிரமாணம், அப்போஸ்தலருடைய பிரமாணம் அல்ல. அப்போஸ்தலர் 2:38 படியுங்கள். அப்போஸ்தலர் 2:38 தான் உண்மையான அப்போஸ்தலருடைய பிரமாணம். ஆம், பாருங்கள், அதைத்தான் அவர்கள் எப்பொழுதும் உபயோகித்து வந்தனர். ஆகவே உங்களால் பாருங்கள், ஆகவே அவர்கள் தங்கள் பிறப்புரிமையை விற்று போட்டனர். அவர்கள் மாத்திரமல்ல, மெத்தோடிஸ்டுகளும் பேப்டிஸ்டுகளும் பிரஸ்பிடேரியன்களும் பெந்தேகோஸ்தே ஸ்தாபனத்தாரும் ஏனையோரும் அவ்வாறே செய்துவிட்டனர். அவள் ஒரு ஸ்தாபனத்தை உண்டாக்கிக் கொண்டாள். ரோமாபுரிதான் அவளை ஸ்தாபனம் உண்டாக செய்தது. அவள் ஒரு ஸ்தாபனத்தை உண்டாக்கி ஒரு மனிதரை அதன் தலைவராக ஏற்படுத்தினாள். மெத்தோடிஸ்டுகளும் பேப்டிஸ்டுகளும் பெந்தேகோஸ்தே ஸ்தாபனத்தாரும் அதையே செய்துவிட்டனர். ஒரு குழுவை ஸ்தாபனத்தின் தலைவராக ஏற்படுத்திக் கொண்டனர். தேவன் கூறியது எதுவாக இருப்பினும் அவர்கள் கூறுவது மாத்திரமே நீங்கள் செய்ய வேண்டும். நல்லது, அது என்ன? அது இந்த உலகத்தில் ஆவிக்குரிய வேசித்தனமே என்று வேறல்ல, தவறான ஸ்திரீக்கு மாதிரி. அவள் மனிதனால் உண்டாக்கப்பட்ட பொய்யான பிரமாணங்களை நுழைத்தாள். ஆமையா, அவள் அதை செய்த போது அப்பொழுது அவள் இப்பொழுது நான் இதை நிரூபிப்பேன், அதன் மூலம் தேவனுடைய பார்வையில் அவள் வேசியாக கருதப்பட்டாள். வேதம் அபிதம் அவளை அடைக்கின்றது என்று நீங்கள் நம்புகின்றீர்களா? ஆமையா, அவள் குமாரத்திகளும் அதையே செய்திருக்கிறார்கள். இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷ 17 அதிகாரத்தில் உங்களுக்கு வேண்டுமானால் அதை குறித்துக் கொள்ளுங்கள். யோவான் ஆவிக்குள்ளாக எடுக்கப்பட்டு ஒரு மகாவேசி உட்கார்ந்திருப்பதை காண்கிறார். கடந்த இரவு நாம் அதை படித்தோம். அங்கே 7 மலைகள் இருந்தன. அவள் உலகத்துக்கு தன் அசுத்தமுள்ள வேசித்தனத்தை கொடுத்தாள். அவள் சரியாக அதையே செய்தாள். சரியா? பூமியின் ராஜாக்கள் அவளுடன் வேசித்தனம் அணினார்கள். ஏமாற்றுதல், திருடுதல், பொய் சொல்லுதல், ஆத்ம ரட்சிப்புக்காக காசு வசூலித்தல், ரோமன் கத்தோலிக்க தொழுகை நோன்புகள் போன்றவைகள் அவர்களுடைய செய்கைகளாயிருந்தன. நல்லது, இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள், அந்த வேசிக்கு குமாரத்திகள் இருந்தனர். நல்லது, அவள் ஸ்தாபன முறைமைகளை உண்டாக்கிக் கொண்டாள். அதனால் அவள் ஒரு சரீரமானாள். அது ஸ்தாபன முறைமைகள் முற்றிலும் தவறாகும். ஏவாள் தேவனுக்கு கீழ்படியாமல் அவளுக்கு பின்வந்த எல்லோரையும் மரணத்துக்குள் ஆழ்த்தியது போன்று ஸ்தாபனம் உண்டாக்கிக் கொண்ட ஒவ்வொரு சபையும் அவளை சேர்ந்தவர்களை மரணத்தில் ஆழ்த்துகின்றது. சரியாக, முழு காரியமும் போய்விட்டது. நான் கூறுவது வேதத்தின்படியானதாகும். வெளிப்படுத்தின விசேஷ 17 அதிகாரத்தை படியுங்கள். அது அவளும் அவளுடைய குமாரத்திகளும் நெருப்பினால் சுட்டரிக்கப்படுவார்கள் என்று வேதம் கூறுகிறது. சரி, அப்படியானால் ஒவ்வொரு ஸ்தாபனமும் அந்த வேசியுடன் கூட அக்கிரியால் சுட்டரிக்கப்படுவார்கள். வேதம் அவ்வாறே உரைக்கிறது. ஆகையால் அது நிச்சயம் சம்பவிக்கும். இப்பொழுது அது கடினமாக ஒலிக்கலாம். நீங்கள் அதிலிருந்து கேட்பீர்கள் என்பதை நான் அறிவேன். நானும் அதிலிருந்து கேட்க விரும்புகிறேன். இருந்தாலும் அது உண்மையாகும். வேதம் அபிதம் கூறுகின்றது. ஆகவே அதை அது உண்மையாக்குகிறது. அவள் ஒரு வேசியா இருக்கிறாள். நீங்கள் அதை வெளிப்படுத்தின விசேஷம் 17 அதிகாரத்தில் படிக்கலாம். அவள் என்ன செய்தாள்? அவள் தன் சொந்த கணவனுக்கு விரோதமாக தேசித்தனம் செய்தாள். நீங்களோ நல்லது இல்லை, அது வேதாகம் என்று சொல்லுகிறீர்கள். வார்த்தை தேவனாயிருக்கிறது, அதிலிருந்து ஒன்றை கூட்டவோ அல்லது குறைக்கவோ முடியாது. உங்கள் மனைவி வேறொருவனை முத்தம் செய்ய நீங்கள் விரும்புவீர்களா? அவள் அப்படி செய்யவில்லை என்றாலும் அவள் அதை செய்ய நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். அப்படி அவள் அதை செய்தால் அவளுடைய உண்மையற்ற தன்மையை நிரூபிக்கிறாள். ஒருவன் அதிலிருந்து ஒரு வார்த்தை எடுத்து போட்டால் அல்லது கூட்டினால், அல்லேலூயா, கிறிஸ்துவோ தம்முடைய மனைவி வார்த்தையில் சுத்தமுள்ளவளாய் நினைத்திருக்க விரும்புகிறார். அவள் அப்படித்தான் இருக்க வேண்டும். காரணம், நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவு அதில் ஒரு சிறு எழுத்தாயிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாயிலும் ஒழிந்து போகாது. வானமும் பூமியும் ஒழிந்து போ, என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று இயேசு கூறியுள்ளார். தேவனுடைய வார்த்தைக்கு உங்கள் சொந்த வியாக்கியானத்தை கொடுக்க வேண்டாம். சுத்தமான கலப்படமில்லாத ஒருவளே அவருக்கு தேவை. வேறொருவரோடு சரசம் செய்யும் ஒருவள் அல்ல. என் மனைவி மற்றவனோடு சரணம் செய்வதை நான் விரும்ப மாட்டேன். தேவனுடைய வார்த்தைக்கு அப்பாற்பட்ட விவேகத்துக்கு நீங்கள் செவிசாய்த்தால் நீங்கள் சாத்தானுடன் சரசம் செய்கின்றீர்கள் என்றுதான் அர்த்தமாகின்றது. ஆமென். அது உங்களை பக்தி பரவசமடை செய்கிறது அல்லவா? நீங்கள் கலப்படமற்றவராக இருக்க தேவர் விரும்புகிறார். தேவனுடைய வார்த்தையில் நிலை நில்லுங்கள், அதனோடு நிலைத்திருங்கள். சரி, தேவன் ஏதேன் தோட்டத்தில் ஏவாளுக்கு வாக்குத்தம் செய்தது போல இந்த ஏவாளுக்கும் இங்கே செய்தார். இந்த பெந்தேகோஸ்தே சபையேதான் முதல் சபையாகும். அவர்கள் அங்கு சென்ற வரையிலும் அதுவே ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயாக இருந்தது. ஆனால் அவர்கள் அவள் பாவங்களுக்கு உடன்பட்ட போது அவளுடன் மறிக்கின்றனர். நீங்கள் பாருங்கள், இங்கே ஒருவன் வந்து நான் தேவனை சேவிக்க விரும்புகிறேன் என்று கூறுகிறார். அவர்களோ, நல்லது, நீ செய்ய வேண்டியது இதுதான், நீ போய் மனந்திரும்பு என்று கூறுகிறார்கள். சரி, நான் அதை செய்வேன், தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அவன் சென்று மனந்திரும்புகிறான். இப்பொழுது நீ எங்களிடம் வந்து சேர்ந்து கொள் என்கிறார்கள். அவர்கள் அவிதமாகவே இருக்கிறார்கள். பாருங்கள், ஸ்தாபனத்தை சேர்ந்த மாத்திரத்தில் அவன் ஆவிக்குரிய மரணம் அடைகிறான். அது உண்மை. பாருங்கள் பாருங்கள், அது நான் இவ்வாறு கூறவில்லை, வேத புத்தகம் அவ்வாறு போதிக்கின்றது. இது இங்கே இவ்விதம் கூறுகின்றது. சரி, இப்பொழுது தேவன் ஏவாளுக்கு வாக்குத்தம் செய்தது போன்று சபைக்கும் வாக்குத்தம் செய்திருந்தார். அவளிடம் வார்த்தை திரும்பவும் வரும் என்று தேவன் ஏவாளிடத்தில் கூறியிருந்தார். உங்களுக்கு நினைவிருக்கிறதா? அவள் எதை இழந்தாலோ அதுவே அவளுக்கு திரும்ப அளிக்கப்படும். காரணம், ஒரே ஒரு காரியம் மாத்திரமே திரும்ப அளிக்கப்பட முடியும், அது வார்த்தையாகும். சரியாக, நான் உங்களுக்கு முன்னவே கூறியது போன்று துப்பாக்கியை சுடும்போது குறி தவறி போனார். அதன் காரணம் என்னவென்று கண்டுபிடித்து முன்பிருந்த நிலைமைக்கு துப்பாக்கியை கொண்டு வந்து மறுபடியும் சுட வேண்டும். பாருங்கள், அவ்வாறு முன்பிருந்த நிலைமை என்னவென்று ஆலோசனை செய்தால் நீங்கள் நிசாயாவை அடைவீர்கள். அங்கிருந்து நீங்கள் மறுபடியும் தொடங்க வேண்டும். பாருங்கள், ஸ்தாபனங்களை விட்டு அகன்று எல்லா சபைகளையும் விட்டு அகன்று திரும்பிச் செல்லுங்கள். நாம் இப்பொழுது இவைகளை முத்திரைகளை குறித்து சிந்திக்கும் போது முழுமையாய் பார்த்துக் கொண்டு வருகிறோம். ஸ்தாபனங்கள் கொண்டுள்ள முறைகளுக்கு நான் எதிரியாக இருப்பதன் காரணம் என்னவென்று என் வாழ்நாள் முழுவதுமே நான் முயன்றதுண்டு. ஸ்தாபனத்தில் உள்ள மக்களுக்கு நான் விரோதி அல்ல, ஏனெனில் அவர்கள் என்னைப் போல அல்லது உங்களைப் போன்ற அல்லது வேறு எவரையும் போன்று மனிதர்களாயிருக்கிறார்கள். ஆனால் ஸ்தாபனங்கள் கையாளும் அந்த முறைகளை நான் எதிர்க்கிறேன். இப்பொழுது நான் அவ்வாறு செய்கிறது சரி என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். இதுவரையிலும் நான் அதை ஒருபோதும் அறிந்ததில்லை. அது சரி, மாம்ச பிரகாரமான ஏவாளுக்கு தேவன் வாக்களித்தது போன்று ஆவிக்குரிய ஏவாளுக்கும் கடைசி காலத்தில் தேவனுடைய வார்த்தை ஏவாளுக்கு திரும்பவும் அளிக்கப்படும் என்ற உறுதியை அவர் அளித்தார். அவர் சபையை மீண்டும் மூல வார்த்தைக்கு அப்பொழுது திருப்புவார். இப்பொழுது நன்றாக கூர்ந்து கவனியுங்கள். இதை நீங்கள் நிச்சயமாக நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தையானது ஏவாளின் வித்தின் மூலம் திரும்பவும் அளிக்கப்படும் என்ற உறுதியை தேவன் ஏவாளுக்கு அளித்திருந்தார். அச்சமயம் இந்த வார்த்தையே வித்தாக மாறும். அவளுக்கு ஒரு பதிலி கொடுக்கப்பட்டிருந்த போது அவள் அந்த பதிலியை இறுகப்பற்றிக் கொண்டாள். வார்த்தையானது அவளிடத்தில் வந்தபோது அவள் என்ன செய்தாள்? எனக்கு அது வேண்டாம் என்று கூறினாள். ஏனெனில் வார்த்தை மிகவும் தாழ்மையுள்ள விதத்தில் தோன்றியது. அது அவளுக்கு உண்மையானதாய் தோன்றவில்லை, அது பகட்டாய் காணப்படவில்லை. ஒரு மாட்டு தொழுவோமா? ஓஹோ, என்ன அதில் பிறந்தவனையா ஏற்றுக்கொள்வது? பள்ளிக்கூடத்தில் அவர் ஒரு நாள் கூட படிக்கவில்லையே, என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் மேசியா அல்ல. ஜனங்களால் உதறித்தள்ளப்படும் ஒரு மனிதன் எவ்வாறு மேசியாவாக இருக்க முடியும்? ஒரு கந்தை துணியை அவர் முகத்திலே போர்த்தி அவர் தலையில் குட்டினார்களே. அப்படிப்பட்டவர் உண்மையான தீர்க்கதரிசி எழுப்பியிருக்கிறார் என்றும், மேலும் தம்மையே தீர்க்கதரிசி என்றும் அழைத்துக் கொண்டாரே என்றெல்லாம் அவர்கள் சிந்தனை செய்தனர். உண்மையாகவே அவர்கள் தீர்க்கதரிசிகளை அறியாதவர்களாய் இருந்தனர். இயேசுவும் தீர்க்கதரிசிகளை நீங்கள் அறிவீர்களேயானால் என்னையும் அறிவீர்கள் என்றார். அது உண்மை. இப்பொழுது கவனியுங்கள். ஆனால் எபிரேய மனவாட்டியிடம் தேவனுடைய வார்த்தை தோன்றிய போது அது எவ்வகையில் தோன்ற வேண்டும் என்று தேவன் கூறியிருந்தாரோ முற்றிலுமாக அவ்வாறே அது தோன்றியது. ஆனால் அவளோ அதை வேறு விதமாக கற்பனை செய்திருந்தாள். நான் யூத மனவாட்டி, எபிரேய மனவாட்டியை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். அவள் ஆரம்பத்திலேயே ஏவாளாகும். ஆனால் அது அவளிடத்தில் வந்தபோது அவள் அதை நிராகரித்து அதற்கு பதிலாக அளிக்கப்பட்டிருந்த பதில்களில் நிலை கொண்டிருக்க விரும்பினாள். இப்பொழுது தேவன் ஆவிக்குரிய ஏவாளுக்கு பெந்தேகோஸ்தே ஆவியை தருவதாக வாக்களித்திருந்தார். ஆனால் அவள் விழுந்து போவாள் என்றும், அப்பொழுது அவள் என்னென்ன கிரியைகளை செய்வாள் என்றும், அவள் விழுவதற்கு 400 வருடங்களுக்கு முன்பே அவர் முன்னறிவித்திருந்தார். ஆனால் கடைசி நாட்களில் வார்த்தையை திரும்பவும் அனுப்புவதாக அவர் வாக்களித்துள்ளார். இயேசுவும் பூமியில் இருந்த போது அதையே கூறினார். அவர் அதை மறுபடியும் அளிப்பதாக சொல்லியிருந்தார். ஆனால் அது வரும்போது என்ன காணப்படுகிறது? ஆதியிலே அது வந்தபோது எதை கண்டதோ அதையே அது காணும். சரி, அவர்கள் பெற்றுள்ளதோ அவர்கள் தங்களுடைய பதில்களை விரும்புகிறார்கள், அவர்கள் தங்கள் ஸ்தாபனங்களை விரும்புகிறார்கள், அவர்கள் தங்களுடைய பிரமாணங்களை விரும்புகிறார்கள், அவர்கள் தாங்கள் விரும்புகிற விதத்தில் வாழ விரும்புகிறார்கள். அவர்கள் நல்லது, நான் இன்னார் இன்னார் ஆவேன், நான் இன்னார் இன்னாரை சேர்ந்தவன் என்று கூறிக்கொள்கிறார்கள். தேவன் என்ன செய்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கோ எந்த வித்தியாசமும் உண்டாவதில்லை. எவ்வளவுதான் அவர் தம்மை வெளிப்படுத்தினாலும், அவர் மரித்தோரையே உயிரோடு எழுப்பினாலும், அவர் இருதயத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தினாலும், அவர் என்ன செய்வார் என்று வேதத்தில் கூறப்பட்டுள்ள எல்லாவற்றையும் அவர் செய்தாலும், அது அவர்களுக்கு ஒரு துளி வித்தியாசத்தையும் உண்டு பண்ணுகிறதில்லை. ஆதி என்னுடைய சம்பந்தப்பட்டிராத வரை அதற்கும் எனக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்று அவர்கள் கூறிவிடுகிறார்கள். பாருங்கள், எபிரேய மனவாட்டியும் அதையே செய்தால். சரி பாருங்கள், அவர்கள் தங்களுடைய பதில்களுக்கு செவி கொடுத்தார்கள். தேவர் அவர்களுக்கு உண்மையானது வாக்களித்தார். அந்த உண்மையானது வந்தபோதோ அதை அவர்கள் விரும்பவில்லை. ஏனெனில் அது மிகவும் தாழ்மை உள்ளதாயிருந்தது. இப்பொழுது அது காட்சியில் எழும்புகிற போது இந்நாளில் அது அதே காரியமாய்தான் உள்ளது. இப்பொழுது கடைசி காலத்தில் தேவர் ஒரு செய்தியை அனுப்பி ஜனங்களின் இதயத்தை திருப்புவார் என்று மல்கியா 4 கூறப்பட்டுள்ளது. யோவேலும் பூச்சிகள் பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப அளிப்பதாக தேவர் வாக்குத்தம் செய்துள்ளதாக கூறியுள்ளார். மூல பெந்தேகோஸ்தே கிளையிலிருந்து ரோமாபுரி தின்று மீதியாய்விட்டதை மெத்தோடிஸ்டுகள், பேப்டிஸ்டுகள் இவர்கள் தின்று போட்டனர். கடைசி நாட்களில் அவை யாவும் திரும்ப அளிப்பேன் என்று தேவன் கூறினார். அது உண்மை. அவர் அவிதமான நபரை நமக்கு அனுப்பக்கூடும். ஒரே காரியம், தேவன் தன்னுடைய வார்த்தையை எப்பொழுதுமே ஒரு தீர்க்கதரிசனத்திற்கு அனுப்பியிருந்தார். சீர்திருத்த காரணத்தில் அல்ல, தீர்க்கதரிசனத்திற்கு அனுப்பப்பட்டது. அது அப்பொழுது அதற்கான வேலையாயிருக்கவில்லை. ஆனால் இப்பொழுது அந்த தருணம் வந்துவிட்டது. அந்த காரணத்தினால் தான் அது வருவதை நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அது மிகவும் தாழ்மையாகவும் சாதுவானதாகவும் இருக்கும். ஓ என்ன, அதை மேம்பட்ட மெத்தோடிஸ்டுகள், பேப்டிஸ்டுகள், பிரஸ்பிடேரியன்கள், பெந்தேகோஸ்தேக்காரர் இதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஓ, பெந்தேகோஸ்தேக்காரர்களை நீங்கள் ஏன் சொல்லுகிறீர்கள் என்று நீங்கள் கேட்கலாம். பெந்தேகோஸ்தேயினதாம் லவோதிக்கியா சபை, தாங்கள் ஐஸ்வர்யவான்கள் என்றும் அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை எனவும் எண்ணுகிறார்கள். ஆனால் நீங்கள் தரித்திரராய் இருப்பதை அறியாமல் இருக்கிறீர்கள் என்று வேதம் அவர்களிடத்தில் உரைக்கிறது. கோடிக்கணக்கான டாலர்கள் செலவழித்து நீங்கள் பிரம்மாண்டமான கட்டடங்களை கட்டிக்கொள்ளலாம். ஆனால் ஆவிக்குரிய விதத்திலோ நீங்கள் இன்னும் தரித்திரரே. ஓ, நான் எல்லாவற்றையும் காண்கிறேன் என்று நீங்கள் கூறிக்கொள்ளலாம். நீங்கள் குருடரே, தேவனுக்கு ஸ்தோத்திரம், நாங்கள் ஆடை கொடுத்துள்ளோம் என்று கூறிக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் நிர்வாணியே, நம்முடைய பயன்களை குறித்து நான் நிச்சயமுடனாக இருக்கிறேன், எங்களுக்கு வேத பள்ளிகள் உண்டு என்று கூறிக்கொள்ளலாம். நீங்கள் அதை அறியாதிருக்கிறீர்கள். அவர்கள் எண்ணியிருப்பதற்கு மாறாக அவர்கள் நிலைமை உள்ளதை கவனியுங்கள். லவோதிக்கேயா சபையானது இத்தகைய நிலைமையில் காணப்படும் என்று வேதம் உரைத்துள்ளது. இது கடைசி காலம் என்பதை பூமியின் மேல் இருக்கின்ற எவருமே மறுக்க முடியாது என்பது உண்மையாகும். ஏனெனில் லவோதிக்கேயா சபையின் காலம்தான் 7 சபையின் காலம். நாம் அக்காலத்தில் வாழ்கிறோம். 2000 வருடங்களானது அதை முடிவடைய செய்கின்றது. இதற்கு பின் வேறு சபை காலங்கள் உண்டாவதில்லை. அந்த காரணத்தினால் தான் பின்மாறி என்ற ஸ்தாபன சகோதரரே, நீங்கள் வேறு ஸ்தாபனத்தை தொடங்க முடியாது. இனி வேறொன்று இருக்க போவதில்லை. அது உண்மை. இதுவே முடிவானதாகும். ஆமே, இனி வேறு சபை காலங்கள் இருக்க முடியாது. எல்லாமே முற்றுப்பெற்று விட்டது. பெந்தேகோஸ்தே சபையினர் அளித்த செய்திதான் கடைசி செய்தியாக இருக்குமானால், நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவியின் அபிஷேகம் என்னும் கடைசி 3 சபை காலங்களில் அளிக்கப்பட்டுள்ள 3 செய்திகள் மறுபிறப்பை முற்றுப்பெற செய்கின்றன. ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறக்க முன்பு முதலில் வெளிவருவது தண்ணீர், அடுத்தபடியாக ரத்தம், முடிவிலே ஜீவன். இயேசுவை அவர்கள் சிலுவையில் கொன்றபோது மறுபிறப்பை முற்றுபெற செய்ய அவர் விலாவிலிருந்து தண்ணீரும் ரத்தமும் ஆவியும் வெளிவந்தனர். பிதாவே, உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று இயேசு கூறினார். அவருடைய சரீரத்திலிருந்து வெளிவந்தது என்ன? தண்ணீர், ரத்தம், ஆவி. இப்பொழுது பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, அது கிறிஸ்துவாகும், பரிசுத்த ஆவி என்று அதை குறித்து உங்களுக்கு 1 யோவான் 5 7 கூறுகிறது. இம்மூவரும் ஒருமைப்பட்டிருக்கிறார்கள். ஒன்றாக இருப்பதல்ல, ஆனால் ஒருமைப்பட்டிருக்கிறார்கள். சாட்சியிடுகிறவைகள் மூன்று அல்ல, அவர்கள் மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள் என்பதை நான் அங்கு தவறாக கருதிவிட்டேன். பூலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் மூன்று, ஜலம், ரத்தம், ஆவி என்பவைகளே. இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. நீங்கள் பரிசுத்தமாக்கப்படாமல் நீதிமானாக்கப்பட முடியும், நீங்கள் நீதிமானாக்கப்படாமல் பரிசுத்தமாக்கப்பட முடியும், பரிசுத்த ஆவியை பெறாமலும் நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட முடியும். அது சரியே. யோவான் 17:17 சீஷர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு பிசாசுகளை துரத்துவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர்கள் அப்பொழுது பரிசுத்த ஆவி பெற்றிருக்கவில்லை. பாருங்கள், நிச்சயமாக அவர்கள் பெந்தேகோஸ்தே வரை வந்து பரிசுத்த ஆவிக்காக காத்திருக்க வேண்டியதாயிருந்தது. அங்குதான் யூதாசும் தன் உண்மையான சுரூபத்தை காண்பித்தான். அந்த ஆவி நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல் என்பதன் மூலம் எவ்விதம் கிரியை செய்து என்று பார்த்தீர்களா? ஆனால் அது முடிவில் வந்தபோது யூதாஸ் தன்னுடைய சுரூபத்தை காண்பித்தான். பாருங்கள், அது உண்மை. நாம் இப்பொழுது இங்கே கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இப்பொழுது கவனியுங்கள். மாம்ச பிரகாரமான ஏவாளுக்கு, எபிரேய ஏவாளுக்கு எவ்விதம் வாக்குத்தத்தம் அளிக்கப்பட்டதோ, வார்த்தையானது திரும்பவும் வரும் என்று எபிரேய மனவாட்டிக்கும் வாக்குத்தத்தம் அளிக்கப்பட்டது. பெந்தேகோஸ்தேவில் இருந்து வந்த ஆவிக்குரிய மனவாட்டி அவள் நிசாயாவில் விழுந்தபோது கடைசி நாட்களில் அவளிடம் வார்த்தை திரும்பவும் வரும் என்பதாக அவளுக்கு வாக்களிக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது நீங்கள் கூறலாம், அதாவது நீங்கள் மற்றொரு வசனத்தை இங்கே எடுக்க விரும்பினால், ஏழாம் தூதனுடைய ஏழாம் செய்தியாளன் சத்தத்தின் மணி நேரத்தில் அவன் எக்காலம் ஓதப் போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வெளிப்படுத்தல் 10 உரைக்கிறது. பாருங்கள், மறுபடியும் வார்த்தைக்கு திருப்புதல். இந்த கடைசி நாட்களின் செய்தியாளன் அவர்களை பிதாக்களின் விசுவாசத்துக்கு, மூல விசுவாசத்துக்கு திருப்புவான் என்று வேதம் உரைக்கின்றது. ஆனால் ஸ்தாபனங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் என்று நினைக்கின்றீர்களா? இல்லையா? அவர் மல்கியா 4 கூறியுள்ளவாறு கடைசி நாட்களில் அவன் மூல வார்த்தையை திரும்பவும் அளிப்பான். ஆனால் அவள் புறக்கணித்து விட்டிருந்தாள். இப்பொழுது அவள் அந்த வார்த்தையை நிசாயாவில் புறக்கணித்திருந்தாள். ஏவாள் ஏதேனில் புறக்கணித்தாள். இந்த ஏவாள் கல்வாரியில் அதை புறக்கணித்திருந்தாள். நிசாயா குழுவினர் வார்த்தையை இந்த கடைசி நாட்களில் அந்த விதமாகவே நிராகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னே, அதே விதத்தில் வார்த்தை மாம்சமாக வெளிப்பட்ட போது ஏவாள், எபிரேய சபை, ஆவிக்குரிய ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயான அவள், அப்பொழுது அவளதை புறக்கணித்தாள். அவள் தன்னுடைய பாரம்பரியங்களிலும் கொள்கைகளிலும் மறித்து போய் அதை அவள் தவறவிட்டாள். இப்பொழுது இந்த ஒன்றும் சரியாக அதே விதமாகவே உள்ளது. சரி, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையா மாம்சத்தில் வெளிப்படுத்தப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தையாகிய அவரை அவர்கள் காண தவறுகின்றனர். இவைகளை செய்யும்படியாக வார்த்தையானது வாக்குத்தத்தம் செய்துள்ளது. கடைசி நாட்களில் இது இவ்வாறு இருக்கும் என்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டுள்ளது. சோதோமின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வருகையிலும் நடக்கும். சோதோமிலே அப்பொழுது என்ன சம்பவித்தது என்பதை இப்பொழுது கவனியுங்கள். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களில் நடக்கும். பாருங்கள், அப்பொழுது என்ன சம்பவித்தது என்பதை கவனியுங்கள். பாருங்கள், இப்பொழுது அது அவ்விதமாகவே இருக்கும் என்று அவர் கூறினார். நாம் அக்காலத்தில் தான் வாழ்கிறோம். அவ்விதம் நிகழும் என்று வேதத்தில் கூறப்பட்டுள்ள 600 வாக்குத்தத்தங்களை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க முடியும். அவ்வளவுதான் என்று அறிவிக்கிறேன். பாருங்கள், ஆனால் அவர்கள் அதை நிராகரித்தனர். அவள் தன் பாரம்பரியங்களிலும் பதிலியிலும் நிலை கொண்டிருந்தாள். இயேசுவாகிய வார்த்தை தோன்றிய போது உண்மையான அவருடைய ரத்தத்தை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக அதற்கு பதிலியாக கொடுக்கப்பட்டிருந்த மிருகங்களின் ரத்தத்தில் அவள் திருப்தி கொண்டிருந்தாள். எனவே வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையாகிய இயேசு மனவாட்டியிடத்தில், எபிரேய மனவாட்டியிடம், நீங்கள் உங்கள் பாரம்பரியங்களில் நிலை கொண்டுள்ளதால் தேவனுடைய வார்த்தையை அவமாக்குகிறீர்கள் என்றார். பாரம்பரியம் நற்பயனை அளிக்க முடியாது. இப்பொழுது இன்றைக்கு அதுதான் காரணமாகும். அதாவது நாம் பெற்றிருப்பதாக எண்ணப்படும் எழுப்புதல்கள் யாவும் ஸ்தாபன எழுப்புதல்கள் ஆகும். ஆனால் உண்மையில் அவை இருதய உணர்ச்சிகளை எழுப்புவதாக அமைந்திருக்கவில்லை. இல்லை 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 ஐயா, நம்மிடையே எழுப்புதல்கள் உண்டாவதாக கருத வேண்டாம். அது நம்மிடத்தில் இல்லை. ஓ, ஸ்தாபன சபைகளில் அவர்களுக்கு கோடிக்கணக்கான அங்கத்தினர்கள் உண்டு. ஆனால் உண்மையான எழுப்புதல் எங்கும் காணப்படுவதில்லை. இல்லை இல்லை, மனவாட்டிக்கும் உண்மையான எழுப்புதல் இன்னும் நிகழவில்லை. பாருங்கள், இன்னும் அங்கே எழுப்புதல் இல்லை. மனவாட்டியை அசைத்தெழுப்பும்படியாக இன்னும் தேவனுடைய வெளிப்படுத்தல் இன்னும் வரவில்லை. பாருங்கள், நாம் இப்போது அதற்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுவரை ரகசியமாயுள்ள அந்த 7 இடிமுடக்கங்கள் தான் அவளை மறுபடியும் எழுப்பும். பாருங்கள், ஆம், அவரதை அனுப்புவார். அவரதை அனுப்புவதாக வாக்களித்துள்ளார். இப்பொழுது கவனியுங்கள், இப்பொழுது அவள் மறித்து விட்டாள். இன்றைய சபை ஸ்தாபனங்கள் தங்கள் பிரமாணங்களை மறந்து, தங்களுடைய கொள்கைகளையும் மறந்து, வேதத்தை எடுத்துக்கொண்டு அதில் அளிக்கப்பட்டுள்ள வாக்குத்தத்தை ஆதாரமாக கொண்டு தேவனிடம் மன்றாடினால் அப்பொழுது அந்த வார்த்தை சக்தி வாய்ந்ததாக இருக்கும். ஆனால் பாருங்கள், இயேசு உங்கள் பாரம்பரியத்தினால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை அவமாக்குகிறீர்கள் என்று கூறினார். இன்றைய ஆவிக்குரிய ஏவாளோடு உள்ளதும் அதே காரியம்தான். பாருங்கள், ஆவிக்குரிய இன்றைய மனவாட்டி என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் இன்றைய சபை ஸ்தாபனங்கள், அவள் தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அவளோ அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாள். அவள் அதற்கு பதிலாக கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்கிறாள். ஆகையால் தேவனுடைய வார்த்தையோடு தங்களுடைய ஸ்தாபனங்களின் பிரமாணங்களை அவள் புகுத்த முயற்சிப்பதால் பாருங்கள், தேவனுடைய வார்த்தை அவளுக்கு பலனளிப்பதில்லை, அது கிரியை செய்யாது. நமது இன்றைய தேவை என்னவென்றால், அவருடைய வருகையின் தூதர் என்னும் பத்திரிகையின் தலைப்பில் நமக்கு ஒரு தீர்க்கதரிசி திரும்பவும் வருவது அவசியம், நமக்கு ஒரு தீர்க்கதரிசி திரும்பவும் வருவது அவசியம் என்று இந்த விதமாக எழுதப்பட்டுள்ளதை நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அந்த தீர்க்கதரிசி உண்மையாக வரும்போது அவர்கள் அதை குறித்து ஒன்றுமே அறியாமல் போவார்கள் என்று நினைக்கிறேன். அது உண்மை. ஒவ்வொரு காலத்திலும் அந்த விதமாகத்தான் சம்பவித்து வருகிறது. நீங்கள் பாருங்கள், நமக்கு அது தேவையே. நீங்கள் எல்லாவற்றை குறித்து பேசுகிறீர்கள், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை தைரியமாக நமக்கு கொண்டு வரும் ஒரு தீர்க்கதரிசி நம்முடைய தோன்றுவது அவசியம். வேதம் அதை வாக்களித்துள்ளது என்று நாம் விசுவாசிக்கிறோம். இப்பொழுது அப்பத்திரிகையின் பதிப்பாசிரியர் சகோதரன் மூர் அவர்களை நான் அறிவேன். அவர் வீட்டில் நான் உணவறிந்திருக்கிறேன். அவர் மிகவும் சிறந்த மனிதர். ஆனால் பாருங்கள், நாம் அதை பெற்றவராக இருக்க வேண்டும் என்பதை அவர் அறிவார். சகோதரி மூர் அவர்களும் மிகவும் அருமையானவர். அவர்கள் எல்லாவற்றையும் ஊழியத்திற்கு என்று தியாகம் செய்துள்ளனர். அவருடைய வருகையின் தூதர் என்னும் பத்திரிகையே இன்று காணப்படும் மிகச் சிறந்த பத்திரிகைகளில் ஒன்றாகும் என்பதே என் கருத்தாகும். ஆனால் அவர்கள் நமக்கு ஒரு தீர்க்கதரிசி அவசியம், நமக்கு ஒரு தீர்க்கதரிசி அவசியம் என்று தொடர்ந்து முழங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கண்டறியலாம். என்ன, அதை குறித்தே அவர்கள் பேசுகிறார்கள். வானொலியில் பாப்டிஸ்ட் சபைகள், நாம் கத்தோலிக்க சபையோடு சேர வேண்டிய அவசியம் இல்லை என்றும், ஆனால் அவர்களோடு ஒருவித ஐக்கியம் கொள்ளுதல் அவசியம் என்றும் நேற்றும் இன்றும் பிரசங்கங்களை நிகழ்த்தியிருக்கின்றன. பாருங்கள், ஆனால் அதே நேரத்தில் அந்த விஷத்திலிருந்து நாம் விலகியிருக்க வேண்டும் என்ற செய்தி இவ்விடத்திலிருந்து செல்கின்றது. பாருங்கள் பாருங்கள், இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ, ஒளியும் இருளும் ஒன்றாக ஐக்கியம் கொள்ள முடியாது. ஒளியானது உட்பிரவேசிக்கும் போது இருள் தானாகவே அகன்றுவிடும். பாருங்கள், அதனால் முடியாது. ஒளியோ மிகுந்த வல்லமை உள்ளது. உங்களால் இருளை கொண்டு ஒளியை அணைக்க முடியாது, ஆனால் ஒளியினால் இருளை அணைக்க முடியும். அது உண்மை. தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரே வார்த்தை. பாருங்கள், இப்பொழுது அங்குதான் காரியம் மறுபடியும் சீர்படுத்துகிறது. அந்த வார்த்தையை பொய்யுரைக்கவும் அல்லது ஏதாவது தவறிழைக்கவும் செய்ய உங்களால் முடியாது. அது மறுபடியும் அதே ஸ்தலத்திற்கு சரியாக திரும்பி வருகிறது. ஆமையா, ஒரு மனிதன் உங்களிடம் தவறான போதங்களை கொண்டு வந்து சண்டையிட முயற்சிக்கும் போது அவன் என்னதான் விசுவாசிக்கிறான் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் எங்கு நிலை கொள்ள வேண்டும் என்று அறிந்திருந்தால் ஒரு முயலை அதன் பட்டியலில் அவிழ்த்து விட்டு எல்லா துவாரங்களையும் அடைத்து பட்டியின் வாசல் அருகில் நின்றால் அது மறுபடியும் வாசலிடம் தான் வர வேண்டும். அதை தவிர வேறொன்றும் இல்லை. பாருங்கள், ஏனென்றால் அது வாசலின் வழியாகத்தான் வெளியேற முடியும். அது தன் தலையை உடைத்துக் கொண்ட பிறகு அங்குமிங்கும் உடைத்து வெளியேற முயல்வதை நீங்கள் நின்று கவனித்துக் கொண்டே இருக்கலாம். முடிவில் அது வாசலிடம் தான் வர வேண்டும். பாருங்கள், அவ்வளவுதான். அதுதான் செய்ய வேண்டிய ஒரே வழியாகும். வார்த்தையோடு தரித்திருங்கள். அவ்வாறு நீங்களும் எவ்வளவாக உங்கள் தலைகளை ஸ்தாபனங்களின் பிரமாணங்களிலும் கோட்பாடுகளிலும் நுழைக்க முயன்றாலும் முடிவில் நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு தான் வர வேண்டும். பாருங்கள், ஆமையா, அனைத்தும் அதனுடையதாகவே உள்ளது. இப்பொழுது பாருங்கள், அவர்களுக்கு அது தேவையில்லை. அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை தேவையில்லை. ஏனென்றால் அவள் தன்னுடைய பாரம்பரியத்தை பற்றிக் கொண்டதால் தேவனுடைய வார்த்தை பலனளிக்காதபடிக்கு தடை செய்தாள். ஆவிக்குரிய ஏவாளும் அதையே செய்தாள். அவள் அதை விரும்பவில்லை. அவள் தன்னுடைய பாரம்பரியங்களை பற்றிக் கொண்டு தேவனுடைய வார்த்தையிலிருந்து விலக விரும்புகிறாள். தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக அவள் மறுபடியும் ஸ்தாபனங்களையும் அவைகளின் பிரமாணங்களையும் அவளுடைய மூப்பர்களின் பாரம்பரியங்களையும் பற்றிக் கொள்கிறாள்.
And when the promise of the word in the last days is brought to her, she will not receive it.
கடைசி நாட்களில் வாக்குத்தத்த வார்த்தையானது அவளிடத்தில் கொண்டு வரப்படும் போது அவளுடைய பாரம்பரியங்களின் நிமித்தமாக அவள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாள். அந்த எபிரேய மனவாட்டி செய்தது போன்றே உண்மையான வார்த்தை அவளிடத்தில் வெளிப்படுத்தப்பட்டு நிரூபிக்கப்பட்டு ரூபகாரப்படுத்தப்பட்ட போதிலும் அவள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாள். அவள் ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டாள்? ஏனென்றால் அங்கே அவளுடைய மாதிரி உள்ளது. அவளால் அதை செய்ய முடியாது. அது உண்மை. அவளால் இவளுடைய மாதிரியை மிஞ்சி ஏற்றுக்கொள்ள முடியாது. புரிகிறதா? அவள் இவ்விதம் செய்வாள் என்று முன்னறிவிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் நீங்கள் எப்படி அதிலிருந்து எந்த ஒரு காரியத்தையும் விலக்கப் போகின்றீர்கள்? ஆகையால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்குள் இருப்பதற்காக சந்தோஷம் கொள்வதேயாகும். அவ்வளவுதான். அதற்காக காத்திருங்கள். சரி, கடைசி நாட்களில் தேவன் வெளிப்பட்டு அவருடைய வார்த்தையை அவளுக்கு ரூபகாரப்படுத்துவதாக வாக்களித்துள்ளார். என்றாலும் அவள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாள். தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகள் மூலம் அவளுக்கு அவை எல்லாவற்றையும் வாக்களித்தார். தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக வாக்களித்தார், தேவன் யோவேல் மூலமாக வாக்களித்தார், தேவன் பவுல் மூலமாக வாக்களித்தார், தேவன் மல்கியா மூலமாக வாக்களித்தார், தேவன் திவ்ய வாசகனாகிய யோவான் மற்றும் எல்லா தீர்க்கதரிசிகள் மூலமாக அவளுக்கு என்ன கடைசி செய்தி அளிக்கப்படும் என்று சரியாக வாக்களித்தார். நீங்கள் அவைகளை குறித்துக் கொள்ள வேண்டுமானால் இவ்வசனங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். உண்மையாகவே நீங்கள் யாவரும் அவைகளை அறிவீர்கள். இயேசு, யோவான் 14:12, யோவேல் 2:38, பவுல் 2 தீமோத்தேயு 3:3, மல்கியா 4:4, திவ்ய வாசகனாகிய யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் 10:1-7. சரியாக இப்பொழுது என்ன சம்பவிக்கும் என்று பாருங்கள். சபைக்கு அது என்னவாய் உள்ளது? வார்த்தையானது மறுபடியும் அவருடைய ஜனங்களிடையே மாம்சமானது. பாருங்கள், ஆனாலும் அவர்களோ அதை விசுவாசிப்பதில்லை. இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு முன்னால் அற்புதங்களை செய்து அவர் தேவன் என்று நிரூபித்த போது என்ன கூறினார் தெரியுமா? அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்பதை நிரூபித்தார். அவர் சரியாக அப்படியே செய்தார். அவர், ஓ வானபரியந்த உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமில் செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும் என்றார். அது உண்மை. கப்பர்நகூமில் அவர் ஒரு சிலரை மாத்திரம் சொஸ்தப்படுத்தி அவர்கள் இருதயங்களின் ரகசியங்களை அறிந்து அவர்களை வெளிப்படையாக கூறிவிட்டு வெளியே நடந்தார். அவ்வளவுதான். பாருங்கள், பலத்த செய்திகள் என்னவென்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் பெரிய திட்டங்களை அமைப்பது அவசியம் என்று எண்ணுகிறார்கள். எல்லோரும் எழுந்து நிற்க நீதிபதி ஒருவர் சொற்பொழிவு ஆற்றுவார். அப்பொழுது வாத்தியங்கள் முழங்கி கொடிகள் பறந்து ஆடம்பர ஆடை அணிந்துள்ள பெண்வெளிகள் கலந்திருக்க, பெரிய பெரிய பட்டங்களை பெற வேண்டுவோர் பெரிய உயரமான தொப்பிகளை போட்டுக்கொண்டு, PhD LLD பட்டதாரிகள் கழுத்து பட்டைகளை தூக்கிவிட்டுக் கொண்டு உள்ளே நடந்து செல்வர். அது மிகவும் மகத்தானது என்று ஜனங்கள் கருதுகிறார்கள். ஆனால் தேவனோ அது மூடத்தனம் என்கிறார். மொழியின் முதல் எழுத்துக்களிடையே உள்ள வித்தியாசம் என்னவென்று கூட அறியாத படிப்பறியாத பேதையர் மூலமாய் தேவன் அநேக காரியங்களை செய்து உண்மையான சபைக்கு அனல் முட்டுகிறார். ஆனால் மற்றவர்களோ அவர்களை பார்த்து பரிசுத்த உருளைகளின் குழு என்று கூறுகிறார்கள். ஆனால் தேவனோ அதை மகத்தானது என்று அழைக்கிறார். ஆனால் உலகமோ அதை மூடத்தனம் என்று அழைக்கிறது. உலகம் மகத்தானது என்று அழைப்பதை தேவன் மூடத்தனம் என்று அழைக்கிறார். பாருங்கள், அப்படியே எதிர்மாறாக இருப்பதை பார்த்தீர்களா? தேவன் தாம் வாக்களித்துள்ள காரியத்தை நிறைவேற்றுவார். அவர் ஏற்கனவே அவைகளை நிறைவேற்றி இருக்கிறார். பாருங்கள், நாம் இங்கே இருக்கிறோம். இப்பொழுது இன்னமும் எபிரேய ஏவாள் செய்தது போலவே அவள் நிலை கொண்டிருக்கிறார். அவள் அதை செய்ய மாட்டாள். உங்களால் மரித்தோரை எழுப்ப முடிந்தாலும், உங்களில் தேவ ஆவியை காண முடிந்தாலும், அவள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாள். இயேசு தேவகுமாரன் என்பதை அவர் தாமே வந்து உபகாரப்படுத்தினார். முதலில் அவர் பிரசங்கம் செய்ய தொடங்கினார். இவர் ஒரு வினோதமான மனிதர், இவர் யார் என்று அவர்கள் எண்ணினர். நல்லது. முதலாவது நீங்கள் அறிவது என்னவெனில், ஜனங்கள் சொல்ல ஆரம்பித்ததோ அவருடைய முன்னோடியாக யோவான் ஸ்நானம் வந்தபோது உண்மையாகவே அவர்கள் அவனிடத்தில், நீ மேசியாவா என்று கேட்டனர். அவனோ, இல்லை, ஆனால் அவர் உங்கள் மத்தியில் எங்கோ நின்று கொண்டிருக்கிறார் என்றான். பாருங்கள், ஏன்? அவனுடைய செய்தி வந்தபோது தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை யோவான் அறிந்திருந்தான். அவன் தான் என்ன செய்ய போகிறான் என்பதையும் அவன் அறிந்திருந்தான். உதாரணமாக, நோவா ஏனோக்கை கவனித்துக் கொண்டே வந்தான். ஏனோக்கு மேலே சென்றவுடன் நோவா, நாம் பேழையின் அருகாமையில் செல்ல வேண்டிய சமயம் வந்துவிட்டது என்றான். நோவா ஏனோக்கை கவனித்துக் கொண்டே வந்தான். பாருங்கள், அவ்வாறே யோவானும் இயேசு கூறியதை அல்லது தேவன் அவரை கவனிக்கக்கூடிய அடையாளம் நிகழ எதிர்பார்த்துக் கொண்டிருந்தான். அவன் ஜனங்களிடத்தில், அவர் உங்கள் மத்தியில் இங்கே நின்று கொண்டிருக்கிறார், நானும் அவரை அறியேன், ஆனால் அவரை நான் அறிந்து கொள்வேன் என்றான். அங்கே நின்று கொண்டிருந்த அவர்கள் யோவானிடத்தில் வந்து, நீ மேசியாவா? நாங்கள் தலைமை ஸ்தலத்திலிருந்து அனுப்பப்பட்டுள்ளோம். அங்குள்ள மூப்பர்கள் அனைவரும் எங்களை இங்கே அனுப்பினார்கள். நீ மேசியாவானால் இங்கு தாழ்ந்தவர்களிடத்தில் உன்னை வெளிப்படுத்துவதை காட்டிலும் ஏன் அங்கு வந்து உன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளக் கூடாது என்று கேட்டனர். எனவே அவர்கள், நீ அங்கு வந்து உன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள கூறினார்கள். அதற்கு யோவான், நான் மேசியா அல்ல என்றான். மேலும் அவன், நான் வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தம் என்று பதில் உரைத்தான். அது எந்த அளவிற்கு மேலே போக முடியுமோ அந்த அளவிற்கு அவர்கள் தலைகளுக்கு மேலே சென்றது. பாருங்கள், அதை குறித்து ஒன்றையுமே அவர்கள் அறிந்திருக்கவில்லை. அதே சமயத்தில் அவர்கள் எல்லோருமே அவன் வருகையை எதிர்நோக்கி இருந்தனர். ஆனால் அவன் வந்தபோது அது அந்த விதமான ஒரு நபராக இருக்க முடியாது என்று கூறிவிட்டனர். ஓ என்ன, அது பயங்கர மோசமாயிருக்கிறது. அவர்கள், நீ எந்த பள்ளியில் படித்தாய் என்று கேட்டனர். அவனோ, எந்த பள்ளியிலும் நான் படிக்கவில்லை என்றான். அதன் பின்பு அவர்கள், நீ உன்னுடைய ஐக்கிய சீட்டை பெற்றுள்ளாயா என்று கேட்டனர். அதற்கு அவன், அப்படி என்றால் என்ன என்று அவர்களையே கேட்டிருப்பான். பாருங்கள், அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்தான். அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னிடம் ஒரு செய்தி மாத்திரமே உண்டு, அதாவது கோடாரியானது மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது என்றான். இப்பொழுதோ அவன் பெற்றிருந்ததெல்லாம் அதுவே. ஒரு போதகனை போன்று போதியாமல் மரமெட்டும் ஒருவனை போன்று அவன் போதித்தான். விரியன் பாம்புகள், கோடாரிகள், மரங்கள் போன்ற சொற்களை அவன் பயன்படுத்தினான். அவன் மத சம்பந்தமான முறையிலான சொற்களை பேசவே இல்லை. ஆனால் இயேசுவானவரோ அவனை போன்ற ஒரு தீர்க்கதரிசி ஒருபோதும் இருந்ததே இல்லை என்று கூறினார். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் சாரனை பார்க்கலும் பெரியவன் அவனுடைய நாட்கள் வரையிலும் எழும்பவில்லை. அது சரி, அவன் தீர்க்கதரிசியை காட்டிலும் மேலானவனாய் இருந்தான். அவன் உடன்படிக்கையின் செய்தியாளனாய் இருந்தான். இரண்டு யுகங்களுக்கு இடையே நின்றவன். பாருங்கள், அவன் தீர்க்கதரிசியை காட்டிலும் மேலானவன். ஆகவே அப்பொழுது அவர்கள் அவனை அறிந்து கொள்ளவில்லை, அவர்கள் அவனை புரிந்து கொள்ளவில்லை. அவன் விரோதமான ஒருவனாய் இருந்தபடியால் அவர்கள் அவனை தள்ளிவிட்டனர். பாருங்கள், அப்பொழுது இயேசு தோன்றிய போது தச்சனுடைய குமாரனாக பிறந்த அவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தனர், நிச்சயமாகவே. மேலும் அவர் முறைதவறி பிறந்தார் என்று மோசமான பெயர் அவருக்கு உண்டாயிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நபரை அவர்கள் காண செல்லவில்லை. ஆனால் தேவன் என்ன செய்தார் என்று பாருங்கள். அவர் படிப்பறியாதவரையும் ஏழைகளையும் செம்படவர்களையும் மரமெட்டுபவர்களையும் குடியானவர்களையும் வேசிகளையும் தெரிந்து கொண்டு கௌரவம் மிகுந்தவர்களை சும்மா விட்டு விட்டார். ஏன், என்ன, ஏன் அதை செய்தார், அவர் ஏன் அங்கனம் செய்தார், உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா? ஏனெனில் அவரே வார்த்தை என்பதை அந்த படிப்பறியாதவர்கள் அடையாளம் கண்டுகொண்டனர். பேதையான மீன் பிடிப்பவன் ஒருவன் இருக்கிறான், பேதுரு. அவனுடைய பெயரை எழுதவும் கூட அவனால் முடியாது. அவன் படிப்பறியாதவன் என்றும் பேதவை உள்ளவன் என்றும் வேதம் கூறியுள்ளது. அவன் தன்னுடைய மீன்களை கொண்டு வந்து வைத்துவிட்டு மீண்டும் அங்கே சென்று என்ன சத்தம் கேட்கிறது என்று பார்க்கிறான். ஆயினும் அவன் இருதயத்தின் ஆழத்தில் மேசியா வருவார் என்று வேதம் உரைத்திருப்பதை அறிந்திருந்தான். எல்லா எபிரேயர்களுமே மேசியா வருவார் என்று எதிர்நோக்கி இருந்தனர். ஏனெனில் அவர் வரும்போது ஒரு வேதபூர்வமான காரியம் சம்பவிக்க வேண்டியதாக இருந்தது. நான் தான் அவர், அதாவது மேசியா என்று தங்களை கூறிக்கொண்டவர் அநேகர் எழும்பி நூற்றுக்கணக்கானவர்களை வனாந்தரத்திலும் மற்ற இடங்களிலும் வழிநடத்தி சென்றனர். ஆனால் அவர்கள் எல்லோருமே அழிந்து போயினர். ஆனால் பாருங்கள், உண்மையான மேசியா வரும்போது அவரை தூக்கி எறிவதற்கென இத்தகைய சம்பவங்கள் நிகழ்கின்றன. இவ்விதமாகவே தற்போது நம்மிடையே எலியாவின் சால்வைகளும் அங்கிகளும் இன்னும் ஒவ்வொரு காரியங்களும் காணப்படுகின்றன. எலியா வரும்போதோ அந்த உண்மையான காரியத்தை அப்புறப்படுத்துவதற்கென இவை யாவும் சம்பவிக்கின்றன. பாருங்கள், அது உண்மை. இவ்விதமான அங்கிகளையும் சால்வைகளையும் தரித்துக் கொண்டு எல்லா விதமான அடையாள சின்னங்களுக்குள்ளும் மற்றவற்றிலும் தங்களை அமிழ்த்திக் கொண்டவர்கள். ஆனால் இத்தகைய போலியான செயல்கள் ஏதோ ஒன்று சம்பவிக்க இருக்கிறது என்பதையே ரூபகாரப்படுத்துகின்றன. ஒரு போலி டாலர் நோட்டை காணும் போது உண்மையான ஒரு டாலர் நோட்டு எங்கோ இருக்கிறது என்பதையே உங்களால் கண்டறிய முடியும். பாருங்கள், ஆகவே இதோ அவர் வந்தார். அப்பொழுது இந்த கௌரவம் மிகுந்தவர்கள் வெளியே வந்து அவர்கள் தங்கள் பதில்களில் நிலைத்திருந்தவர்கள். மேசியா வருவாரையானால் ஏன், அவர் நிச்சயமாக காய்பாரிடத்திற்கு தான் வர வேண்டும், அவர் நம்முடைய ஸ்தாபனங்களுக்கு வருவார், அவர் பரிசேயரிடத்திற்கு வருவார் என்றெல்லாம் கூறினர். உடனே சதுசேயர், அந்த விதமாக நீங்கள் நினைக்கிறீர்கள், அவர் சதுசேயரிடத்தில் தான் வருவார் என்று கூறினர். பாருங்கள், அவர்கள் அன்றைக்கு எவ்வாறு இருந்தார்களோ இன்றைக்கும் அதே காரியம் தான் நிகழ்ந்து கொண்டு வருகிறது இப்பொழுது. ஆனால் அவர் வந்தபோது அது வினோதமாயிருந்தது. ஓ, அவரோ அவர்கள் நினைத்திருந்ததற்கு முரண்பட்ட விதத்தில் வந்தார். ஆனால் அவர் தேவனுடைய வார்த்தையின்படியே வந்தார். ஆனால் அவர்களோ அந்த வார்த்தையை அறியாமல் இருந்தனர். உண்மையாகவே உங்கள் சிந்தனையில் பதிய வேண்டும் என்று இதை நான் கூறட்டும். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இன்றைக்கு உங்களிடமும் அதே தவறுதான் காணப்படுகிறது. பாருங்கள், நீங்கள் தேவனுடைய வார்த்தையை அறியாமல் இருக்கிறீர்கள். பாருங்கள், இயேசு வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் முடியவில்லையா என்றார். அவர்களோ, எங்களுக்கு மோசே உண்டு என்று கூறினார்கள். அதற்கு இயேசு, மோசேயை அறிந்திருப்பீர்களேயானால் என்னையும் அறிந்திருப்பீர்கள் என்று கூறினார். அவர்கள் மோசேயை அறிந்திருக்கவில்லை, ஆகவேதான் அவர்கள் அவரையும் அறிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் தாங்கள் குஞ்சு பொறித்த கோட்பாடுகளை மாத்திரமே அறிந்திருந்தனர். இப்பொழுது நாம் அந்த வயோதிக மீனவனை எடுத்துக் கொள்வோம். அவன் தன் கூடையை கீழே வைத்து நரைத்திருந்த தன் தாடியை வருடிவிட்டுக் கொண்டே, அவர் யார் என்பதை நான் அறிந்து கொள்வேன் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று நடக்கிறான். அப்பொழுது அவன் சகோதரன் அவனிடத்தில் வந்து, சீக்கிரமா நாம் அங்கே போகலாம் என்றான். அப்பொழுது அவர்கள் அந்த நாளில் சென்றார்கள். அந்த ஆள் அவர்தான். சென்ற இரவோ முழுவதும் நான் அவரோடு கழித்தேன், நீ யோவானை அறிவாயா, நான் உன்னிடம் அதை குறித்து பேசிக் கொண்டிருந்தேனே என்று சொன்னான். அதற்கு வயோதிக சீமோன், யார் அங்குள்ள அந்த காட்டு மனிதனா, நான் அவரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன், உனக்கு தெரியுமா, நான் அவரை குறித்து அங்கே கேள்விப்பட்டேன், எனவே நான் இரண்டு அல்லது மூன்று மாதங்களுக்கு முன்பு அங்கு சென்று அவன் பிரசங்கத்தை நான் கேட்டேன் என்றான். யோவான் அங்கு ஒரு நாள் நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அவன், உங்களுக்கு தெரியுமா, இப்பொழுது இங்கே அவர் வருகிறார் என்று விரோதமான ஒன்றை சொன்னான். அதற்கு அவர்களோ, உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டனர். அப்பொழுது அங்கே நோக்கி பார்த்தபோது இயேசு சாதாரண ஒரு மனிதனாக அங்கே நின்று கொண்டிருந்தார். யோவான் அவர்களிடத்தில், தேவ ஆவியானவர் அவர் மேல் புறாவை போல் இறங்குகிறதை நான் காண்கிறேன், அல்லாமலும் இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்குள் வாசம் செய்ய நான் பிரியமாக இருக்கிறேன் என்னும் சத்தம் கேட்கிறது என்று கூறினான். பின்பு அவன் தண்ணீருக்குள் சென்று அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். நல்லது, யோவான் அவரை அறிந்துள்ளதாக கூறினான். சீமோன், ஓ, எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே, இவன் எல்லாவற்றையும் குறித்து நான் அநேக முறை கேட்டிருக்கிறேன் என்றான். ஆனால் அவன் இங்கே வருகிறான். ஆனால் அவனுடைய இருதயத்தின் ஆழத்தில் முன்குறிக்கப்பட்ட ஒரு வித்து இருந்தது. பாருங்கள், இயேசு அபிதம் கூறினார், சரி, அவரண்டை நடந்து சென்றான். அங்கு அவன் சென்றான். மேலும் அவன், நான் இயேசுவானவரின் கூட்டத்திற்கு சென்று என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பேன் என்று சீமோன் கூறினான். பின்னர் அங்கு சென்றான். அங்கு இயேசு நின்று கொண்டிருந்தார். அவர் ஒரு சாதாரண மனிதனாக காணப்பட்டார். அவன் நடந்து சென்றான். அப்பொழுது அவர் அவனை கண்ட மாத்திரத்தில், உன் பெயர் சீமோன், உன் தகப்பனாரின் பெயர் யோனா என்றார். அது அவனை ஆச்சரியத்துக்குள்ளாக்கியது. ஏன்? அப்பொழுது அவனில் பதிந்திருந்த நித்திய ஜீவனின் வித்து உணர்வடைந்தது. ஆமையா, பேதுரு அவரிடத்தில், ஒரு நிமிடம், அது எப்படி? இதற்கு முன் நீர் என்னை கண்டதில்லையே. என் தந்தையும் உங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் என் தகப்பனார் காலமாகி அநேக வருடங்கள் கடந்துவிட்டது. ஆனால் எங்கனம் எங்கள் பெயர்களை நீர் அறிந்திருக்கிறீர் என்று கேட்டார். பின்பு அவன், வேதம் என்ன சொல்கிறது என்று நான் அறிந்துள்ளேன். மூப்பர்கள் என்ன கூறுகிறார் என்பதற்காக திரும்பிச் செல்லவில்லை. மேசியா தீர்க்கதரிசியா இருப்பார் என்று வேதம் உரைத்துள்ளது. அவர் அங்கே இருக்கிறார். அது அவர்தான் என்றான். ஒரு நாள் இயேசு சில யூதர்களுடன் சமாரியா வழியாக நடந்து சென்றார். கொஞ்சம் கழித்து அவர் அவர்களை விட்டு விலகி சென்றார். அப்பொழுது மோசமான பெயரை கொண்டிருந்த அந்த பெண் நடந்து செல்வதை அவர் கண்டார். அவள் மிகவும் அழகுள்ள இளம் பெண்ணாய் இருந்திருக்கலாம். அவள் சிறு குழந்தையாய் இருந்த போதே தெருவில் விடப்பட்டவளாய் இருந்தாள். அவள் ஏதோ ஒன்றை குறித்து நினைத்துக் கொண்டே சென்றிருக்கலாம். அவள் கிணற்றிற்கு அருகில் வந்து தண்ணீர் மூட தொடங்கினவுடன் ஒரு மனிதன் அவளிடத்தில், குடிப்பதற்குத்தா என்று கூறுவதை அவள் கேட்டாள். அவள் திரும்பி பார்த்த போதோ நடுத்தரமான வயதுள்ள ஒரு யூதன் அங்கு உட்கார்ந்திருப்பதை கண்டாள். அவளோ, நீர் யூதன் அல்லவா? நீர் அபிதம் செய்யக்கூடாது. நான் ஒரு சமாரிய ஸ்திரீ. நீர் என்னுடன் பேசுவதற்கான வழக்கம் இங்கு இல்லையே என்றாள். அதற்கு அவரோ, உன்னிடம் பேசுவது யார் என்று நீ அறிந்திருந்தால் நீயே என்னிடம் தண்ணீர் கேட்டிருப்பாய் என்றார். அதற்கு அவளோ, உம்முடைய வாளி எங்கே, உம்முடைய கயிறு எங்கே என்று கேட்டாள். பாருங்கள், அவரோ, நான் கொடுக்கும் தண்ணீர் ஜீவ தண்ணீராகும் என்றார். உடனே அவள், என்னது, பாருங்கள், நீங்கள் எல்லாம் தேவனை எருசலேமில் தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே, எங்கள் பிதாக்களோ இங்கல்லவா தொழுது கொண்டு வந்தார்கள் என்று கேட்டார். பாருங்கள், அவர், ஓ, அது சரியே, ஆனால் யூதர்களாகிய நாங்கள் யாரை வழிபட வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆனால் மனுஷர் எருசலேமிலும் இந்த மலையிலும் மாத்திரமல்ல, எங்கும் தேவனை தொழுது கொள்ளும் காலம் வரப்போகிறது. தேவன் ஆவியாய் இருப்பதால் அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வார்கள் என்றார். இதை கேட்ட அவள் அவர் யார் என்பதை ஆராயத் தொடங்கினாள். அப்பொழுது அவர் அவளை நோக்கி, உன் புருஷனை அழைத்துக் கொண்டு வா என்றார். அதற்கு அவளோ, என் புருஷனா? எனக்கு புருஷன் இல்லையே என்றார். அதற்கு அவர், என்ன, நீ கூறுவது உண்மையே. நீ இதற்கு முன்பு 5 பேருடன் வாழ்ந்திருக்கிறாய். இப்பொழுது உனக்கு இருப்பது 6வது ஆளாகும் என்றார். உனக்கு 5 புருஷர் இருந்தார்கள். நீ அதை அறிவாய். நீ உண்மையை கூறினாய் என்றார். கவனியுங்கள், அது என்ன? அந்த வெளிச்சம் வித்தின் மேல் விழுந்தது. தேவனால் பேசப்பட்ட வித்தானது அங்கு புதைந்திருந்தது. ஆமையா, வித்து பூமிக்குள் புதைந்திருந்தது. தேவன் தண்ணீரை விளக்கிய பின்னர் சூரிய வெளிச்சம் அதன் மேல் பட்டவுடன் அது முளைக்க தொடங்கியது. அது உண்மை. பாருங்கள், வித்து முளைப்பதற்கு சூரிய வெளிச்சம் அவசியமாக இருக்கிறது. அதற்கு வெளிச்சம் மாத்திரமே தேவையா இருந்தது. ஆமையா, அவ்வாறே இயேசுக்குள் இருந்த பரிசுத்த ஆவியானவர் அவளுடைய கடந்த கால வாழ்க்கையை குறித்து அவளிடம் உரைத்த போது அந்த வெளிச்சம் வித்தின் மேல் பட்டது. அவளோ, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என்றாள். மேலும் அவள், மேசியா வரும்போது அவர் எவ்விதம் இருப்பார் என்பதை நான் அறிவேன். நாங்கள் அறிவோம். நூற்றுக்கணக்கான வருடங்களாக எங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி இல்லை. எங்களுக்கு நூற்றுக்கணக்கான வருடங்களாக ஒரு உண்மையான தீர்க்கதரிசியே இருக்கவில்லை என்றாள். அவள், என் புருஷனை குறித்தும் எனக்கு எத்தனை பேர் இருந்தனர் என்பதையும் நீர் அறிவித்தீர். எவ்விதம் அதை செய்தீர் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் மேசியா வரும்போது அதையே செய்வார். அப்படியானால் நீர் யார் என்று அவள் கேட்டாள். நான் தான் அவர் என்று அவர் பதிலளித்தார். அதுதான் அங்கே நடந்தது. பாருங்கள், ஒரு வேசி அதை கண்டுகொண்டாலே ஆசாரியர்கள் சுற்றுமுற்றும் பார்த்து தங்களுடைய சபையோருக்கு அவர்கள் பதில் கூற வேண்டியவர்களா இருந்தனர். அந்த மனிதனோடு சேர்ந்து ஏமாந்து போக வேண்டாம், அவன் பிசாசினால் பீடிக்கப்பட்டிருக்கிறான், அவ்வளவுதான் என்று எச்சரித்தனர். இப்பொழுது அதுதான் வித்தியாசமாயிருக்கிறது. இன்றைக்கும் அதுவே சம்பவிக்கின்றது. பாருங்கள், அது சரியாக அவ்விதமே பொருந்துகின்றது. ஆம், ஆமையா, ஒளியானது வித்தின் மேல் விழுந்ததால் அவள் அதை அறிந்து கொண்டாள். மீனவர்கள், மரம் வெட்டுபவர்கள், குடியானவர்கள், சுங்கம் வசூலிப்பவர்கள், தேசிகள் அனைவரும் அவர் செய்யப்போவது என்னவென்றும் எளிமையான வேதவாக்கியங்கள் கூறிய அனைத்தும் அவரில் நிறைவேறியதையும் கண்டனர். அதே சமயத்தில் பரிசேயர் அவர்களுடைய பாரம்பரியங்களின் காரணத்தால் அவரை கண்டுகொள்ள முடியவில்லை. அவர்கள் தங்களுடைய பாரம்பரியத்தினால் அவர்களால் காண முடியவில்லை. ஆனால் வேசி, குடியானவர்கள், அவர்கள் எல்லோருமே முன்குறிக்கப்பட்டிருந்ததனால் அவர்கள் அதை கண்டனர். அவர்களுடைய சந்தேகங்கள் நிவர்த்தியான போது அவர்களில் இருந்த வித்து முளைக்க தொடங்கினது. அது உண்மை. அவள் என்ன செய்தாள்? அந்த சமாரிய ஸ்திரீ, நான் மேசியாவை சந்தித்ததினாலே மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறி நின்று விட்டாளா? ஓ இல்லை சகோதரனே, அவள் நேராக அந்த ஊருக்குள்ளே ஓடினாள். அவள் தண்ணீர் எடுப்பதை குறித்து மறந்துவிட்டாள். அவள், நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு கூட மனுஷர் வந்து பாருங்கள், மேசியா இவர்களை செய்யப் போகிறார் என்று வேதவாக்கியங்கள் கூறுகிறது அல்லவா, அது இதே விதமாய் சரியாயிருக்கிறது அல்லவா என்றாள். அந்த ஜனங்களாலும் அதே காரியத்தை காண முடிந்தது. இயேசு கிறிஸ்து யோவான் 14:12 இது மறுபடியும் இக்காலத்தில் நிகழும் என்று கூறினார். நோவாவின் நாட்களில் நடந்தது போல என்று அவர் கூறினதை லூக்காவிலும் கூட கூறியுள்ளார். தேவன் எப்படியாய் ஒரு மனிதனில் வெளிப்பட்டு அவருடைய பின்புறத்தில் நடந்ததை, அதாவது சாரால் கூடாரத்தில் இருந்து சிரிப்பதை பகுத்தறிந்து கூறினார். இந்த கடைசி நாட்களை குறித்து மல்கியா மற்றும் இந்த எல்லா வேத வாக்கியங்களும் முன்னுரைத்துள்ளன. எபிரேயர் 4 வார்த்தை திரும்ப வரும்போது என்று கூறியுள்ளது. மல்கியா 4 அது ஒரு மனிதன் மூலம் திரும்ப வரும் என்று கூறியுள்ளது. எபிரேயர் 4 தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் உள்ள சிந்தனைகளை வகையறுக்கிறது என்று கூறியுள்ளது. ஆகவே தற்போது நிறைவேறுகிறதை அவர்கள் கண்கூடாக கண்டும் அதிலிருந்து அகன்று போகின்றனர். அவர்களுடைய பாரம்பரியம் அதை மறைத்து அவமாக்குகின்றது. நல்லது, நாம் இங்கேதான் இருக்கின்றோம், அவ்வளவுதான். அவரால் இன்றைக்கும் அதையே செய்ய முடியும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர் தான் செய்வேன் என்று கூறியதைப் போலவே சரியாக காட்சியில் வந்து அன்று செய்தது போலவே இன்றைக்கும் செய்வார். பாருங்கள், அவர் இவ்விதம் செய்வதாக வாக்களித்துள்ளார். அவர் அதை செய்வதாக வாக்களித்துள்ளார். அவர் அதே காரியத்தை செய்வாரானால் லவோதிக்கேயா சபையின் தூதனும் அதை செய்ய வேண்டியவராயிருக்கிறார். லவோதிக்கேயா சபை அது செய்யப்பட்டதை கண்ட போதிலும் எபிரேய சபையானது அதை ஆரம்பத்திலேயே நிராகரித்தது போன்று அவர்களும் அதை நிராகரிக்கின்றனர். அது எவ்வளவாய் ரூபகாரப்படுத்தப்பட்டாலும் ஓ அவர்கள் அதை எப்படியாயினும் நிராகரிப்பார்கள். ஓ என்ன, இப்பொழுதோ அது அதை செய்யும் என்று கூறுகின்றது. அவர் இக்காலத்தில் வெளிப்பட்டு நாம் மூல வார்த்தைக்கும் மீண்டும் மூல விசுவாசத்திற்கும் திரும்புவோம் என்று வாக்களிக்கப்பட்டுள்ளது. அவர் தம்மை வெளிப்படுத்த வேண்டுமானால் ஜனங்களின் மத்தியில் அவர் வாசம் செய்து இக்கிரியைகளை செய்ய வேண்டும். அவருடைய புகைப்படமானது எடுக்கப்பட்டு விஞ்ஞான ரீதியாய் அது நிரூபிக்கப்படவும் அவர் அனுமதித்து விட்டார். அவர்களோ இன்னமும் அதை விசுவாசிக்கிறதில்லை. எபிரேயர் 13:8 நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அந்த அக்னிஸ்தம்பம் புகைப்பட கருவியின் எந்திர கண்ணான கண்ணாடியின் வழியாக ஊடுருவி சென்று புகைப்படத்தில் விழுந்து ஆவிக்குரிய மண்டல பரிமாணங்களில் விஞ்ஞான ரீதியாகவும் மற்ற எல்லா வழியிலும் நிரூபிக்கப்பட்டுவிட்டது. அதை எல்லா வழியிலுமே ரூபகாரப்படுத்தப்பட முடிந்தது. அது ரூபகாரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆயினும் அன்று செய்தது போன்றே இன்றும் அவர்கள் அதை விசுவாசியாமல் இருக்கிறார்கள் என்பதை நீங்களே அறிவீர்கள். அவர்கள் அதை விட்டு அகன்று சென்று அவர்கள் அன்று செய்தது போலவே இன்றும் செய்வார்கள். ஓ தேவனே, எங்களுக்கு உதவி செய்யும். ஓ நாம் இங்கே இத்துடன் இதை நிறுத்திக் கொள்வோம். நாம் இப்போது இவர்களை அறிந்து கொள்வதற்கு தேவன் தாமே உதவி செய்வாராக என்பதே என் ஜெபமாய் உள்ளது. ஏனென்றால் நான் உங்களை அதிக நேரம் தாமதிப்பதற்கு விரும்பவில்லை. நாம் அதை காணும்படி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் இப்பொழுது நம்மேல் இருப்பதால் இந்த முத்திரையை திறந்து அதை வெளிப்படுத்த அவர் நமக்கு உதவி செய்வார் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது நாம் படிப்போம். இன்றைய சபையின் நிலையை நாம் காண்கிறபடியால் சபையானது ஆதியில் எங்கிருந்தது என்று நாம் காண்கிறோம். அது என்ன செய்தது என்றும் கண்டோம். அது எங்கு வர வேண்டும் என்றும் காண்கிறோம். அது உள்ள நிலையை காண்கிறோம். அவர்கள் என்ன செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் என்றும் காண்கிறோம். அவர்கள் அதை அப்படியே செய்துவிட்டார்கள். இப்பொழுது நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை நீங்கள் காண்கின்றீர்களா? நீங்களே தீர்ப்பு கூறுங்கள். நான் தீர்ப்பு கூற முடியாது. தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருவதற்கு மாத்திரமே நான் உத்தரவாதம் உடையவனாயிருக்கிறேன். அது எனக்கு அளிக்கப்பட்ட பிரகாரம் தான் என்னால் அதை உங்களுக்கு அளிக்க முடியும். எனக்கு அது அளிக்கப்படும் வரை நானோ அல்லது வேறு யாரோ அதை உங்களுக்கு அறிவிக்க முடியாது. அவர் மூன்றாம் முத்திரையை உடைத்த போது மூன்றாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அது மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு மூன்று படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாது என்றும் நான்கு ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். இப்பொழுது ஆட்டுக்குட்டியானவர் தம் கரத்தில் உள்ள புத்தகத்தின் முத்திரைகளை ஒவ்வொன்றாக உடைக்கிறார். முதலாம் இரண்டாம் முத்திரைகளை உடைத்த பிறகு இப்பொழுது மூன்றாம் முத்திரையை அவர் உடைக்கிறார். அவர் அதை உடைக்கையில் ஆட்டுக்குட்டியானவர் அதை அந்த மூன்றாம் முத்திரையை உடைக்கையில் மூன்றாம் ஜீவனானது இப்பொழுது மூன்றாம் ஜீவன் காண்பதற்கு எவ்விதம் இருந்தது என்பதை எத்தனை பேர் அறிவீர்கள்? அது மனுஷ முகம் போன்ற முகத்தை உடையதாக இருந்தது. முதல் ஒன்று சிங்கத்திற்கொப்பாகவும் மற்ற ஒன்று காளைக்கொப்பாகவும் இருந்தது. மூன்றாம் ஜீவனோ மனித முகத்திற்கொப்பாக இருந்தது. அவன் அந்த ஜீவன்களில் ஒன்று மீண்டும் பேச கேட்கிறான். மனித முகம் போன்ற முகம் கொண்ட இந்த ஜீவன் யோவானிடம் மறைக்கப்பட்டிருந்த இந்த ரகசியம் இது என்னவென்று வந்து பார் என்றது. இந்த மீட்பின் வருடங்கள் முழுவதுமாக என்ன சம்பவிக்கும் என்பது உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே இந்த முத்திரையின் கீழ் மறைக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது இது என்னவென்று வந்து பார் என்றது. ஆகவே அவரை திறக்கிறார். ஒரு இடி முழங்குகிறது. ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளை திறக்கிறார். இப்பொழுது அது என்னவென்பதை காண யோவான் சென்றான். அவன் என்னத்தை கண்டான்? அவன் ஒரு கருப்பு குதிரையை கண்டான். அதன் மேல் ஏறியிருந்தவன் ஒரு தராசை தன்னுடைய கையில் பிடித்திருக்கிறான். இப்பொழுது அதைத்தான் அவன் முதலில் கண்டான். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரை உடைத்தார், அந்த ஜீவன் அறிவிக்கின்றது. ஒவ்வொரு ஜீவனும் அதன் முறை வரும்போது வந்து பார் என்று அறிவிக்கின்றது. ஒருவேளை இவ்விதம் நின்றிருந்த யோவான் ஆட்டுக்குட்டியானவர் முத்திரையை உடைத்தவுடன் நடந்து சென்றார். சாதாரணமாக அவர் முதலாம் முத்திரையை திறந்த போது நாம் பார்த்தபடி இடி முடங்கினது. அங்கு என்ன சம்பவிக்கின்றது என்பதை யோவான் காண்கிறான். முதலில் வெள்ளை குதிரையின் மேல் ஒருவன் சவாரி செய்து வருவதை அவன் காண்கிறான். அவன் சவாரி செய்வதை யோவான் கவனிக்கிறான். அவன் இவ்விதம் கடைசி வரைக்கும் சவாரி செய்து கொண்டே செல்வதை யோவான் கவனிக்கிறான். வெள்ளை குதிரையில் சவாரி செய்பவன் தன் கையில் ஒரு வில்லை வைத்திருப்பதை யோவான் காண்கிறான். அவனிடம் அம்புகள் இல்லை. அவன் காண்கிற அடுத்த காரியம், அவன் ஒரு கிரீடத்தை பெற்றுக் கொண்டு சவாரி செய்து கொண்டே செல்கிறான். பிறகு ஆட்டுக்குட்டியானவர் முன்வந்து மற்றொரு முத்திரையை உடைப்பதை நாம் கண்டறிகிறோம். யோவான் அதை கவனிக்கிறான். இப்பொழுது இதோ ஒரு சிவப்பு குதிரை வருகிறது. இந்த மனிதன் தன்னுடைய கையில் ஒரு பட்டயத்தை வைத்திருக்கிறான். அவன் தன் கையில் உள்ள இந்த பட்டயத்தோடு வேதம் முழுவதும் சவாரி செய்து கொண்டு செல்கிறான். ஜனங்களை கொன்று போடவும் சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடவும் அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகின்றது. இப்பொழுது ஆட்டுக்குட்டியானவர் வேறொரு முத்திரையை உடைக்கிறார். அப்பொழுது மனிதனை போன்றதான ஜீவன் யோவானிடம் வந்து பார் என்று சொல்கிறார். இப்பொழுது அவனும் அது என்னவென்று காண செல்கிறான். அப்பொழுது அவன் காண சென்ற போது ஒரு கருப்பு குதிரையின் மேல் சவாரி செய்யும் ஒருவன் வருகிறான். இப்பொழுது வெள்ளை குதிரையின் மேல் சவாரி செய்தவனே சிவப்பு குதிரையின் மேல் சவாரி செய்தவன் என்று நாம் கடந்த இரவே கண்டறிந்தோம். நான்கு ஜீவன்களின் மத்தியிலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. நீங்கள் பாருங்கள் அது என்னவென்று காணும்படி யோவான் சென்றான். அவர் இந்த நான்கு ஜீவன்களில் இருந்தார். யோவான் இந்த கருப்பு குதிரையை கண்டான். ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு மூன்று படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரத்தையும் சேதப்படுத்தாதே என்று நான்கு ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். பாருங்கள், இந்த சவாரியாளன் நாம் இவனை குறித்து ஆராய்ந்து பேசுவோம். முதலாம் குதிரையின் மேல் சவாரி செய்தவனே குதிரையை மாத்திரம் மாற்றிக்கொண்டு இரண்டாம் குதிரையின் மேல் சவாரி செய்கிறான் என்று நேற்றிரவு வேத பூர்வமாக நாம் கண்டறிந்தோம். என்ன சம்பவித்தது? அவன் தன்னுடைய ஊழியத்தை மாற்றிக்கொண்டான். பாருங்கள், சரி, அவன் அந்திகிறிஸ்துவாய் இருந்தான் என்றும் அவன் தன்னுடைய உத்தியோகத்தை மாற்றியிருந்தான் என்றும் நாம் கண்டறிந்தோம். முதலாவதாக அவன் வெள்ளை குதிரையின் மேல் இருந்த போது அவன் ஒரு போதகமாக மாறினார் என்பதை நாம் கண்டறிந்தோம். இப்பொழுது நாம் இவை ஒவ்வொன்றையும் சரியாக வேத வசனத்திற்கு கொண்டு சென்றோம். பாருங்கள், இப்பொழுது நாம் இன்றிரவு நாம் எங்கே இருக்கிறோம் என்றும் அந்த மற்றொரு சபை காலத்தையும் கவனியுங்கள். பாருங்கள், இப்பொழுது நாம் மூன்றாம் சபையின் காலத்திற்கு வந்து கொண்டிருக்கிறோம். அது சரியாக மூன்றாம் குதிரையாக இருப்பது போன்று அது மூன்றாம் சபை காலத்திற்கானதாக உள்ளது. பாருங்கள், இப்பொழுது முதலாம் சபையின் காலம் அது என்னவாய் இருந்தது? முதலாவதாக நிக்கோலாய் மதஸ்தரிடம் ஒரு போதகம் இருந்தது. அது சரி, நாம் அறிந்துள்ளபடி முதல் காரியமாவது இந்த நிக்கோலாய் மதஸ்தரின் உபதேசம் அவை சரி என்று சபையின் அங்கீகாரம் பெற்று செயல்பட ஆரம்பித்தன. அப்பொழுது அவர்கள் இந்த நபருக்கு கிரீடம் சூட்டினர். அதன் பின்னர் இந்த ஆவி, அந்தி கிறிஸ்துவின் ஆவி, ஒரு மனிதனில் வாசம் செய்கிறது. பாருங்கள், அதன் பின்னர் பிசாசே அந்த மனிதனுக்குள் குடிகொள்வதாக நாம் பார்த்தோம். அசுத்த ஆவி வெளியில் சென்று பிசாசே உட்புகிறான். அந்த விதமாக சபையை போன்றே அந்தி கிறிஸ்துவின் சபையும் இவ்விதம் வளர்ச்சி அடைந்து கொண்டு வந்த அதே சமயத்தில் மனவாட்டியும் மூன்று வித்தியாசமான காரியங்களினூடாக அபிவிருத்தி அடைந்து நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலம் வளர்ச்சி அடைகின்றாள். பாருங்கள், அவர்களின் எழுப்புதல் முதலிலும் சபையின் எழுப்புதல் கடைசியிலும் உண்டாகிறது. சபையின் காலங்களில் முதல் மூன்று கட்டங்கள் இருளின் காலங்களில் நிகழ்கின்றன. அடுத்த மூன்று கட்டங்களில் நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பவர்களால் சபை வெளியே வருகின்றது. பின்பு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மூலம் தேவன் மனிதனுக்குள் வாசம் செய்து நம்மிடையே வெளிப்படுகிறார். அவன் அந்தி கிறிஸ்துவாகவும் கள்ளத்திற்கு தரிசியாகவும் பின்னர் மிருகமாகவும் பின்னர் இருளின் காலங்களுக்குள் செல்கிறார். உண்மையான சபையோ இருளின் காலங்களில் இருந்து வெளிவந்து நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பவர்களின் வழியாக கடந்து சென்று வார்த்தை அதனுள் குடிகொள்ள அது இந்த விதமாக வளர்ச்சி அடைந்து கொண்டே செல்கிறது. அந்தி கிறிஸ்துவோ தாழ்ந்த நிலையை அடைகிறார். உங்களுக்கு அது புரிகின்றதா? அவன் கீழே செல்கிறான், சபையோ மேலே செல்கின்றது. பாருங்கள், ஓ அது எந்த அளவு பரிபூர்ணமா இருக்க முடியுமோ அந்த அளவு பரிபூர்ணமா இருக்கிறது. ஓ அது அழகாய் உள்ளது. இது எனக்கு பிரியம். குதிரை சவாரி செய்பவன் ஒரே ஒருவன் தான், ஆனால் தன்னுடைய ஊழியத்தில் மற்றொரு கட்டத்தில் இருக்கிறான். வித்தியாசமான கட்டங்களை அடைகிறான். முதலாம் கட்டத்தில் அவன் ஒரு வெள்ளை குதிரையின் மேல் இருக்கிறான். பாருங்கள், அவன் ஒரு போதகனாய், அந்தி கிறிஸ்துவின் போதகனாய் இருக்கிறான். அவன் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் இருந்தான். இப்பொழுது நீங்கள் எப்படி அந்தி கிறிஸ்துவா இருக்க முடியும்? இந்த ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையானதல்லவென்று மறுதளிக்கிற எவரும், அந்த விதமாக போதிக்கப்படுகிற எவரும் அந்தி கிறிஸ்துவா இருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் வார்த்தையை மறுதளிக்கிறார்கள். அவர் வார்த்தையாயிருக்கிறார். இப்பொழுது முதலாம் கட்டத்தில் வெள்ளை குதிரையின் மேல் அவன் ஒரு போதகனாயிருந்தான். ஆனால் தன் உபதேசத்திலும் அவன் தன்மையிலும் அந்தி கிறிஸ்துவின் ஆவியாயிருந்தான். அது குற்றமற்ற ஒன்றாய் காணப்படுகிறது. அது எவ்வித தீங்கும் இடைக்க முடியாதது போன்று தென்பட்டு தொடர்ந்து செல்கிறது. அவ்விதமாகவே சாத்தான் நுழைகிறான். ஓ அவன் தந்திரமுள்ள ஒருவன். அவன் ஏவாளிடத்தில் இப்பொழுது நீயோ ஞானத்தை தேடிக்கொண்டிருக்கிறாய் என்பதை நீ அறிவாய், நன்மை தீமை எதுவென்று நீ அறியாமல் இருக்கிறாய் என்றான். மேலும் அவன், உன் கண்கள் திறக்கப்பட்டால் நீ அதை அறிந்து கொள்வாய் என்றும், இந்த கனியோ இன்பமானதாக இருக்கிறது என்றும், இது நல்லது என்றும், இது பார்வைக்கு மிகவும் அருமையானதாக இருக்கிறது, இதை இப்பொழுதே நீ புசிக்க வேண்டும் என்றும் கூறினான். அது அருமையானதா அல்லது இல்லையா என்று உனக்கு தெரியாதல்லவா என்றார். அவளோ, இல்லை, என்னால் முடியாது, தேவனை புசிக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டிருக்கிறார் என்று கூறினாள். அதற்கு அவனோ, ஆனால் ஓ அப்படியா, எனக்கு தெரியும் ஆனால் என்று கூறினான். அவளோ, தேவனே சொல்லிவிட்டார், எனவே நாங்கள் மறித்து போவோமே என்று கூறினாள். ஆனால் அவர் நிச்சயமாக அவிதம் செய்ய மாட்டார் என்று சாத்தான் கூறினான். பாருங்கள், அவன் மிகவும் இனிமையாக ஏவாளிடத்தில் பேசினான். அது என்ன விளைவித்தது என்று பாருங்கள். அதே போன்று ஆதிகால சபையில் இந்த அந்திகிறிஸ்துவின் ஆவி எழும்பி நிக்கோலாய் போதனைகளை அளித்தது என்பதை கவனியுங்கள். நிக்கோலாய் என்பதற்கு சபையார் மேல் ஜெயங்கொள்ளுதல் என்ற அர்த்தமா? பரிசுத்த மனிதனும் ஒருவனை சபையின் தலைவராக ஏற்படுத்துதல். ஓ நல்லது, நமக்கு ஐக்கியம் வேண்டும். ஏனென்றால் நீங்கள் எல்லோரும் செதறி இருக்கிறீர்கள். யார் யார் எங்கெங்கே இருக்கிறார்கள் என்று யாருக்குமே தெரியவில்லை. எனவே நாம் யாவரும் ஒன்றாக இணைந்து ஒரு ஸ்தாபனத்தை ஏற்படுத்தி வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். பாருங்கள், நாம் போய் ஒன்றாக நம்ம இணைத்துக் கொள்வோம். நாம் அதன் மூலமாக ஒரு விடுதியை உண்டாக்கிக் கொள்ள வேண்டும். அது அவிதமாகத்தான் இருக்கிறது. அது மிகவும் உண்மையே. மெத்தோடிஸ்ட் சபை என்னும் ஒரு கிறிஸ்தவ சபை என்ற அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது. அது சபையல்ல, அது ஒரு விடுதி. அவிதமாகவே பாப்டிஸ்ட் சபை என்று அழைக்கப்படுவது ஒரு சபையல்ல, அதுவும் ஒரு விடுதி. ஒரே ஒரு சபைதான் உண்டு, அது இயேசு கிறிஸ்துவின் மறைவான சரீரமாக இருக்கிறது. அதில் நீங்கள் முன்குறித்திரினால் பிறக்க வேண்டும். அது உண்மை. பிதாவானவர் எனக்கு கொடுத்த யாவும் என்னிடத்தில் வரும். பிதாவானவர் ஒருவனை அழைக்காவிட்டால் அவன் வர முடியாது. பிதாவானவர் கொடுத்த எல்லாம் என்னிடத்தில் வரும். ஆகவே அது அவிதமாகவே உள்ளது. கடைசி நபர் உட்பிரவேசிக்கும் வரை ஆட்டுக்குட்டியானவர் அங்கு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். கடைசி நபர் உட்பிரவேசித்து விட்டதாக அறிவிக்கப்பட்ட பிறகு அவர் புறப்பட்டு சென்று தம் உடைமைகளை பெற்றுக் கொள்கிறார். பாருங்கள், அவ்வளவுதான். அவர் தம்முடைய சபையை, தம்முடைய பிரஜைகளை வீட்டிற்கு அழைத்து வருகிறார். அப்பொழுது அவர் தம்முடைய சத்துருவையும் அவனோடிருந்து அவனுடைய பிரஜைகளையும் அக்னி கடலில் தள்ளுகிறார். அதன் பின்னர் நாம் 1000 வருட அரசாட்சியில் பங்கொள்கிறோம். குதிரை சவாரி செய்பவன் ஒரே மனிதன் தான். முதலாம் கட்டத்தில் அவன் களங்கமற்றவனைப் போல் காணப்படுகிறான். இரண்டாம் கட்டத்திலோ இன்னும் சற்று முன்னேறுகிறான். பின்னர் அவனுக்கு கிரீடம் சூட்டப்படுகிறது என்பதாக வேதம் உரைத்துள்ளது. அவர்கள் ஒரு மனிதனுக்கு, ஒரு பராக்கிரமசாலிக்கு கிரீடம் சூட்டுகின்றனர். பாருங்கள், அவனுக்கு கிரீடம் சூட்டின. அவனை போப்பாண்டவர் என்று வேதம் அழைக்கவில்லை, கள்ளத்திற்கு தரிசி என்றுதான் வேதம் அழைத்துள்ளது. ஏன்? ஆம், உண்மையாகவே அவன் அந்திகிறிஸ்துவின் ஆவியை கொண்டவனாய் தேவனுடைய மூல வார்த்தைக்கு விரோதமாய் பிரசங்கிப்பதினால் அவன் கள்ளத்திற்கு தரிசியாகத்தான் இருக்க வேண்டும். மூல வார்த்தைக்கு விரோதமாய் பிரசங்கிக்கிற எவனும் அந்திகிறிஸ்துவே. அது அபிதமாகவே இருந்தது. ஏனெனில் வார்த்தை தேவனாயிருக்கிறது. பாருங்கள், கிறிஸ்து. அது சரி. அதன் பின்னர் அவனுக்கு கிரீடம் சூட்டப்படுகிறது என்று நாம் கண்டறிகிறோம். அவனுக்கு கிரீடம் சூட்டப்பட்டது. தொடக்கத்தில் அவன் மிகவும் களங்கமற்றவனாக, உதவியற்றவனாக இருந்தான். அவன் ஒரு சிறிய நபராக காணப்படுகிறான் இப்பொழுதோ. ஆனால் நிசாயா மகாநாட்டில் கான்ஸ்டன்டைன் அரசன் அவனுக்கு எல்லா சொத்துக்களையும் கொடுத்தான். அதன் பின்பு அவன் என்ன செய்தான்? சாத்தான் தன் சிங்காசனத்தையும் அதிகாரத்தையும் அவனுக்கு அளிக்கிறான். வேதம் அவ்வாறு கூறுவதை நாம் முன்பே படித்திருக்கிறோம். இப்பொழுது அடுத்த காரியம், இதற்கு முன்பிருந்ததும் இது இருக்க போதுமான அரசியல் எல்லாவற்றின் மேலும் பிசாசு ஆதிக்கம் வகிக்கிறான் என்று நாம் கண்டறிகிறோம். நாம் அதை மத்திய 4:11 கண்டறிகிறோம். சாத்தான் ஏற்கனவே அரசியல் செல்வாக்கை உடையவனாக இருந்தான் என்பதை நாம் இப்பொழுது கண்டறிகிறோம். ஆனால் அவன் சபைக்குள் நுழைய முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். ஆகவே அவன் சபையை வஞ்சிக்க செல்கிறான். அவன் தன் பராக்கிரமசாலியை ஸ்தாபனத்திற்குள் நுழைய செய்து அவனை பிரதிகுருவாக, கிறிஸ்துவுக்கு பதிலாக என்று அர்த்தம் கொள்ளும் பட்டத்தால் முடிசூட்டுகிறான். கிறிஸ்து தேவனுக்கு பதிலாக கிரியை செய்தார். பாருங்கள், இந்த மனிதனோ தேவனுக்கு பதிலாக இருப்பவனாக கருதப்படுகிறான். பாருங்கள், இந்த மனிதன் தேவனுக்கு பதிலாக இருப்பவனாக கருதப்படுகிறான். பாருங்கள், அவன் கிறிஸ்துவின் கீழ் பிரதிகுருவாக நியமிக்கப்பட்டுள்ளதாக எண்ணப்படுகிறான். அவன் அதன் பின்னர் என்ன செய்கிறான்? சாத்தான் அவன் ஏற்கனவே கொண்டிருந்த அரசியல் ஆதிக்கத்தையும் முடிசூட்டப்பட்டதினால் பெற்ற மத சம்பந்தமான ஆதிக்கத்தையும் ஒன்றாக நினைக்கிறான். ஆகவே பிறகு நரகத்தின் மேலும் அவன் ஆதிக்கம் கொண்டிருப்பதற்காக மற்றொரு கிரீடத்தை உண்டாக்கிக் கொண்டான். ஜனங்கள் போதிய பணம் கொடுத்தால் அவர்களை அவன் நரகத்திலிருந்து விடுவிப்பானான். பாருங்கள், இப்பொழுது அவன் பரலோகத்தின் மேலும் அவன் அழைக்கப்பட விரும்புவதன்படியேயான பாவ விமோசன ஸ்தானத்தின் மேலும் பிரதிகுருவாக கருதப்படுகிறான். பாவ விமோசன ஸ்தானம் என்பது வேதத்தில் காணப்படுவதில்லை. பாருங்கள், ஆனால் அவனாகவே அதை உண்டாக்கிக் கொண்டான். பாருங்கள், அவன் முடிவில்லாத பாதாளத்திலிருந்து ஏறி வருவதாக வேதம் உரைக்கிறது. அவன் அதே வழியில் மறுபடியும் சென்று நாசமடைவான். ஆனால் இப்பொழுதோ அவன் பூலோகத்தில் ஆளுகை செய்கிறான். இப்பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்டது என்ன? முதலில் அவனிடம் ஒரு வில் இருந்தது, ஆனால் அவனிடத்தில் அம்புகள் இல்லை. இப்பொழுது அவன் கையில் ஒரு பெரிய பட்டயம் இருப்பதால் அவனால் ஏதாவது ஒன்றை செய்ய முடியும். அவன் தன்னுடைய வெள்ளை குதிரையில் இருந்து இறங்குகிறான். வெள்ளை குதிரையின் மேல் சவாரி செய்தவன் இப்பொழுது அவன் எதன் மேல் சவாரி செய்கிறான்? ஒரு சிவப்பு குதிரையின் மேல், ரத்த நிற, ரத்த சிவப்பு நிறமுள்ள குதிரை. அவன் உண்மையாக அந்த ஒன்றில் தான் சவாரி செய்கிறான். ஓ நிச்சயமாக. இப்பொழுது கொள்வதற்கென்று அவனுக்கு மிகுந்த வல்லமையும் பெரிய பட்டயமும் கொடுக்கப்பட்டது. இப்பொழுது அவன் இரத்த சிவப்பு நிறமுள்ள குதிரையின் மேல் சவாரி
செய்கிறான்.
நேற்று இரவு உடைக்கப்பட்ட இரண்டாம் முத்திரையில் அவன் பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போட்டான் என்றும் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் கொன்றனர் என்றும் நாம் பார்க்கிறோம். ஹிப்போ நாட்டை சேர்ந்த பரிசுத்த அகஸ்டின் நாட்கள் முதற்கொண்டு 1580 வருடம் வரை 6,80,000 புராட்டஸ்டன்ட்கள் இரத்த சாட்சிகளாக மறித்திருக்கிறார்கள் என்று ரோமன் கத்தோலிக்க சபையின் இரத்த சாட்சிகளின் பட்டியலே கூறுகின்றது. ஸ்மக்கர் என்பவர் எழுதிய மகிமையுள்ள சீர்திருத்தம் என்னும் புத்தகத்தில் இது காணப்படுகின்றது. இப்பொழுது இரத்த சாட்சிகளின் பட்டியலில் 6,80,000 அவர்களுடைய பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்பட்டவர்களில் ஒருவன், ரோம சபையின் கொள்கைகளோடு இணங்காதவன், மத துரோகியா கருதப்பட்டு கொலை செய்யப்பட வேண்டும் என்ற வெளிப்பாட்டை பெற்ற போது அவர்கள் ஜனங்களை கொல்லத் தொடங்கினர். அவன் சிவப்பு குதிரையின் மேலேறி ரத்தம் சிந்திக்கொண்டே சவாரி செய்தான். ஓ இப்பொழுது அவனுக்கு மிகுந்த வல்லமை வருகின்றது. அவன் ஆதிக்கம் பெற்று பரலோகத்தின் பிரதிகுருவாக நியமிக்கப்பட்டு தேவனை போல் ஆராதிக்கப்பட்டான். அவனுக்கு ஒரு கிரீடம் அளிக்கப்பட்டு சபையையும் அரசாங்கத்தையும் அவன் ஒன்றாக இணைத்து பூமியின் மேல் ஆளுகை செய்தான். பாவ விமோசன ஸ்தானத்திலிருந்து தன் ஜபத்தினால் ஆத்துமாக்களை விடுவிப்பானாம். பூமியில் அவன் தேவனுக்கு பதிலாக தேவனை போலவே இருந்தான். அவன் கட்டளைக்கு கீழ்ப்படியாத எவரையும் கொல்வதற்கு அவன் மிகுந்த வல்லமை பெற்றிருந்தான். யார் அவனுக்கு விரோதமாக ஏதாவது ஒன்றை கூற முடியும்? அவன் சபைக்கு தலைவனாக இருக்கிறபடியால் சபை அவனுக்கு விரோதமாக ஒன்றுமே கூற முடியாது. அவ்வாறே அரசாங்கத்தின் தலைவனாக அவன் இருக்கும் காரணத்தால் அரசாங்கமும் ஒன்றும் கூற முடியாது. ஆகவே அவர்கள் லட்சக்கணக்கில் கொல்லப்பட்டனர். சகோதரனே, சிறு சிறு சபைகள் யாவும் உடைக்கப்பட்டு அவர்கள் கொல்லப்பட்டனர். பாருங்கள், சிங்கங்களுக்கு இரையாயினர். வலு சொர்பமாகிய ரோமாபுரி அவனுக்கு தன் சிங்காசனத்தையும் அதிகாரத்தையும் கொடுத்ததாக வேதம் உரைத்துள்ளது. பாருங்கள்,
His tight red horse through human blood.
ஆகவே அவன் குதிரையை இரத்த வெள்ளத்தின் வழியாக ஓட்டினதன் காரணத்தால் அதன் நிறம் சிவப்பாக மாறியது. இப்பொழுது யோவான் அவனை கருப்பு குதிரையின் மேல் காண்கிறான். அவன் வேறொன்றிற்கு மாற்றிக்கொண்டான். எனக்கு வெளிப்பாடு அளிக்கப்பட்ட விதத்தில் நான் அதை உங்களுக்கு எடுத்துக் கூற வேண்டும். இது வேத வாக்கியங்களுடன் பொருந்தாபிடி இந்த வெளிப்பாட்டை தேவன் எனக்கு அளிக்கவில்லை என்று அர்த்தம். பாருங்கள், வேத வாக்கியங்கள் யாவும் சிறப்பான ஒன்றாய் இருக்கின்றன. வேத வாக்கியங்கள் மற்ற வேத வாக்கியங்களுடன் இணங்க வேண்டும். வேத வாக்கியத்திற்கு முரணான ஏதாவது ஒன்று இருக்கிறது என்றால் கர்த்தருடைய தூதன் வேத ஆதாரமாக என்னிடம் ஒன்றை கூறாவிடில் நான் அவனை நம்ப மாட்டேன். பாருங்கள், அன்று சிக்கோக்காவில் நூற்றுக்கணக்கான போதகர்கள் மத்தியில் நான் நின்று கொண்டிருந்தேன். யாராவது அந்த கூட்டத்தில் இருந்தீர்களா? நிச்சயமாக. அப்பொழுது நான் அவர்களிடத்தில், இப்பொழுது ஏதோ இருக்கிறது போல நீங்கள் அனைவரும் பேசுகின்றீர்கள், ஏதேனும் ஒன்றை குறித்து என்னை குறுக்கு விசாரணை செய்ய நினைத்தீர்கள் என்றேன். ஏறக்குறைய இப்பொழுது இந்த அறையை போலவே அது இருந்தது. நான், அது என்ன? எனக்கு விரோதமாக நீங்கள் பெற்றிருப்பது என்ன? நீங்கள் ஒவ்வொருவரும் எந்தெந்த இடத்தில் நிற்பீர்கள் என்றும் நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்த அறையில் அந்த கூட்டம் நடைபெறப் போவதில்லை என்றும் 3 இரவுகளுக்கு முன்னமே பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினார் என்றேன். அது சரியா என்று இங்குள்ள கார்ல் அவர்களை கேளுங்கள் என்றேன். சகோதரன் ஹாக்கும் மற்றவர்களும் அங்கிருந்தனர். அது உண்மை. அதை கேட்பதற்காக அவர்கள் அனைவரும் அங்கே இருந்தனர். நானோ, என் போதனைகளுக்கு முரண்பட்ட கருத்துக்களை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள். கேள்விகள் பல கேட்டு என்னை மடக்க வேண்டும் என்று நீங்கள் மனதில் எண்ணம் கொண்டிருக்கிறீர்கள். உங்களில் யாராவது ஒருவர் வேதாகமத்தோடு என் பக்கத்தில் வந்து என் போதகம் தவறு என்று நிரூபிக்கும்படி உங்களை அழைக்கிறேன் என்று கூறினேன். அப்பொழுது எல்லோருமே மிகவும் அமைதியாயிருந்தனர். அப்பொழுது நான், உங்களுக்கு என்ன நேரிட்டது? தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் உங்களால் நிற்க முடியாது என்று நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்றால் எனக்கு பின்னால் சென்றுவிடுங்கள் என்று சொன்னேன். வேத சாஸ்திர பட்டப்படிப்பில் பாண்டித்ய பட்டம் பெற்ற ஒருவரை ஒருவர் பண்டிதர் 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 என்று அறிமுகப்படுத்திக் கொள்வார்களே. ஓ சகோதரன் ஹூட்ஸ், அவர்களும் நானும் அவர்களை அனுபவமற்றவர்கள், புதியவர்கள் என்றே கூறுவோம். எனக்கு கல்வி அறிவும் கிடையாது. எந்த வேதசாஸ்திர பள்ளியினூடாகவும் நான் ஒருபோதும் வரவில்லை. ஆனால் நீங்கள் உங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு இங்கே வந்து நின்று சர்பத்தை விட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம், இன்னும் நான் போதிக்கின்ற மற்ற யாவற்றையும் தவறென்று நிரூபியுங்கள் என்று கூறினேன். அவர்களில் ஒருவரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. நீங்கள் யாவருமே அதை அறிவீர்கள். நான் இதுவரை கண்டதிலேயே மிகவும் அமைதியான குழுவாக அது ஆகிவிட்டது. எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று அவர்கள் காகத்தை போல கரைகிறார்கள். இப்பொழுதோ இது இங்கே உள்ளது. நான் யாருடைய விவகாரத்திலும் தலையிடுவது கிடையாது. ஆனால் ஏதாவது ஒரு தர்க்கத்தில் அவர்கள் என்னை சிக்க வைக்க விரும்பினால் நானாகவே அங்கு சென்றிருக்க மாட்டேன். ஆனால் பரிசுத்த ஆவியானவரோ என்னிடத்தில், அங்கே போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார். அந்த கூட்டம் நிகழ்வதற்கு 3 அல்லது 4 நாட்களுக்கு முன்னரே சகோதரன் கார்லசன் அவர்களும் சகோதரன் டாமி ஹிக்சன் அவர்களும் நான் கூறினதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் அங்கே அமர்ந்துள்ளனர். நான் 3 நாட்களுக்கு முன்பே அவர்களிடத்தில் சென்று கூட்டத்திற்கென்று நீங்கள் ஆயத்தம் செய்துள்ள அந்த சரத்தை ரத்து செய்ய போகின்றீர்கள் என்று கூறினேன். புயல் அடித்துக் கொண்டிருந்த ஓர் இரவு அன்று நான் அப்பொழுது கூட்டங்கள் நடத்திக் கொண்டிருந்த தருணம். அவர் என்னிடம் அந்த 3-ஆம் வரிசை கட்டிடத்தில் உள்ள ஜன்னலின் அருகே நின்று கொள் என்று கூறினார். நானும் அவ்விதமே அங்கு சென்று நின்றேன். நான் இவ்விதமாக பார்த்தேன். அப்பொழுது அவர்கள் உனக்கு கண்ணியை அமைத்திருக்கிறார்கள். அவர்கள் சிக்காகோவின் மகத்தான போதக குழுவில் உன்னை பேச அடைக்கப் போகிறார்கள் என்றார். மேலும் அவர் போதித்த என் வார்த்தையின் போதனைகளில் உன் பேரில் குற்றம் கண்டுபிடிக்க உனக்கு கண்ணி வைக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணம் கொண்டிருக்கிறார்கள் என்றார். மேலும் அவர் கூட்டம் நடத்துவதற்காக அங்கே அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த அந்த சரத்தை ரத்து செய்ய போகிறார்கள். அவர்களுக்கோ அந்த ஸ்தலம் கிடைக்கப் போவதில்லை. அவர்கள் பழுப்பு நிறமான வேறொரு சரத்தை ஆயத்தம் செய்ய போகிறார்கள் என்று சொல்லி அந்த சரத்தை பார் என்று அதை தரிசனத்தில் எனக்கு காண்பித்தார். அந்த கூட்டம் நடைபெறுவதை நான் தரிசனத்தில் முன்கூட்டியே கண்டேன். ஒரு மூலையில் நான் அமர்ந்திருந்தேன். நான் அவர்கள் எல்லோரையுமே அங்கே கண்டேன். அப்போதகர்கள் கூட்டத்தில் எவ்வாறு உட்கார்ந்திருந்தார்களோ அதே விதமாக உட்கார்ந்திருப்பதை நான் தரிசனத்தில் கண்டேன். நான் அவர்கள் எல்லோரையுமே அங்கு கண்டேன். அவர் அதை கூறினார். அப்பொழுது நான் கர்த்தரிடத்தில், அவர்கள் எனக்கு கண்ணி வைக்க விருப்பம் கொண்டிருந்தால் நான் அங்கு போகாமல் இருப்பது நல்லது, ஏனெனில் நான் அவர்கள் மனதை புண்படுத்தவோ அல்லது தவறிழைக்கவோ விரும்பவில்லை என்று சொன்னேன். அவரோ, நீ அங்கு செல், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார். அவர் அந்த வார்த்தையை நிறைவேற்றினார். அது உண்மை. இப்பொழுதோ இங்கு அமர்ந்திருக்கும் சிலர் அந்த கூட்டத்தில் என்ன சம்பவித்தது என்பதற்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். அது உண்மை என்று அவர்கள் அறிவார்கள். அது சரி, நல்லது. அந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்ட ஒளிநாடாக்களும் கூட இங்கு இருக்கின்றன. ஆனால் அங்குதான் காரியம். நீங்கள் பாருங்கள்.
Now, here is the mystery of this. And now,
இப்பொழுது இந்த முத்திரையின் ரகசியம் இதுவே ஆகும். இன்று விடியற்காலையில் இது எனக்கு வெளியான போது நான் துரிதமாக வேத வாக்கியங்களை ஆராயத் தொடங்கினேன். அது உண்மையாகவே இருந்தது. எனவே இதுவரை 3 முத்திரைகளும் முற்றிலுமாக இயற்கைக்கு மேம்பட்ட விதத்தில் வெளிப்படுத்தப்பட்டன. ஆம், கருப்பு குதிரையின் ரகசியத்தை குறித்து எனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருப்பது இதுவே ஆகும். அவன் இருளின் காலங்களில் சவாரி செய்து கொண்டு செல்கிறார். கருப்பு குதிரை இருளின் காலங்களுக்கு அறிகுறியாகும். மீதியாக விடப்பட்டிருந்த உண்மையான விசுவாசிகளுக்கோ அது நள்ளிரவு போன்ற காலம். இருளின் காலங்களில் உண்டாயிருந்த இடையிலுள்ள சபை காலமாகிய சபையை பார்த்து அவர், உனக்கு கொஞ்சம் பலன் இருக்கிறது என்கிறார் என்பதை கவனியுங்கள். உண்மையான விசுவாசிக்கு அது நள்ளிரவாயிருந்தது. இப்பொழுது கவனியுங்கள், உண்மையான சபை அப்பொழுது நம்பிக்கையற்ற நிலையில் இருந்தது. ஏனெனில் இவன் சபையின் மேலும் அரசாங்கத்தின் மேலும் அதிகாரம் பெற்றிருந்தான். அவர்கள் என்ன செய்ய போவதாயிருந்தனர் பாருங்கள். கத்தோலிக்க மார்க்கம் இவ்வாறு சபையின் பேரிலும் அரசாங்கத்தின் பேரிலும் அதிகாரம் கொண்டிருந்ததால் அந்த மார்க்கத்தோடு இணங்காதவர் அனைவரும் கொலை செய்யப்பட்டனர். ஆகவேதான் அவன் கருப்பு குதிரையின் மேல் காணப்பட்டான். அவன் என்ன அந்த கால காரியத்தை செய்தான் என்பதை கவனியுங்கள் பாருங்கள். அப்பொழுது உங்களால் புரிந்து கொள்ள முடியும். சபையின் சரித்திரத்தை நீங்கள் அறிந்திருந்தால் அவன் செய்த அந்தகார கிரியைகள் அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். அதை அறிந்து கொள்வதற்கு சரித்திரம் அறிய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இப்பொழுது கவனியுங்கள், சபைக்கான எல்லா நம்பிக்கையுமே அற்றுப்போயிருந்தது. அதுதான் அவன் ஏறியிருந்த கருப்பு குதிரை எடுத்து காட்டுகிறது. இப்பொழுது அவன் முதலில் தன்னுடைய வெள்ளை குதிரையின் மேல் ஏறி சவாரி செய்தான். தந்திரம் உள்ளவன். அதன் பின்பு சமாதானத்தை எடுத்து போட அவனுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டு லட்சக்கணக்கானவர்களை அவன் கொன்று போட்டான். அவன் கடைசி வரையிலும் அதையே செய்யும்படியாக இருந்தான். அவன் இப்பொழுது அதை செய்து கொண்டே வருகிறான். பாருங்கள், இப்பொழுதோ அவன் கருப்பு குதிரையின் மேல் ஏறி சவாரி செய்து வருகிறான். அந்த காலம் இருளின் காலமாயிருந்தது. அந்த நேரத்தில் சபையானது அதிகாரம் பெற்றவுடன் அடக்குமுறையை கையாண்டு ரசித்து போட்டது. அது 100 வருடங்களாக அவ்வாறு சென்றது என்பதையும் அது இருளின் காலங்கள் என்பதையும் வாசிக்கும் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்வார்கள். எத்தனை பேர் அதை அறிவீர்கள்? நிச்சயமாக அதுதான் இருளின் காலங்களாகும். அதுதான் இருளின் காலத்திற்கு அடையாளமாக இருந்த கருப்பு குதிரையாகும். இப்பொழுது எல்லா நம்பிக்கையும் போயிற்று. நம்பிக்கையே இல்லை. அச்சிறு விசுவாசிகளுக்கு எல்லாம் இருளாய் காணப்பட்டது. இப்பொழுது அதன் காரணமாகவே கருப்பு குதிரை என்று அடையாளமாக அழைக்கப்பட்டது. அவன் கையில் தராசு இருந்தது என்பதை நீங்கள் பாருங்கள். 1 பணத்துக்கு 1 படி கோதுமை, 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்னும் சத்தம் அப்பொழுது உண்டானது. பாருங்கள், கோதுமையும் வார்கோதுமையும் நாம் உயிர் வாழ்வதற்கு அவசியமான பொருட்களாம். அவற்றில் இருந்துதான் ரொட்டியும் உணவுப் பொருட்களும்
செய்யப்படுகின்றன.
ஆனால் நீங்கள் பாருங்கள், அவன் காசுக்கு அதை விற்றுக் கொண்டிருந்தான். அதன் அர்த்தம் என்னவெனில், அவன் தன்னுடைய பிரஜைகளுக்கு தான் அனுப்பிக் கொண்டிருக்கும் ஜீவனின் நம்பிக்கையானதற்கு பணம் வசூலிப்பவன் என்பதாகும். அவன் அந்த காலத்திலேயே அவனுடைய பிரஜைகளிடமிருந்து ஜபம் ஏறெடுப்பதற்கும் கூட அவன் காசு வாங்குகிறான். இன்றைக்கும் அவர்கள் மரித்தவர்களின் ஆத்துமாக்களுக்காக நோன்புகளை நடத்தி அதற்கு காசு வாங்குகின்றனர்.
Because what was he doing? Capturing the wealth of the world. Amen.
ஏனென்றால் அவன் என்ன செய்து கொண்டிருந்தான்? அவன் உலகத்தின் செல்வம் அனைத்தையும் கைப்பற்றி ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமையும் ஒரு பணத்துக்கு மூன்று படி வார்கோதுமையும் தராசில் நிறுத்தி தருகிறான். கருப்பு குதிரையின் மேல் இருக்கிறவன் தன் பிரஜைகளிடமிருந்து பணத்தை அபகரிக்கிறான். உலகத்தின் செல்வம் அனைத்தையும் அவன் பெற்றிருப்பதாக வேதம் முன்னறிவிக்கிறது. நேற்று இரவு நான் ருஷ்யா மற்ற எல்லாவற்றையும் குறித்து பேசியது போன்று அவர்கள் ஜனங்களிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பறித்துக் கொள்கிறார்கள். ஆகையால் அங்குதான் காரியம். இப்பொழுது கவனியுங்கள், இன்றைய சபைகளில் காணப்படும் பணம் எங்கிருந்து வந்தது என்பதை இப்பொழுது அறிகின்றீர்களா? அதில் இன்று விலகி ஓடுங்கள். லட்சக்கணக்கான டாலர்கள் செலவழித்து ஒரு பெரிய ஸ்தாபனம் உண்டாக்குதல், அவள் தாய் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்களா? கத்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ என்ன, நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமையா, அது உண்மை. அது அவருடைய கிருபையாய் உள்ளது, அவ்வளவுதான். சரி சரி, அது நள்ளிரவின் காலமாய் இருந்தது. இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா? அவர் அமிதமான ஜீவியத்திற்கு காசு வாங்குகிறான். அதுதான் அவனுடைய வார்கோதுமை மற்றவையும். வார்கோதுமை இயற்கையாக வளரும் தானியங்கள். அவர்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை கடைபிடிக்கவில்லை, அது வார்கோதுமையாகும். பாருங்கள், வார்கோதுமையும் ரொட்டியும் வார்கோதுமை ரொட்டியுமாகும். அவன் தன்னுடைய பிரஜைகளுக்கு அளித்திருந்த ஜீவியத்திற்கு பணத்தை வசூலித்துக் கொண்டிருந்தான். ஜனங்கள் பாவ விமோசன சாணத்திலிருந்து வெளியேறுவதற்கு குருக்கள் ஏறெடுக்கும் ஜபத்திற்கு அவன் ஜனங்களிடத்தில் காசு வசூலிக்கிறான். காசு வசூலித்தல். நான் இப்பொழுது இதை சபையின் சரித்திரத்திலிருந்து எடுத்துக் கூறிக்கொண்டிருக்கிறேன். மறித்தவர்களின் ஆத்துமாக்களுக்கான நோன்பு என்னும் தொழுகைக்காக பணம் வசூலித்தல் என்று நான் யூகிக்கிறேன். அதை எல்லோருமே அறிவர் என்று நான் யூகிக்கிறேன். நோன்பு, அது நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நான் யோசிக்கிறேன். ஒரு விதமான தவம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதற்காக பணமான செலுத்தப்பட வேண்டும். உலகத்தில் உள்ள செல்வத்தை அவருக்காக அவன் சபைக்குள்ளாக கொண்டு வருகிறான். அவன் இன்னும் சவாரி செய்து கொண்டிருக்கிறான். ஓ நிச்சயமாக அவன் இன்னும் சவாரி செய்து கொண்டிருக்கிறான். ஆமையா, இன்னும் சவாரி செய்கிறான். கவனியுங்கள், இந்த முத்திரையின் முக்கியமான பாகத்தை சற்று கவனியுங்கள். எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே, அதில் சிறிது மாத்திரமே விடப்பட்டுள்ளது, ஆனால் நீ அதை தொடாதே. இப்பொழுது எண்ணெய் பரிசுத்த ஆவிக்கு அடையாளமாயிருக்கிறது. உங்களுக்கு வேண்டுமானால் நான் ஒரு சில வேத வசனங்களை நான் உங்களுக்கு தருகிறேன். இரண்டு வேத வாக்கியங்கள் இருக்கின்றன. லேவியராகவும் 8:12 ஆரோன் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளாக பிரவேசிக்கும் முன்பு எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். நீங்கள் பாருங்கள், சகரியா 4:12 குழாய்களின் வழியாக இறங்கும் எண்ணெய், இது என்னுடைய ஆவியா இருக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது. மற்றொரு காரியம், நீங்கள் மத்தேயு 14:25 பார்த்தால் இல்லை, மத்தேயு 25:3 புத்தி இல்லாத கனிகளிடத்தில் எண்ணெய் இல்லை என்றும், அதாவது ஆவி இல்லை என்றும், மத்தேயு 25:4 புத்தியுள்ள கன்னிகைகள் அவர்களிடத்தில் தங்களுடைய விளக்கில் எண்ணெயை வைத்திருந்தார்கள் என்றும் கூறப்படுகிறது. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருத்தல், ஆவி. ஆகவே எண்ணெய் பரிசுத்த ஆவிக்கு எடுத்துக்காட்டாயிருக்கிறது. ஓ மகிமை. சரி, உங்களுக்கு அது புரிகிறதா? சரி, இப்பொழுது எண்ணெயானது ஆவிக்கு எடுத்துக்காட்டாயிருக்கிறது. எண்ணெய் பரிசுத்த ஆவிக்கும் திராட்சரசமோ வெளிப்பாடு அளிக்கும் ஊக்கத்திற்கும் அடையாளமாய் உள்ளது. ஓ, எனக்கு எல்லா இடங்களிலும் ஓட வேண்டும் என்ற உணர்ச்சி இப்பொழுது ஏற்படுகின்றது. கர்த்தர் இதை எனக்கு வெளிப்படுத்தி காண்பித்த போது உணர்ச்சி மிகுதியினால் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை நான் தூக்கத்திலிருந்து எழுப்பாது ஆச்சரியமே. பாருங்கள், வெளிப்பாடு அளிக்கும் ஊக்கம். பாருங்கள், வேதத்தில் எண்ணெயும் திராட்சரசமும் எப்பொழுதும் ஒருங்கே கூறப்பட்டுள்ளன. வேதத்தின் ஒப்பந்த ஒத்துவாக்கிய அட்டவணையை நான் பார்த்தபோது எண்ணெயும் திராட்சரசமும் எப்பொழுதும் ஒன்று சேர்ந்தே கூறப்பட்டுள்ள அநேக வரிகளை அதில் கண்டேன். பாருங்கள், வாக்குத்தத்தம் செய்யப்பட்டுள்ள தேவனுடைய வார்த்தையின் உண்மையான அர்த்தமானது எண்ணெயினால் நிரப்பப்பட்டுள்ள அவருடைய பரிசுத்த வான்களுக்கு உண்மையாக வெளிப்படுத்தப்படும் போது அவர்கள் ஊக்கமடைகின்றனர். திராட்சரசம் ஒரு ஊக்கமளித்தலாயிருக்கிறது. மகிமை. நான் இப்பொழுது சரியான விதமாகவே உணர்ச்சி வசப்படுகிறேன். சந்தோஷத்தினால் ஊக்குவிக்கப்படுதல், சத்தமிடுதல். பாருங்கள், ஒரு சாதாரண மனிதன் திராட்சரசம் மருந்தும் போது அவன் தன் மீது ஒரு விதமான ஊக்கத்தை பெற்றுக்
கொள்ளுகிறான். And the true believer filled with oil அதிகமாகவே
எண்ணெயினால் நிரப்பப்பட்ட உண்மையான விசுவாசிக்கு தேவனுடைய சத்தியத்தை குறித்த உண்மையான வெளிப்பாடு அளிக்கப்படும் போது, வெளிப்பாடு வெளிப்படுத்தப்படும் போது ஊக்கம் மேலிட அது அவர்களை அசாதாரண விதத்தில் நடத்திக் கொள்ள செய்கிறது. சரி, மகிமை பாருங்கள், அதுதான் இப்பொழுது அவர்களோடு உள்ள காரியமாகும். அது உண்மை, அது அவர்களை அசாதாரணமான விதத்தில் நடக்க செய்கிறது.
Now, if you want scripture for this, just start reading Acts 2.
இப்பொழுது இதற்கான வேதவாக்கியம் உங்களுக்கு வேண்டுமானால் அப்போஸ்தலர் 2 வாசிக்க தொடங்குங்கள். அவர்கள் எங்கிருந்தனர்? அவர்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குத்தத்தை அவர்கள் பெற்றிருந்தனர். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் ஊற்றப்பட்டது. அது வேத பிரகாரமாக ரூபகாரப்படுத்தப்பட்டதாயிருந்தது. இப்பொழுது நீங்கள் பாருங்கள், இப்பொழுது காத்திருப்போம், நம் ஊழியத்திற்காக இங்கே நம்மை காத்திருக்கும்படி அவர் கூறினார் என்று அவர்கள் சொல்லியிருப்பார்களே. ஆனால் பரிசுத்த ஆவிக்காக அவர்கள் காத்திருந்து 8 கழித்து அவர்களோ, நல்லது பையன்களே, நாங்கள் உங்களுக்கு கூறவுள்ளோம் என்று கூறினார்கள். அதாவது மார்க்கு மத்தேயுவை நோக்கி, நாம் ஏற்கனவே அதை பெற்றுக் கொண்டு விட்டோம் என்று நான் நம்புகிறேன். நண்பர்களே, நீங்கள் அவ்வாறு கருதவில்லையா? பாருங்கள், நாம் அதை ஏற்கனவே பெற்றுவிட்டோம். நாம் நம்முடைய ஊழியத்திற்காக இப்பொழுது காத்துக் கொண்டிருக்கையில் நாம் வெளியில் சென்று பிரசங்கித்தான் வேண்டும். அவர் நம்மை இங்கு வந்து காத்திருக்கும்படி சொன்னார். நாம் அவிதம் காத்திருந்து 8 கழிந்து விட்டது என்று சொல்லி இருந்திருந்தால் என்னவா இருந்திருக்கும்? நல்லது, நாம் இன்னும் ஒரு நாள் காத்திருப்போம். 9 கழிந்து விட்டன. அதற்கு பின்னர் மார்க் வருகிறார். இல்லை, யோவான் ஒரு கால் மற்றவர்களை பார்த்து, இனி நாம் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை என்று நான் நினைக்கிறேன். பரிசுத்த ஆவியை நாம் ஏற்கனவே பெற்றுக் கொண்டு விட்டோம் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் அவ்வாறு நினைக்கவில்லையா என்று சொல்லியிருக்க கூடும். அப்பொழுது சீமோனை என்னால் காண முடிகின்றது. ஏனென்றால் அவனிடம் திறவுகோள்கள் இருந்தன என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவனோ, இப்பொழுது ஒரு நிமிடம் பொறுங்கள் பையன்களே, இதை குறித்த வேதவாக்கிய வேதம் ஒன்றை கூற வேண்டும். எத்தனை நாட்கள் காத்திருக்க வேண்டும் என்று அவர் ஒருபோதும் நமக்கு கூறவில்லை. அவரோ, அது நிறைவேறும் வரை நீங்கள் அங்கேயே தரித்திருங்கள். யோவேலின் தீர்க்க தரிசனம் நிறைவேறும் வரை, ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் உருவகாரப்படுத்தப்படும் வரை நீங்கள் அங்கேயே தரித்திருங்கள் என்றார். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவேன், இதுவே இளைப்பாறுதல், அதுவே அவர்கள் மேல் ஊற்றப்பட்ட திராட்சரசமாகும். வேதத்தில் திராட்சரசம் என்பது எதை குறிக்கிறது? இளைப்பாறுதலை குறிக்கிறது. இது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வரும் இளைப்பாறுதலாகும். பாருங்கள், அது இப்பொழுது வேத பூர்வமானதாக இருக்க வேண்டும். பாருங்கள், ஆகவே திராட்சரசமானது வெளிப்படுத்தலின் ஊக்குவிக்கப்படுதலின் அடையாளமாயிருக்கின்றது. பரிசுத்த ஆவி விழுந்த போது அவர்கள் தேவனுடைய அக்கினி அவர்கள் மேல் விடுவதை கண்டனர். என்ன அது? அவர்களை ஊக்குவிக்க தொடங்கியது. முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், அவர்கள் குடித்து வெறித்திருக்கிறார்கள் என்று ஜனங்கள் உண்மையாகவே நினைக்கும் அளவிற்கு அவர்கள் அவ்வளவாய் ஊக்குவிக்கப்பட்டனர். ஆனால் இது வெளிப்பாட்டினால் உண்டாக்கப்பட்ட உணர்ச்சியாக இருந்தது. இது இங்கே இருக்கின்றது. தேவன் வெளிப்பாட்டை அவர்களுக்கு தெளிவுபடுத்தி ரூபகாரப்படுத்தி இருந்தார். அதை குறித்து அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தனர். தேவன் அதை வாக்குப்படி இருந்தார். இங்கே அது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு ரூபகாரப்படுத்தப்பட்டது.
ஆமென்.
இதோ ஒரு மனிதன் எழுந்து நின்று கொண்டு, இதற்கு இது அர்த்தம், இது அதை குறிக்கிறது என்று கூறிக்கொண்டிருந்தான். இது இன்று நாம் பெற்றுள்ள அதே அடையாளத்தினால் ரூபகாரப்படுத்தப்பட்டுள்ளது. வெளிப்பாட்டினால் தூண்டப்படுதல். பாருங்கள், அவர்கள் அதை உண்மையாகவே பெற்றவர்களாயிருந்தனர். ஆகையால் தான் பேதுரு அங்கு எழுந்து நின்று, யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தெய்வீக பாண்டியத்தை பட்டம் பெற்ற மேதைகளே, நான் உங்களுக்கு சொல்லப் போவதை சற்று கேளுங்கள் என்றான். பாருங்கள், ஓ என்ன ஆச்சரியம், வெளிப்பட்டது, வெளிப்பட்டது. அது ரூபகாரப்படுத்தப்பட்டதை அவர்கள் கண்டபோது அவர்கள் மிகவும் ஊக்குவிக்கப்பட்டனர். அது எப்பொழுதுமே அதை செய்கிறது, அது எப்பொழுதுமே சம்பவிக்கின்றது. இக்காலத்திலும் தேவன் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை இந்த நாளில் செய்யப்போவதாக வாக்களித்துள்ளார் என்பதை நாம் காணும் போது, இக்கடைசி நாட்களில் முத்திரைகளை உடைத்து ரகசியங்களை வெளிப்படுத்த போவதாக அவர் நமக்கு வாக்குத்தம் செய்திருக்கிறார் என்பதையும் நாம் காணும் போது, அந்த ரகசியங்களை அவர் வெளிப்படுத்துகையில் நாம் அதை கண்டு, நாம் அங்கு நின்று கொண்டு அது சம்பவிப்பதை நாம் கவனிக்கும் பொழுது அந்த மகிழ்ச்சியையும் மகிமையும் உங்களால் அறிந்து கொள்ளவே முடியாது. அவர் கூறின ஒரு காரியமாவது அந்த விதமாகவே நிறைவேறாமல் போறதில்லை என்பதை நாம் தைரியமாக எந்த நபரிடத்திலும் கூற முடியும் என்று அறிந்துள்ளேன். அவர் செய்வதாக வாக்குத்தத்தம் அணிந்ததைப் போலவே இந்த கடைசி நாட்களுக்கான அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதை நாம் காணும் போது என் இருதயம் சந்தோஷத்தினால் பொங்குகின்றது. அது இப்பொழுது ரூபகாரப்படுத்தப்பட்டு பரிபூர்ணமாய் உறுதிப்படுத்தப்படுவதை நான் காண்கிறேன். நான் பக்தி பரவசப்படுகிறேன் என்று நான் கூறுவதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். அதுதான் காரியம். அப்படியானால் வெளிப்பாட்டினால் நான் அதிக உணர்ச்சப்பட்டிருக்கிறேன் என்பதுதான் அதன் அர்த்தம். வெளிப்பாட்டிலிருந்து வருகின்ற ஊக்குவித்தல். சரி, அவர்கள் வெளிப்பாட்டினால் அதிகம் ஊக்குவிக்கப்பட்டு வாக்குத்தத்த மண்டபத்தை ரூபகாரப்படுத்தி காண்பித்தனர். சரி, இப்பொழுது ஓ என்னை, தேவன் தம் வாக்குத்தத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தின போது மகிழ்ச்சியினால் ஏற்பட்ட உணர்ச்சி அவர்களில் பொங்கி எழுந்ததினால் அவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று ஜனங்கள் சொல்ல தொடங்கினர். தேவன் தம்முடைய வாக்குத்தத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அவர் அதை மாத்திரம் வெளிப்படுத்தாமல் அவரது நிரூபித்தார். அதைத்தான் நான் எப்பொழுதும் கூறியிருக்கிறேன். ஒரு மனிதன் எந்த காரியத்தையும் கூற முடியும், ஆம், அவன் எந்த காரியத்தையும் சரியாக கூறக்கூடும், ஆனால் தேவன் வரும்போது அதை ரூபகாரப்படுத்துகிறார். இப்பொழுது ஆவிக்குரியவன் என்றோ அல்லது தீர்க்கதரிசி என்றோ சொல்லும் ஒருவன் உங்கள் நடுவில் இருந்தால் அவன் கர்த்தரின் நாமத்தினால் சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அவனுக்கு நீங்கள் எந்த கவனமும் செலுத்த வேண்டாம். அவனுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். அந்த மனிதனுக்கு பயப்பட வேண்டாம். அவன் சொன்னது நிறைவேறினால் அது நான் கூறியதாகும். நீங்கள் பாருங்கள், நான் அதில் இருக்கிறேன், அது நானே ஆகும் என்பதை நிரூபிக்கிறது என்று வேதம் உரைத்துள்ளது. ஆகவே அப்பொழுது அந்த சமாரிய ஸ்திரீ மேசியா வரும்போது இந்த காரியங்களை செய்வார் என்று வேதம் கூறியுள்ளதை அறிந்திருந்தார். வேதம் கூறியவாறே இயேசு அங்கு நின்று அதை செய்தார். அப்பொழுது அவளோ, அவர் இங்கே இருக்கிறார், ஒரு மனிதரை வந்து பாருங்கள், சம்பவிக்கும் என்று வேதம் கூறின அதே காரியமாக இது இருக்கிறது அல்லவா என்று கூறினாள். பாருங்கள், அவள் வெளிப்படுத்தலின் மூலம் ஊக்குவிக்கப்பட்டாள். அது உண்மைதானே? அது ரூபகாரப்படுத்தப்பட்ட போது அவள் வெளிப்படுத்தலின் மூலம் ஊக்குவிக்கப்பட்டாள். பாருங்கள், அது உண்மை. அவள் அதை அறிந்திருந்தாள். அவள், கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று நாங்கள் அறிவோம், அவர் வரும்போது அவர் இந்த காரியங்களை செய்வார் என்றாள். அவள் அதை அறிந்து கொண்டாள். அவர் நானே அவர் என்று கூறினார். அப்பொழுது அவளுக்குள் அந்த ஊக்குவித்தல் தொடங்கிறது. அவள் ஊர் முழுவதும் சத்தமிட்டுக் கொண்டே சென்றாள். அவள் தண்ணீர் குடத்தை விட்டுவிட்டு ஓடி சென்று ஊர் ஜனங்களிடம் வந்து பாருங்கள் என்றாள். இப்பொழுது கிழக்கு தேசத்து பழக்க வழக்கங்களை நீங்கள் அறிவிலையானால் அவள் அவிதம் செய்தது தவறாகும். ஆமையா, அத்தகைய ஸ்திரீ கூறுவதை யாரும் கேட்க மாட்டார்கள். இல்லையா, பாருங்கள், முறைதவறி நடக்கும் ஸ்திரீ என்னும் மோசமான பெயரை அவள் கொண்டிருந்தாள். அத்தகையவள் வீதியில் சென்று விதம் சத்தமிடும் போது அந்த தெருவில் உள்ள மனிதர் யாருமே அவளுக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். ஆனால் சகோதரனே, அவளிடம் சீவனுள்ள வார்த்தை இருந்தது. அவள் ஊக்குவிக்கப்பட்டதினால் தூண்டப்பட்டாள். காற்று பலமாக அடிக்கும் நாளில் இருந்து கொண்டிருக்கும் வீட்டின் தீயை அணைக்க முயல்வது போன்றதாய் அது இருந்தது. ஓ, காற்று அந்த அக்கினி எரியும்படி வீசிக்கொண்டே இருக்கும். எனவே அவள் ஆயத்தமாகிவிட்டிருந்தாள். ஆம், அவர்களால் அதை அணைக்க முடியவில்லை. அது தேவனுடைய அக்கறை எரிந்து கொண்டிருந்ததா இருந்தது. ஆமையா, அவள் அவர்களிடத்தில், நான் கூறுவதை நீங்கள் நம்பாவிட்டால் கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் இடத்திற்கு வாருங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு அதை காண்பிப்பேன் என்றாள். ஆம், அதுதான். ஆம், ஆமையா. ஆகவே ஜனங்கள் எல்லோரும் அங்கே சென்றார்கள். அப்பொழுது அவரோ மேலும் ஒருமுறை கூட கிரியைகளை செய்யவில்லை. ஆனால் அந்த ஸ்திரீக்கு ஏதோ ஒன்று சம்பவித்துள்ளது என்பதை மாத்திரம் அவர்கள் அறிந்து கொண்டனர். அவள் முற்றிலும் மாறிவிட்டதால் ஜனங்கள் அவரை விசுவாசித்தனர். ஆமையா, அவர்கள் அவர் மேல் விசுவாசம் கொண்டனர். ஏனெனில் விசுவாசம் கேள்வியினால், தேவனுடைய வார்த்தையாகிய தேவனுடைய வாக்குத்தத்தை கேட்பதனால் வரும். தேவனுடைய வார்த்தை நிறைவேறுவதை அவர்கள் கண்கூடாக கண்டனர். காரணம், அது ஒரு வித்தாய் இருக்கிறது. எனவே அது விதைக்கப்பட்ட பின்னர் ஜீவனை அடைகின்றது. அது எதை குறித்து பேசுகின்றதோ அதே பலனை அது தருகின்றது. அங்கனம் அது செய்யாவிடில் அது தேவனுடைய வித்தல்ல. அல்லது விதைக்கிறவன் அதை விதைக்க வேண்டிய முறையை அறியவில்லை என்றுதான் அர்த்தம். அதாவது, விதைகளை விதைப்பதற்கு அவன் தேவனால் அனுப்பப்படவில்லை. அவன் விதையை மலையின் மேலோ அல்லது விதைக்க கூடாத சரத்தில் தெளித்திருப்பான். பாருங்கள், எனவே நீங்கள் பாருங்கள், விதை சரியான இடங்களில் விடும்போது அது சரியாக முளைக்கிறதா என்று தேவன் பார்த்துக் கொள்கிறார். நீங்கள் பாருங்கள். ஓ என்ன, கருப்பு குதிரையின் மேல் இருக்கிறவனிடம் அது கூறியது என்ன? என்னுடைய எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே. என்னுடைய எண்ணெயையும் திராட்சரசத்தையும் நீ தொடாதே. நான் அங்கே அவைகளில் சிறிதுதான் மீதியாக வைத்திருக்கிறேன், ஆனால் அங்கே இன்னும் கொஞ்சம் உண்டு. ஆம், நீ ஜனங்களுக்கென வகுத்திருக்கும் வாழ்க்கையை அவர்களுக்கு நிறுத்துவதை பற்றி எனக்கு ஒன்றுமில்லை. அது உன் விருப்பம். நீ அதற்கான கிரயத்தை கடைசியில் அங்கே செலுத்தப் போகிறாய். ஆனால் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் நீ காணும் போது அதை சேதப்படுத்தாமல் விட்டுவிடு என்று கூறப்பட்டது. உங்களால் கூடுமானால், அதாவது இவ்விதமாக வேறு வார்த்தைகளில் கூறினால், சுத்த வார்த்தையாகிய எண்ணெயையும் திராட்சரசத்தையும் அபிஷேகமாக பெற்ற என் சிறுமந்தையில் சிலரை நீ பிடித்து அவர்களை கொண்டு போடுவாய். ஏனெனில் அதையே நீ செய்து கொண்டு வருகிறாய். ஆனால் மரியாதை வாழ்க என்று சொல்லவும் உன் கோட்பாடுகளில் சிலவற்றை கை கொள்ளவும் அவர்களை நிர்பந்தம் செய்ய வேண்டாம். உன்னுடைய கரங்களை அவர்களிடத்திலிருந்து விலக்கு. அவர்கள் போகும் இடத்தை அறிந்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் என் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். என் எண்ணெயினால் அபிஷேகிக்கப்பட்டு அவர்கள் சந்தோஷம் என்னும் திராட்சரசத்தை பெற்றிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் என் வார்த்தையின் வாக்குத்தத்தை அறிந்திருக்கிறார்கள். அவர்களை நான் மறுபடியும் உயிரோடு எழுப்புவேன் என்ற வாக்குத்தத்தை அறிந்திருக்கிறார்கள். அதை சேதப்படுத்த வேண்டாம். அவர்களை குழப்பமுறை செய்ய முயற்சிக்க வேண்டாம் வேண்டாம். ஏனென்றால் அவர்களை விட்டு அகன்று நில் என்று அவர் சொல்கிறார். அவர் தம் வார்த்தையை ரூபகாரப்படுத்தி அதை நிறைவேற்றுகிறார். அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அவர்கள் மறுபடியும் உயிரோடு எழுவார்கள் என்று அறிந்திருந்தனர். ஓ, அதை நான் மிகவும் விரும்புகிறேன். அவர்கள் மறுபடியும் உயிரோடு எழுந்திருப்பார்கள். இதோ அந்த கருப்பு குதிரை வருகிறது. இருளின் காலங்களில் இப்பொழுது சவாரி செய்கிறான். வெள்ளை குதிரையின் மேல் இருந்தவன் என்ன செய்தான் என்பதை பரிபூர்ணமாக நாம் அறிந்து கொண்டோம். இதோ வருகிறது சிகப்பு குதிரை, அவன் என்ன செய்தான் என்பதை நாம் சரியாக கண்டோம். இதோ வருகிறது கருப்பு குதிரை, எல்லா நேரத்திலும் ஒரே ஆள் சவாரி செய்கிறான். அவன் காலங்களினூடாக என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் பாருங்கள். இப்பொழுது அவன் கோதுமையையும் வார்கோதுமையையும் நிறுத்தி கொடுத்து அதற்கு காசு வசூலித்தான் என்று நாம் கண்டறிகிறோம். கோதுமை என்பது மாம்ச பிரகாரமான ஜீவியத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அதனை கொண்டுதான் அவர்கள் வாழ்ந்து வந்தனர். ஆனால் எண்ணெய் பரிசுத்த ஆவிக்கும் திராட்சை ரசம் அதனால் உண்டாகும் மகிழ்ச்சிக்கும் அடையாளமாக உள்ளன. அந்த ஆவிக்குரிய ஜீவியத்தை சேதப்படுத்த வேண்டாம், அதை ஒன்றும் செய்யாமல் விட்டுவிடு. வேறு விதமாக கூறினால், ரோமாபுரியே, நீ அதை தொடாதே, அது என்னுடையது, அது எனக்கு சொந்தமானது என்பதாகும். இப்பொழுது நான் இங்கே கூறவிருக்கிற வேறொரு விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கவனியுங்கள், எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்று நான்கு ஜீவன்களில் ஒன்று கூறவில்லை. நீங்கள் அதை கவனித்தீர்களா? நான்கு ஜீவன்களும் பேசிக் கொண்டிருந்தன. ஆனால் கவனியுங்கள், இப்பொழுது நான் அதை சற்று வாசிக்கட்டும், பாருங்கள். அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும், ஒரு பணத்துக்கு மூன்று படி வார்கோதுமை என்றும், எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாது என்றும். இப்பொழுது இங்கு கவனியுங்கள், நான்கு ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். அது யாராக இருந்தது? அதுதான் ஆட்டுக்குட்டியானவர். ஆமென். அது நான்கு ஜீவன்கள் கூறினதல்ல, அவர்கள் மத்தியில் இருக்கும் ஆட்டுக்குட்டியானவர் இதை கூறினார். ஏன்? அவர் தமக்கு சொந்தமானவர்களை பெற்றுக் கொள்ளப் போகிறார். அவர்கள் அவருக்கு சொந்தம், அவர் அவர்களை மீட்டிருக்கிறார். பாருங்கள், ஆமென். அந்த எண்ணெயை சேதப்படுத்தாது இல்லையா? அந்த நான்கு ஜீவன்கள் அதை கூறவில்லை, ஆனால் அதை கூறினதோ ஆட்டுக்குட்டியானவராக இருந்தது. ஓ என்ன ஆட்டுக்குட்டியானவர்! நான்கு ஜீவன்கள் இதை அறிவிக்கவில்லை, ஆட்டுக்குட்டியானவர் தாமே இதை அறிவித்தார். நான்கு ஜீவன்களில் ஒன்று யோவானை நோக்கி, நீ வந்து பார் என்று சொன்னது. யோவான் சென்று அதனை இந்த விதமாக கண்டார். ஆகவே அவர் ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும், ஒரு பணத்துக்கு இவ்வளவு வார்கோதுமை என்றும் கூறினார். ஆனால் அதன் பின் அவைகளின் மத்தியில் இருந்த ஆட்டுக்குட்டியானவர் எண்ணெயும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்று சத்தமிட்டார். அது சரி, ஓ என்ன பையனே, அதை செய்யாது என்று கூறினதை கவனியுங்கள். இல்லை என்றால், அப்படி செய்தால் ஒரு நாள் அதன் பலனை அனுபவிக்கப் போகிறாய் என்று கூறினார். 9:30 நல்லது. எனக்கு தெரிந்தவரை மூன்று முத்திரைகளின் உண்மையான அர்த்தம் இவையே என்று நான் என் முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறேன். அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இது அவர் எனக்கு அருளின வெளிப்பாடாகும் என்று நான் கூற விரும்புகிறேன். அதை குறித்த வெளிப்பாட்டை அவர் எனக்கு அருளினார். நாம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நான் நிச்சயம் நம்புகிறேன். நாளை இரவு நாம் மங்கிய நிறமுள்ள குதிரையின் மேல் இருக்கிறவனை பற்றி சிந்திப்போம். அதை குறித்து இப்பொழுது எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் அதை அறியேன். நான் கூறுவது உண்மை என்பதை தேவன் அறிவார். அதை குறித்த ஒரு காரியத்தையும் நான் அறியேன் இல்லை. அநேக வருடங்களுக்கு முன்பு நான் வைத்திருந்த என்னுடைய பழைய குறிப்புகளை பார்த்தேன். நான் சிறிது நேரத்திற்கு முன்பாக சகோதரன் கிரஹாம் ஸ்னெல்லிங் அவர்களை கண்டேன். அவர் ஒருவேளை வெளியே சென்றிருக்கலாம். நான் முன்பு இங்கே பிரசங்கித்ததை நினைத்து பார்க்கிறேன். நான் பல வருடங்களுக்கு முன்பாக என்ன கூறினேன் என்பதை காணும்படியாக எடுத்து பார்த்தேன். ஒரு நாள் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் நான்கு குதிரைகளின் மேல் இருக்கிறவர்களை குறித்து ஒரே நாளில் நான் பிரசங்கித்து விட்டேன். அப்பொழுது ஒரு வெள்ளை குதிரை என்பது அது ஆதிசபையா இருந்தது என்று சந்தேகத்திற்கிடமின்றி கூறிவிட்டேன். நான் அதை 7 ஆசரிப்போர் புத்தகத்திலிருந்து வாசித்திருந்தேன். அதை குறித்த சிரமத்தை நான் அங்கே படித்தேன். மேலும் நான் ஜெயங்கொள்ளும்படியாய் சென்ற ஆதிசபை என்றேன். அடுத்ததாக கருப்பு குதிரை. நான் கூறினேன், கருப்பு குதிரையை நான் என்னவென்று அழைத்தேன் என்பதை இப்பொழுது மறந்துவிட்டேன். அடுத்ததாக சிவப்பு குதிரை. சரியாக கூறினால், நானோ அந்த சிவப்பு குதிரை அநேகமாக தொந்தரவுகள் சபைக்கு வர காத்திருக்கிறேன் என்றும், அது நேரிடவிருக்கும் ஏராளமான யுத்தங்களுக்கு அல்லது அது போன்ற ஒரு காரியத்திற்கு ஒரு கால் அறிகுறியா இருக்கும் என்றும் கூறினேன். எனவே நான் அந்த விதமாகத்தான் அது இருக்கும் என்று நான் கூறினேன். அதன் பின்னர் நான் கூறினது, மங்கிய நிறமுள்ள குதிரை இல்லை, கருப்பு குதிரை. ஒரு நாள் பூமியானது அந்தகாரப்பட்டு நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் ஒளியை கூடாமல் போகும் என்றும், அதையே கருப்பு குதிரை சித்தரிக்கிறது என்றும் சொன்னேன். எனவே நான் அநேகமாக அதைத்தான் அது பொருட்படுத்துகிறது என்று கூறினேன். மங்கிய நிறமுள்ள குதிரை அநேக வியாதிகள் வர காத்திருக்கின்றன என்பதை எடுத்துக்காட்டுகின்றது என்று அப்பொழுது நான் பிரசங்கித்திருந்தேன். ஆனால் அதன் உண்மையான அர்த்தம் இன்னும் எனக்கு வெளிப்படவில்லை. ஆனால் அப்பொழுது அதை குறித்து என்னுடைய வியாக்கியம் அதுவே. நான் இங்கே இந்த பிரசங்க பீடத்தில் நின்று என்னால் முடிந்தவரை அதை பிரசங்கித்தேன். ஆனால் ஓ, ஆனால் ஏறக்குறைய ஏதோ ஒன்றை கூறினேன். சரி, ஓ, நீங்கள் காண்பீர்கள். சற்று கவனமாயிருங்கள், பாருங்கள். இப்பொழுது ஓ, இந்த வேளையில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதற்காக நீங்கள் மகிழ்ச்சி அடைகின்றீர்கள் அல்லவா? இந்த காரியங்கள் எல்லாம் எங்கு சென்று முடிவடையும் என்பதை நாம் பார்க்கும் பொழுது நான் நினைக்கிறேன், நாடுகள் உடைகின்றன, இஸ்ரவேல் விடித்தெழும்புகின்றது. தீர்க்கதரிசிகள் முன்வைத்த அடையாளங்கள் இவை. புறஜாதிகளின் நாட்கள் எண்ணப்படுகின்றன, திகில் அவர்களை சூழ்ந்துள்ளது. சிதறப்பட்டோரே, உங்கள் சொந்தத்துக்கு திரும்புங்கள். மீட்பின் நாள் சமீபித்து விட்டது. மனிதரின் இருதயங்கள் பயத்தினால் சோர்ந்து போகின்றன, ஆவியினால் நிரப்பப்பட்டு உங்கள் விளக்குகளின் திரியை சுத்திகரியுங்கள். மேல் நோக்கி பாருங்கள், உங்களுடைய மீட்பு சமீபமாய் உள்ளது. ஓ என்ன, கள்ள தீர்க்கதரிசிகள் பொய்யுரைக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவே நம் தேவன் என்னும் தேவனின் சத்தியத்தை அவர்கள் மறுதளிக்கிறார்கள். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? ஆனால் நாமோ அப்போஸ்தலர்களின் அடிச்சுவடுகளில் நடப்போம். மீட்பின் நாள் சமீபமாய் உள்ளது. மனிதரின் இருதயங்கள் பயத்தினால் சோர்ந்து போயுள்ளன, ஆவியால் நிறையப்பட்டு உங்கள் விளக்குகளின் திரியை சுத்திகரியுங்கள். மேல் நோக்கி பாருங்கள், உங்கள் மீட்பு சமீபமாய் உள்ளது. அது அற்புதமானதல்லவா? நான் அதை விரும்புகிறேன். மீட்பு சமீபமாய் உள்ளது. சாயங்கால நேரத்தில் வெளிச்சம் உண்டாகும். மகிமையின் பாதையை நீங்கள் நிச்சயம் கண்டடைவீர்கள். தண்ணீரின் வழியில் மாத்திரமே இன்றைய வெளிச்சம் உண்டு. அதுவே இயேசு என்னும் வெளியேறப்பட்ட நாமத்தில் அடக்கம் பண்ணப்படுதலாம். வாலிபரே, வயோதிபரே, உங்கள் எல்லா பாவங்களுக்கும் மனம் திரும்புவீர். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நிச்சயம் உட்பிரவேசிப்பார். சாயங்கால வெளிச்சம் தோன்றிவிட்டது. தேவனும் கிறிஸ்துவும் ஒருவரே என்பது சத்தியம். அவர் வார்த்தையாயிருக்கிறார். ஓ என்ன அற்புதம். ஆட்டுக்குட்டியாக அவர் தம்முடைய மனவாட்டியை என்னென்றுமாய் தம் பக்கத்தில் இருக்க சீக்கிரத்தில் அவளை கொண்டு செல்வார். அப்பொழுது பரலோகத்தின் சேனையாவும் அங்கு கூட்டப்பட்டிருக்கும். ஓ, அது மகத்தான காட்சியாயிருக்குமே. எல்லா பரிசுத்தவான்களும் கரையற்ற வெண்மையுடன் இருப்பர். நாம் இயேசுவுடன் நித்தியமாக விருந்துண்போம். ஓ, வந்து புசியுங்கள் என்று எஜமான் அழைக்கிறார். வந்து புசியுங்கள். நீங்கள் இயேசுவின் மேஜையில் எந்நேரமும் விருந்துண்டலாம். திரளான ஜனங்களை போஷித்தவர், தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவர் பசியுள்ளோரை வந்து புசியுங்கள் என இப்பொழுதே அழைக்கிறார். ஓ, வந்து புசியுங்கள் என்று எஜமான் அழைக்கிறார். வந்து புசியுங்கள், வார்த்தையை புசியுங்கள். நீங்கள் இயேசுவின் மேசையில் எந்நேரமும் விருந்துண்ணலாம். திரளான ஜனங்களை போஷித்தவர், தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவர் பசியுள்ளோரை வந்து புசியுங்கள் என்று இப்பொழுது அழைக்கிறார். ஓ என்ன, நீங்கள் பசியாயிருக்கிறீர்களா? நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் அவரை நேசிக்கின்றீர்களா? நீங்கள் அவரை நேசிக்கின்றீர்களா? நீங்கள் அறிந்துள்ள நான் அவரை நேசிக்கிறேன் என்ற பாடலுக்கு சுருதி கொடுங்கள். நாம் எல்லோருமாக அப்படி எழுமின்று நம்முடைய கரங்களை உயர்த்தி, நான் அவரை நேசிக்கிறேன், நான் அவரை நேசிக்கிறேன், ஏனென்றால் அவர் முதலில் என்னை நேசித்தார் என்ற பாட்டை பாடி நமக்கு அவர் பேரில் உள்ள மதிப்பை தெரிவிப்போமாக. சரி, நாம் எல்லோரும் இப்பொழுது பாடுவோம். நான் அவரை நேசிக்கிறேன், நான் அவரை நேசிக்கிறேன். அவர் முதலில் என்னை நேசித்தார். சம்பாதித்தார் என் ரட்சிப்பை கல்வாரி மரத்திலே. Yeah. உண்மையான பயபக்தியோடு இருங்கள். நம்மிடையே வியாக்கியானம் செய்கின்ற சகோதரர் நிக்கிம்பாதம் இங்கிருக்கிறார். அவர் இந்திரவு இங்கே இருக்கிறாரா இல்லையா என்பதை நான் அறியேன். அவர் நமக்கு என்ன கூறினார் என்பதை நாம் கண்டறிய விரும்புகிறோம். அப்படியே ஒரு நிமிடம் காத்திருங்கள். இதோ இங்கே. நிச்சயமாகவே கர்த்தருக்கே புகழ்ச்சி. என்னுடைய விசுவாசம் தேவனுக்குள்ளாக உயர்ந்து எழுப்பப்பட்டுள்ளது. நீங்கள் இந்த இரவு அவரை உங்களுடைய முழு இதயத்தோடு நேசிக்கின்றீர்களா? ஓ, அவரை ஸ்தோத்தரித்து கர்த்தராகிய இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். கர்த்தாவே, நாங்கள் எங்கள் முழு இதயத்துடன் உம்மை எவ்வளவாய் போற்றுகிறோம். தேவனுக்கே மகிமை. ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். தேவன் உங்களோடு இருப்பாராக.
Remember baptismal services tomorrow night at 6:30, possibly a few minutes before that.